சகோதரன் எட்மண்ட்ஸ் அவர்களே, உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு இங்கே மீண்டுமாக இந்த ஐக்கிய கூடாரத்தில் இருப்பது நிச்சயமாகவே ஒரு சாக்கியமாய் உள்ளது. நான் இந்த பிற்பகல் அந்த கூடாரம் எங்கே காணப்படுகிறது என்று காணும்படி சென்றபோது நான் ஐக்கியம் என்ற இந்த வார்த்தையை கண்டேன். அது எனக்கு ஏற்புடையதாக இருந்தது. சகோதரன் எட்மண்ட்ஸ், நான் அதை விரும்புகிறேன், ஐக்கியம். அதைத்தான் நாம் இங்கே உள்ளே விசுவாசிக்கிறோம். கர்த்தரோடு இருக்கும்படியாக பரலோகம் சென்றுள்ள என்னுடைய பண்டைய நண்பர் பண்டிதர் எஃப் எஃப் பாஸ்வத் அவர்களை உங்களில் அநேகர் அறிந்திருப்பீர்கள். மிகவும் தீரமான ஆத்மாவை கொண்ட அவர் இங்கே பீனிக்ஸ் என்னோடு ஒருமுறை இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு பண்டைய பரிசுத்தமான மனிதராக இருந்தாலும் அவர் ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவராக இருந்து வந்தார். ஒருமுறை அவர் என்னிடத்தில் சொன்னார், அவரே கூறினார், நான் ஐக்கியத்தை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், ஐக்கியம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நான், நல்லது சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நான் அதை இவ்வண்ணமாய் கருதுகிறேன் என்று. அப்பொழுது அவர், அது ஒரு பாய்மர கப்பலில் இரண்டு நபர்கள் இருப்பதாகும் என்றார். ஆகவே அது ஏறக்குறைய சரிதான். அதாவது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாய்ப்பினை பகிர்ந்து கொள்ளுதல். உங்களில் அநேகர் சகோதரன் பாஸ்வத் அவர்களை அறிந்திருப்பதை குறித்து உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தினதை நான் கண்டேன். நீங்கள் அவரை அறிந்திருக்கின்றபடியால் அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது கூறின அவருடைய கடைசி வார்த்தையை குறித்து பேச விரும்புகிறேன். நான் அவரை சில காலமாகவே அறிந்திருந்தேன். நான் பிறப்பதற்கு முன்பே அவர் இங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டும் வியாதியஸ்தருக்காக ஜெபித்துக் கொண்டும் இருந்தார். எனவே அவருக்கு எந்த வயது இருந்திருக்கும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏறக்குறைய 85 வயதிலும் கர்த்தர் அவரை ஜீவிக்கும்படி அனுமதித்தார். அவர் மறிக்கும் போது ஒரு தீரமான வயோதிப மனிதராகவே அப்பொழுதும் இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு 75 வயதாக இருக்கும் பொழுது நானும் அவரும் மியாமி என்ற இடத்தில் உள்ள எஜ்மெண்ட் உணவு விடுதியில் இருந்தோம் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய இரவு உணவினை புசித்துவிட்டு சமுத்திர அலைகள் வருவதையும் சந்திரோதயத்தையும் கவனித்து பார்க்கும்படி கடற்கரைக்கு நடந்து சென்றோம். கிட்டத்தட்ட 40 வயதுடனாய் என் தோள்பட்டைகள் தொங்கினவனாக அந்த விதமாக நடந்து சென்றேன். ஆனால் அவரோ ஏறக்குறைய 75 வயதிலும் அவரால் முடிந்த அளவு அவ்வளவு நேராக நிமிர்ந்து நடந்து வந்தார். நான் அவரை பார்த்து வியப்புற்றேன். அப்பொழுது நான், சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று. அதற்கு அவர், சரி கேளுங்கள் சகோதரன் பிரணாம் என்றார். அப்பொழுது நான், நீங்கள் எப்பொழுது மிக சிறப்பாக இருந்தீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர், இப்பொழுதுதான் என்றார். நல்லது. அப்பொழுது நான் என்னை குறித்து வெட்கமடைந்ததை உணர்ந்தேன். அவர், நான் ஒரு குழந்தையாய் பழைய வீட்டில் வசித்ததை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று கூறினார். இதை அவர் கூறினார், அது பாஸ்வத்தாய் இருந்தது. அவர் கர்த்தரை சந்திக்கும்படியாய் மறித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்ட போது நான் என்னுடைய காரில் இருந்த டயர்கள் ஏறக்குறைய தேய்வுற்று கிழிந்தே போகும் அளவிற்கு வேகமாக மியாமி என்ற இடத்திற்கு அவரை காண சென்றேன். நானும் என்னுடைய மனைவியும் அங்கு சென்றபோது பாஸ்வத் அவர்களின் குடும்பத்தினரும் எங்களுடைய குடும்பத்தினரும் மகத்தான நண்பர்களாக இருந்து வந்திருந்தனர். நாங்கள் உள்ளே சென்றோம். பண்டைய கோத்திர பிதாவோ ஒரு சிறு படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய சிறிய வழிக்கு தலையை உயர்த்தியிருந்த விதமாக அவருடைய வெளிந்த கரங்களை என்னை நோக்கி நீட்டினார். அப்பொழுது என்னுடைய கன்னங்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. நான் என்னுடைய கரங்களில் அவரை பற்றி பிடித்துக் கொண்டேன். அப்பொழுது நான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று கதறி எழுதேன். காரணம், பெந்தேகோஸ்தர்களின் கால அசைவில் எப்போதுமே கனமான கௌரவத்தை செலுத்த வேண்டிய ஒரு வயோதிபர் இருந்திருப்பாரேயானால் அது சகோதரன் பாஸ்வத் அவர்களாகத்தான் இருந்தது. அவர் ரட்சகமாக அவ்வாறு இருந்தார். அவர் ஒரு மகத்தான மலராயிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, அதாவது அவர் என்னிடத்தில் முதலாவதாக கூற விரும்புகிற ஒரு சிறு கேலியான காரியத்தை நீங்கள் அறிவீர்களா? அதாவது, நான், சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நீங்கள் சுகமடைய போகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லை சகோதரன் பிரணாம், நான் துவக்கத்தில் இருந்தே சுகமா இல்லையே என்றார். மேலும் அவர், நான் பரலோக வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது நான், நல்லது, அது மிக அருமையாய் உள்ளது என்றேன். அதற்கு சற்று முன்னர்தான் நானும் அவரும் ஆப்பிரிக்க ஊழிய களத்திலிருந்து வந்திருந்தோம். அவர், நான் இனியும் நீண்டகாலம் வாழ இயலாத அளவிற்கு மிகவும் வயோதிகனாய் இருக்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் பரலோக வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது நான், சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கூற விரும்பும் அறிவுரை என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், சுவிசேஷத்தோடு தரித்திரு என்றார். மேலும் அவர், உன்னால் முடிந்தளவு துரிதமாக ஊழிய களத்திற்கு திரும்பி செல் என்றார். பின்னர், அதுவே என்னுடைய அறிவுரை என்றார். நானோ தொடர்ந்து, சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்று. அதற்கு அவரோ, சகோதரன் பிரணாம், அது என்ன என்று கேட்டார். அப்பொழுது நான், இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக அல்லது அதற்கும் மேலாக ஊழியம் செய்திருக்கிறீர்கள் என்று. எனவே நான், ஜீவியத்திலேயே உங்களுடைய மகிழ்ச்சியான நேரமாக இருந்தது எப்பொழுது என்று கேட்டேன். அதற்கு அவரோ, சரியாக இப்பொழுதே என்றார். அப்பொழுது நான், சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நீர் மறித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நீர் அறிவீரா என்று கேட்டேன். அதற்கு உடனே அவர், நான் மறிக்க முடியாது, நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பே மறித்து விட்டேன் என்றார். அவர், சகோதரன் பிரணாம், கடந்த 60 வருடங்களாக நான் நேசித்திருக்கிற அக்கறை கொண்டிருக்கிற யாவற்றிற்கும் எந்த நேரத்திலும் அவர் வந்து வாசலை திறந்து என்னை அழைத்துக் கொண்டு போக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். வாழ்க்கையின் சங்கீதத்தை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கைகளை நாம் விழுமியதாக்க முடியும், மேலும் வாழ்வுற்று நமது அடிச்சுவடுகளை பின்னே கால மணல்களின் மேல் விட்டுச் செல்கிறோம் என்பதை மாமனிதர்களின் வாழ்க்கைகள் அனைத்தும் நமக்கு நினைவூட்டுகின்றன. அவர் நிச்சயமாகவே அடிச்சுவடுகளை எனக்கு விட்டு சென்றார். அவர் மறிப்பதற்கு முன்னர் இல்லை, மகிமைக்குள்ளாக செல்வதற்கு முன்னர், அவர் மறிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு இன்னும் அதிகமான நேரத்திற்கு முன்னர் இவ்வாறு நிகழ்ந்தது. அதாவது அவர் ஒரு சில மணி நேரங்களாக ஒரு விதமாக உறக்கத்தில் இருந்து வந்தார். அப்பொழுது அவருடைய மனைவியும் அவருடைய குமாரர்களும் அவருக்கு அன்பானவர்களும் சூழ்ந்து நின்று கொண்டிருக்க, இந்த வயோதிப மனிதர் சடுதியாக எழும்பி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இறங்கி தரையிலே ஓடி அநேக ஆண்டுகளுக்கு முன்பே மறித்து போயிருந்த தன்னுடைய தாயாரோடும் தன்னுடைய தகப்பனாரோடும் கரங்களை குறுக்கினார். அவர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவே ஜனங்களோடு கரங்களை குறுக்கி, இதுதான் சகோதரன் ஜான், ஆம் நீர் இல்லினாய்ஸ் ஜாலியாட்டில் நடைபெற்ற என்னுடைய கூட்டத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தி, இதோ சகோதரன் என்று கூறிக்கொண்டு அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே தன்னால் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறித்து போயிருந்தவர்களோடு கரங்களை குறுக்கிக் கொண்டிருந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் இப்புவியில் இருந்து மற்றொன்றிற்குள்ளாக கடந்து செல்லும் அந்த வேளையில் என்றுதான் நான் நினைக்கிறேன். சில நேரத்தில் நான் நினைக்கிறேன், எப்படியாயிரும் கடக்கப் போகிற ஆறு கடினமானதா இருக்க போவதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது நம்முடைய கத்தர் ஒருகால் நம்முடைய அன்பார்ந்தவர்களிடத்தில் ஆற்றண்டைக்கு போய் அவர்களை அங்கே கீழே சந்தியுங்கள் என்று கூறுவார் என நான் நினைக்கிறேன். நாம் என்றோ ஒரு நாளில் நம்முடைய ஜனங்களோடு சேர்க்கப்படுவோம் என்று யாக்கோபு கூறினது போன்றே ஆகும். நானும் கூட அந்த நாள் வருவதற்காகவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் இங்குள்ள இந்த ஜீவியத்தினூடான முடிவை அடையும் போது அல்லது தேவன் இங்கே என்னை முடிவர செய்கிற போது ஒவ்வொரு புதரிடத்தினூடாகவும் ஒவ்வொரு குன்றினூடாகவும் ஏறி கடந்து சென்று என்னால் முடிந்த அளவு நான் கைப்பற்றியுள்ள ஒவ்வொரு அரணையும் நான் கண்டு நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் என்பதை நான் திரும்பி பார்க்க விரும்புகிறேன். அப்பொழுது நான் ஆற்றண்டை வருவேன். நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறது போன்றே இங்குள்ள கருப்பு நிறத்தவர் அவர்கள் பாடுகிற ஒரு சிறு பாடல் ஒன்று உண்டு. அதாவது எனக்கு ஆற்றண்டையிலே எந்த தொல்லையும் இருக்க வேண்டாம் என்பதாகும். எனவே நான் அவை எல்லாவற்றையும் இப்பொழுதே சீர்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். நான் பட்டயத்தை திரும்ப உரையிலே போட்டு தலைச்சீராவை கடத்தி அதை கடற்கரையிலே கீழே வைத்துவிட்டு என்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி, பிதாவே சீவ படகை கொண்டு வாரும், நாளை காலையில் பரம வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூக்குரல் இடுவேனாக. அப்பொழுது அவர் அங்கிருப்பார். கவலைப்படாதீர்கள், நான் அதை விசுவாசிக்கிறேன். நம் ஒவ்வொருவருடைய இதயத்தின் வாஞ்சையும் அதுதான் என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது இன்றிரவு இங்கே இந்த அருமையான மேய்ப்பரோடும் அவருடைய சபையோடும் இந்த அற்புதமான இந்த பீனிக்ஸ் கடைமுறையில் கிறிஸ்துவுக்குள்ளான பரதேசிகளாக இருக்கிற இவர்களோடு இந்த அற்புதமான பணியில் இருப்பது உண்மையாகவே ஒரு மகத்தான சாக்கியமாயிருக்கிறது. உண்மையாகவே நாம் பரதேசிகளாக இருக்கிறோம். நாம் இங்கே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். நாம் ஒரு நகரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நான் இந்த காலையில் ராஜரீக வித்து என்பதன் பேரில் சகோதரன் புல்லர் அவர்களுடைய கூடாரத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நீங்கள் ஒலிப்பதிவு கருவிகளை வைத்திருப்பீர்களே, ஆனால் நான் அதை ஒருபோதும் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த காலையில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்திருந்தது. அதாவது நான் நீங்கள் ஒரு ஒலிப்பதிவு கருவியை வைத்திருந்தால் அப்பொழுது அந்த ஒலிநாடாக்களில் ஒன்றை நீங்கள் வாங்கி கேட்பீர்களே, ஆனால் அப்பொழுது நீங்கள் அதை பாராட்டுவீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். சகோதரன் மெக்வயர் ஆபிரகாமின் ராஜரீக வித்து என்ற அச்செய்தியின் ஒலிநாடாக்களை வைத்திருக்கிறார். பாருங்கள், ஈசாக்கு மாம்ச பிரகாரமான யூத வம்ச ஆபிரகாமனுடைய வெளிப்படுத்தலாயிருந்தார். நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்படும். இப்பொழுது நான் இங்கே அநேக முறை பீனிக்ஸில் இருந்து வந்துள்ள காரணத்தால் நான் இதை குறித்து வெளிப்படையாக கூறியிருக்கிறேன். இங்கே என்னுடைய முதல் வருகை 35 வருடங்களுக்கு முன்பானதாயிருந்தது. அப்பொழுது நான் ஹென்ஷா 16வது தெருவில் வசித்துக் கொண்டு இங்கிருந்து விக்கின்பர்க் என்ற இடத்தில் இருந்து ஆர் என்ற மாட்டுப்பண்ணை வட்டாரத்தில் பணிபுரிந்தேன். அப்பொழுது நான் ஒரு சிறு பெண்ணோடு அங்கே 16வது ஹென்ஷா என்ற இடத்திற்கு சென்றுள்ளேன். அதன் பின்னர் அன்று நாள் அந்த இடத்தை காண சென்றிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ ஹென்ஷா என்ற பெயர் அல்ல, அந்த இடம் இப்பொழுது பக்ரே என்ற பெயரில் உள்ளது. அது இங்கே பீனிக்ஸின் தலைநகர் பகுதியில் ஒரு பெரிய பட்டணமாய் உள்ளது. ஒவ்வொரு காரியமும் அவ்வளவாய் மாற்றப்பட்டுள்ளது. நானும் மனைவியும் பீனிக்ஸை மீண்டும் பார்க்க தெற்கு புறமாக மலைக்கு சென்றிருந்தோம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே அநேகமாக ஓநாய்கள் கற்றாழைகள் முதலியவற்றை தவிர வேறொன்றுமே இருந்திருக்காது என்பதை நான் எண்ணி பார்த்தேன். இப்பொழுதோ அது ஒரு மகத்தான நம்ப முடியாத நகரமாய் உள்ளது. அப்பொழுது நான், தேனே இது மாற்றமடைந்துள்ளதா அல்லது தாறுமாறாக்கப்பட்டுள்ளதா? உன்னுடைய விருப்பத்தை நீயே தெரிவிக்கலாம். ஆனால் எனக்கோ இப்பொழுது இது தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இங்கு மது அருந்துதல், சூதாடுதல், புகைப்பிடித்தல், பொய்யுரைத்தல், திருடுதல், மதுபான கடைகள் மற்றும் உள்ள ஒவ்வொரு பொல்லாத காரியத்துக்கும் பதிலாக ஸ்திரீகளும் புருஷர்களும் தங்களுடைய கரங்களை தேவனுடைய உயர்த்தி தேவனை துய்த்துக் கொண்டே வீதிகளில் நடந்து கொண்டும் சகோதர சகோதரிகளை போன்று வாழ்ந்து கொண்டும் இருந்தால் அப்பொழுது மகத்தான கட்டிடங்கள் மற்றும் அழகான கட்டிட அமைப்புகளும் அருமையாயிருக்கும். அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இருந்த போதிலும் என்று கூறினேன். அப்பொழுது மனைவியோ இடத்தில், அப்படியானால் பில்லி நீர் இங்கு எதற்காக இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு நான், தேரே, ஆனால் நான் இங்கு 15 நிமிடங்களாக இருந்தது முதற்கொண்டு அந்த பள்ளத்தாக்கினூடாக எத்தனை பொய்கள் கூறப்பட்டுள்ளன, எத்தனை ஆணையுறுதிகள் கர்த்தருடைய நாமத்தில் வீணாய் எடுக்கப்பட்டுள்ளன, எத்தனை சிகரெட்டு புகைக்கப்பட்டு எத்தனை மதுபானங்கள் அருந்தப்பட்டுள்ளன, நாம் இங்கே இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துக்குள் எத்தனை விபச்சாரங்கள் செய்யப்பட்டன என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அது மட்டுமரியதா இருக்கவில்லையா என்றால், பின்னர் தான் தேனே, இந்த சூழலில் நாம் இங்கு என்னத்திற்காக இருக்கிறோம்? நாம் இங்கு இருந்தது முதற்கொண்டு எத்தனை உண்மையுள்ள ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டுள்ளன? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இங்குள்ள இந்த சிறு சபைகளோடு நம்முடைய தோள்களை கொடுத்து நம்மால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்து அவர்கள் தொடர்ந்து செயல்பட உதவி செய்வதற்காகவே நாம் இங்கு இருக்கிறோம் என்றேன். நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாகி நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். நான் இங்கே விஜயம் செய்வதில் உங்களுக்கு ஓர் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நான் இங்குள்ள பல்வேறு ஸ்தாபனங்களுக்கும் ஸ்தாபன அமைப்புகளுக்கும் பல்வேறுபட்ட சபைகளுக்கும் விஜயம் செய்ய இங்கே ஃபீனிக்ஸில் உள்ள பள்ளத்தாக்கினூடாக சகோதரர்கள் மூலம் வழியினை கண்டறிந்த போது என் இருதயம் எழுச்சி அடைந்தது. அது நான் பேச வேண்டிய சிறப்பு கூட்டத்திற்கு முன்னரே வந்துவிடுகிறது. நான் கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய சிறப்பு கூட்டத்திலே சனிக்கிழமை காலை சிற்றுண்டி வேளையிலும் அதன் பிறகு அதனைத் தொடர்ந்து ஞாயிறு பிற்பகல் கூட்டத்திலும் பேச வேண்டியுள்ளது என்று நினைக்கிறேன். அது இந்த சகோதரர்களோடு சந்திக்கும்படியான ஒரு சாத்தியமாகவே எப்பொழுதும் உள்ளது. அவர்கள் அங்கே கிட்டத்தட்ட 2500 இருக்கைகளை கைவசமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். நம் எல்லோருக்குமே போதுமான இடவசதி தாராளமாக இருக்கும். நான் உங்களை இங்கு சந்திப்பேன் என்று நம்புகிறேன். அதன் பின்னர் இந்த ஐக்கிய நேரத்தில் ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு சென்று பேச வேண்டியதாக இருக்கிறது. நான் இந்த காலையில் ஏறக்குறைய 1.5 மணி நேரமாக என்னுடைய தொண்டையே கரகரப்பாய் போய்விடும் அளவிற்கு பிரசங்கித்தேன் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் குறுகிய நேரம் கொண்ட ஒன்றாக இருந்தது. நான் வழக்கமாக என்னுடைய சொந்த சபையில் 3 அல்லது 4 மணி நேரத்திற்கு முன்னால் நிறுத்தவே மாட்டேன். நான் ஒரு பிரசங்கியல்ல. நான் கர்த்தருக்கு ஆனந்த சத்தம் இடுகிறேன். நான் அதை மிக நன்றாய் செய்ய விரும்புகிறேன். நான் அதை விரும்புகிறேன் என்று யூகிக்கிறேன். எனவே நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். நான் 4 அல்லது 5 வித்தியாசமான விளக்கிக்கூறு முறைகளை உடையவராக இருந்து வருவதால் நான் ஜனங்களை மிக தாமதமாக பிடித்து வைத்துக் கொள்கிறேன். எனவே அது உண்மைதான் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் இன்றிரவு உண்மையாகவே நாம் இங்கிருந்து 1 மணிக்கு முன்பே வெளியேறிவிடுவோம். நான் அதை குறித்து உங்களுக்கு ஏறக்குறைய உறுதியளிப்பேன். நான் சற்று ஏறக்குறைய குறிப்பிடத்தக்க ஒரு அருமையான உணர்வின் ஆவியையும் ஒவ்வொரு காரியமும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதையும் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது கூட்டங்களில் நான் எந்த சுகமளிக்கும் ஆராதனைகளையும் நடத்தியிருக்கவில்லை. ஓர் இரவு அங்குள்ள சகோதரன் இயேசுவின் நாமம் அந்த சபையின் போதகரியா சகோதரன் அவுட்லா, சகோதரன் அவுட்லாவினுடைய சபையில் அங்கே அநேக ஜபித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றிருந்தனர். நான் என்னுடைய மகனை சில ஜபட்டைகளை கொடுக்கும்படி கூறியிருந்தேன். அதன் பின்னர் 2 இரவுகளுமே பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவாய் கட்டிடத்துக்குள் விழுந்ததை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். நீங்கள் என்னுடைய கூட்டங்களில் இருந்தீர்கள். நீங்கள் யாவருமே இருந்திருக்கிறீர்கள். எனவே பகுத்தறிதல் முதலின எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது ஜபித்துக் கொள்ளப்படுவதற்காக அநேகர் திரண்டு கொண்டிருப்பதை நான் கவனித்துள்ளேன். நான் முதலாவது புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை துவக்கத்திலேயே அதை கவனித்தேன். நீங்கள் சுகமளிக்கும் ஆராதனைகளை சபையிலே நடத்தப் போவதாக இருந்தால் அப்பொழுது நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னரும் காத்திருக்கலாம் என்று எண்ணினேன். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நபரும் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய கடமையின் பாதையில் உள்ள ஆராதனை ஸ்தலத்திலேயே தரித்திருக்கும்படிக்கு நான் சென்ற எங்கும் நான் அறிவித்துள்ளேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த விசேஷித்த கூட்டங்கள் இந்த சகோதரர்களோடு விஜயம் செய்வதாயிருக்கிறது. ஒவ்வொருவரும் உங்களுடைய கடமையின் பாதையில் உள்ள ஆராதனை ஸ்தலங்களிலேயே தொடர்ந்து ஆராதிக்க நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் உங்களுடைய மெய்ப்பர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அங்குதான் நீங்கள் இருக்க வேண்டும். ஆகையால் அதன் பின்னர் நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால் நான் நினைக்கிறேன் நாம் நாளை இரவு எங்கே இருக்க வேண்டும்? அரிசோனாவில் உள்ள டெம்ப் என்ற இடத்தில் உள்ள சகோதரன் ஓடோனல். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சபையில் எந்த விசேஷித்த காரியத்தையும் நிகழ்த்தப் போவதா இல்லை என்றால், நீங்கள் சுகவீனமான ஜனங்களை உடையவர்களாக இருந்தால், ஏன் நாளை இரவு நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப் போகிறேன். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வழக்கமான ஒரு ஜெபவரிசையை அமைத்துள்ளோம். அது ஒரு கால் திங்கள் செவ்வாய் கிழமைகளில் இருக்கலாம். நாம் பார்ப்போம். எனக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நான் புதன்கிழமை இரவும் கூட நான் ஏதாவது சபையில் பேசவிருக்கிறேனா? புதன்கிழமை இரவும் கூட அதன் பின்னர் அந்த சிறப்பு கூட்டம் வியாழக்கிழமை துவங்குகிறது. சரிதானே? சரி சகோதரனே, இப்பொழுது அவர் அந்த அறிவிப்பை செய்வார். சரி, அது அருமையாயிருக்கிறது. அதை குறித்து யோசிக்காதீர்கள். அந்த ஒரு நாள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது சகோதரன் ஜாக்மோர் இடத்தில் நீர் அதிக ஞாபகமாறதி கொண்டவராக இருக்கிறீர்கள் என்று கருதுகிறீரா என்று கேட்டார். அதற்கு நானோ, சகோதரன் ஜாக் அவர்களே, நான் பேசப் போகிறேன், ஆனால் நான் சற்று முன்னர் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் என்பதையும் கூட என்னால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறினேன். அப்பொழுது அவரோ, அது மோசமான நிலைமை என்று கருதிவிடாதீர்கள் என்றார். மேலும் அவர், நான் தொலைபேசியில் யாரோ ஒருவரை அழைத்து நானே அவர்களிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் என்று கூறினார். அதுதான் மிக மோசமானது. ஓ, எனவே என்ன, அது ஒரு நல்ல பரிகாசமாக இருக்கலாம். அதை இங்கே பிரசங்கப்படத்திலிருந்து கூறுவது சரியல்லவென்றே நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படியாயினும் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் அவ்வாறு இருக்க விரும்புகிறோம். அது ஒரு விதமான அழகா இருந்ததை நான் எண்ணி பார்த்தேன். உங்களில் அநேகர் சகோதரன் ஜாக்மூர் அவர்களை அறிவீர்கள். அவர் லூசியானாவில் உள்ள சீவர் போர்ட்டில் இருந்து வருகிறார். அவர் லைஃப் கூடரத்தை சார்ந்த மிக அருமையான சகோதரன். அவர்தான் அதை இடத்தில் அந்த விதமாக கூறிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரராயும் கூட இருக்கிறார். அவர் சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களுடைய ஞாபக மறதியை மோசம் என்று எண்ணிவிடாதீர் என்றார். மேலும் அவர், அன்றொரு நாள் நான் யாரோ ஒருவரை அவர்களுடைய தொலைபேசி எண்ணில் அழைத்தேர் என்று கூறினார். பின்னர் அவர் அவர்கள் அந்த அழைப்பிற்கு ஹலோ என்று பதிலளித்தனர் என்றார். அதற்கு இவர் அவர்களிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதாக கூறினார். அப்பொழுது நான், சகோதரன் ஜாக் அவர்களே, அதுவோ ஞாபக சக்தி குறைந்து கொண்டே போகிறதா தான் இருக்கிறது என்று கருதினேன். எனவே இப்பொழுது ஜெபித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிற இந்த நண்பர்கள் தங்களுடைய ஜனங்களை உள்ளே கொண்டு வந்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது இன்றிரவு இந்த அருமையான சிறிய சபையில் நான் என்ன பேசலாம் என்ற எண்ணத்தை உடையவனாய் நான் இருந்து வருகிறேன். மேலும் நான் என்ன பேசலாம் என்று எனக்கு தெரியவில்லையே என்று நினைத்தேன். நான் எடுக்கப் போகும் ஒரு சிறு பாடப்பகுதியில் தட்டத்தாமை வசனங்களை ஒன்று சேர்த்து கலந்து யாருக்காவது உதவியாக இருக்கக்கூடிய இடத்தில் அதை விட செய்வார் என்று நம்பியிருக்கிறேன். நாம் ஒருபோதும் ஒரு வேத பகுதியை எடுக்க முயற்சிக்கிறதில்லை. நான் எப்பொழுதுமே ஆவியினால் வழிநடத்தப்படுவதை உணர்ந்து ஒரு சில வேத வாக்கியங்களை கீழே எழுதி வைத்துக் கொள்கிறேன். அதன் பின்னர் கர்த்தர் வேறு விதமாக வழிநடத்துவாரேயானால் அப்பொழுது அவர் வழிநடத்துகிற விதமாகவே நான் செல்கிறேன். அந்த விதமாகவே நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் அவ்வாறு என்னவில்லையா? அதே விதமாகவே செய்வோம். இப்பொழுது உள்ளூர் சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு காரியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வேப்பருக்காகவும் உங்களுடைய அன்பார்ந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கும் போது என்னை மறந்துவிடாதீர்கள் என்பதேயாகும். ஏனென்றால் நாம் பாதையின் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் எப்போதும் அறிந்திருந்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமாகவே அனுதினமும் தெளிவாக உணர்கிறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் நான் என்னுடைய தாயாரை அடக்கம் பண்ணினேன். அவருடைய சுவாசத்தையும் அவருடைய ஆத்மாவையும் தேவன் பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் வரையில் என்னுடைய கரங்களில் அவர்களை பிடித்திருந்தேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த அந்த தீரமுள்ள பெண்மணியின் மரணத்தையும் அவள் பாதையின் முடிவிற்கு வந்ததையும் நான் கவனித்து பார்த்தேன். அப்பொழுது நான், ஓ, ஒவ்வொரு தாயாரும் அந்த விதமாகவே இருக்க வேண்டும். அது உண்மையாகவே எதை பொருட்படுத்துகிறது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக என்னால் செய்ய முடிந்த ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். நண்பர்களே, அது சற்று ஆழமானதாக இருக்கலாம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அது உண்மையாகவே என்னவாய் உள்ளது என்பதை காட்டிலும் நாம் அதை மிகவும் ஆழ்ந்து கவனியாமல் சாதாரணமாகவே எடுத்துக் கொள்கிறோம் என்றே நான் கருதுகிறேன். நாம் அதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தேவ தூதர்களும் தேவனுடைய பார்வையில் சுத்தமில்லாதவர்களாய் காணப்படும் அளவிற்கு அவர் அவ்வளவு பரிசுத்தமுள்ளவராய் இருப்பாரானால் அப்பொழுது நாம் எப்படி காணப்படுகிறோம்? புரிகிறதா? அது உண்மை. ஆகையால் நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும், தேவனோ சூரிய மண்டலத்தில் உள்ள எல்லா சூரியன்களையும் விட விஞ்சி ஒளிர்கிறவராய் அங்கே நித்தியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். தூதர்களோ தங்களுடைய முகங்களை சட்டைகளால் மூடிக்கொண்டு தங்களுடைய கால்களையும் சட்டைகளால் மூடிக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் பறந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம்? ஆகையால் நாம் அதைத்தான் நாமும் செய்ய முயற்சிக்கிறோம். நான் இது அந்த விதமாக உணர்கிறேன். அதாவது தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனிதன் வலையை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்று அதை எறிவதற்கு ஒப்பா இருக்கிறது என்று இயேசு கூறினார். அவன் அந்த வலையை எடுத்த போது அவன் அதில் பல வகையானவர்களை எடுத்தான். ஆனால் உண்மையாகவே நல்ல மீன்கள் பிடித்து வைத்துக் கொள்ளப்பட்டன. மற்ற அழுகியதை உண்டு வாழும் தோட்டி மீனும் நன்னீர் நண்டு வகை போன்றவைகளும் பாம்புகளும் பல்லிகளும் உணவு ஆமை வகைகள் போன்றவை தண்ணீருக்குள் திரும்பி சென்று விட்டன. ஆனால் அவைகள் எல்லாவற்றையுமே சுவிசேஷ வலையானது பிடிக்கிறது. சகோதரன் ஆடம்ஸ் அவர்களே, என்றோ ஒரு நாள் நாமும் கடைசி வலையை வீசும் நேரம் இருக்கும். அது உண்மை. அதில் எது மீன் என்றும் எது மீன் அல்ல என்று நானோ அல்லது நீங்களோ கூறுவதற்கில்லை. நாம் அறியோம். நாம் வெறுமன வலையை வீசி எறிந்து அதனை எடுக்கிறோம். அவ்வளவுதான். தேவன் தமக்கு சொந்தமானவர்களை அறிந்திருக்கிறார். எவர்களை முன்னறிந்திருந்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகையால் நாம் வலையை வீசுவதற்கு மாத்திரமே காத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாகிலும் மீனை வைத்திருக்கிறாரா என்று காணும்படியாக உதவி செய்ய இன்றிரவு இந்த சகோதரர் எட்மண்ட்ஸ் அவருடைய சபையில் நின்று இந்த இடத்திலேயே வலையை வீசுவது என்னுடைய சலாக்கியமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் வார்த்தையை வாசிப்பதற்கு சற்று முன்னர் நம்முடைய தலைகளை நாம் வணங்கியிருக்கையில் நாம் சற்று நேரம் அப்படியே வார்த்தையின் ஆக்கியோனிடத்தில் பேசுவோமாக. நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு இந்த புனிதமான நேரத்தில் தேவனாயிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் அணுகிக் கொண்டிருக்கையில் இங்குள்ள எவரேனும் இந்த ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பி தங்கள் இருதயத்தில் ஏதேனும் வேண்டுகோள்களை உடையவர்களாக இருக்கிறார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனை உயர்த்தப்பட்ட ஒரு கரத்தின் மூலம் தெரியப்படுத்துங்கள். கர்த்தராகிய இயேசுவே, ஒவ்வொரு இருதயத்தையும் அறிந்தவரே, இந்த கூட்டத்தாரை நோக்கி பாரும். உமக்கு நன்றி.
Most gracious and holy God, the almighty El Shaddai,
மிகுந்த கிருபையும் பரிசுத்தமும் உள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவர், மார்பகம் கொண்ட தேவன், பலனளிப்பவர், பலவீனரை போஷிப்பவர் என்னும் நாமத்தில் எல்ஷடாயாய் ஆபிரகாமுக்கு பிரசன்னமானவரே, பிதாவே, இன்றிரவு எங்களை வாரும். நாங்கள் எங்கள் பலவீனங்களையும் எங்களுடைய தவறுகளையும் தெளிவாக உணர்கிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கை செய்து அவைகளை உம்முடைய நியாயத்திற்பின் வெண்கல பலிபீடத்தின் மேல் வைத்து நாங்கள் படைக்கும் பலியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவைகளை எடுத்து போட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஓ தேவனே, அதை அருளும். நாங்கள் எங்களுடைய ஜீவியங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற சிறு தாளந்தையும் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய மகிமைக்காக அதை உபயோகியும். இந்த சபையையும் இதனுடைய அருமையான மேய்ப்பரையும் உதவிக்காரர்களையும் தர்ம கர்த்தாக்களையும் நிர்வாக குழுவினர் யாவரையும் ஐக்கியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிற இந்த சபைக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். தேவனே, புருஷரும் ஸ்திரீகளும் இந்த சனத்தினுள் வாசலுக்குள்ளே நடந்து வருகையில் கட்டடத்தின் உட்புறத்தில் உள்ள அருமையான பரிசுத்த ஆவியானவரின் ஒழுங்கு நிமித்தமாக அவர்கள் திட நம்பிக்கைகளில் உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அதை அருளும். எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் மன்னிக்கும்படி நாங்கள் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களை நினைவு கூறும். கர்த்தாவே, அந்த கரத்தின் கீழே உம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு இதயபூர்வமான வேண்டுதல் இருந்தால் அதை ஒருகால் நீர் மாத்திரமே அளிக்க முடியும். பிதாவே, நீர் அதை எழல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையா இருக்கிறதோ அவைகளை அவர்களுக்கு ஏராளமாய் தாரும். கர்த்தாவே, எவரேனும் சுகவீனமாய் இருந்தால் அவர்களை குணப்படுத்தும். எவரேனும் வழியருகே விழுந்து போயிருந்தால் அந்த தளர்ந்த முழங்காலை அந்த ஒருவரை பலப்படுத்தும். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவர் நெறிந்த நாணலை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டாரே, ஆனால் அதை சரி செய்வாரே. பரலோக பிதாவே, நொறுங்குண்ட ஆவியை உடையவர்கள் அல்லது தன்னம்பிக்கை இழந்து போனவர்கள் அல்லது தொங்கிக் கொண்டிருக்கிற தளர்ந்த கரங்களை உடையவர்கள் வீங்கின முழங்கால்களை உடையவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்திரவே தூக்கி எடுக்கப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களுடைய இருதயங்களையும் ஆவிகளையும் எங்களுடைய மாம்ச பிரகாரமான சரங்களையும் குணப்படுத்துவாராக. நாங்கள் அதற்காக அவருக்கு எல்லா துதியையும் செலுத்துவோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
If you would like to turn to the scripture just for about 30 minutes talk, I would like for you
நீங்கள் வேத வாக்கியத்துக்கு திருப்ப விரும்பினால் சுமார் 30 நிமிடங்கள் பேசுவதற்காக நீங்கள் என்னோடு சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 19 அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். நான் 7 வசனத்தையும் உள்ளடக்கியவாறே வாசிக்க விரும்புகிறேன். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள்.
And again they said, Hallelujah.
மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்னென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென், அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு கழிவுர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்த மணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
Like to speak tonight on the subject of the marriage of the lamb just for a few moments
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்பதை குறித்த பொருளின் பேரில் இன்றிரவு பேச விரும்புகிறோம். அப்படியே ஒரு சில நிமிடங்கள். நாம் இந்த வேத பகுதியை மிகவும் நன்கு அறிந்துள்ளோம். இங்குள்ள உங்களுடைய அருமையான போதகர் இந்த பொருளை அநேக முறை அணுகி பேசியிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை.
And that we know that there is going to be a bride. And there's going to be a wedding.
அதாவது ஒரு மணவாட்டி இருக்கப் போகிறாள் என்பதையும் ஆகாயத்தில் ஒரு கலியாண விருந்து பரிமாறப்பட போகிறதா இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அது தேவனை போன்றே அவ்வளவு நிச்சயமாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது.
And we know that those that are going to make up that bride is going to be his church. And they're going to appear before him without spot.
அந்த மனவாட்டியாய் ஒன்று கூட போகிறவர்களே அவருடைய சபையாய் இருக்க போகிறவர்கள் என்றும் அவர்களே அவருக்கு முன்பாக கரைதிரை எச்சவர்களாய் பிரசன்னமாக போகிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். அவர்கள் இப்பொழுது தங்களை ஆயத்தம் செய்து கொள்ளும்படியாக பூமியின் மேல் மூலப்பொருட்களை உடையவர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவள் தன்னை ஆயத்தம் அணினாள் என்று கூறப்பட்டுள்ளது. அநேகர் கர்த்தர் இந்த பொல்லாத ஆவியை இடத்திலிருந்து எடுத்து போடுவாரையானால் குடிப்பழக்கத்தை அல்லது சூதாடுதலை அல்லது பொய்யுரைத்தலை அல்லது களவாடுதலை இடத்திலிருந்து எடுத்து போடுவாரையானால் நான் அவரை சேவிப்பேன் என்கிறார்கள். ஆனால் அது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. பாருங்கள், நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதரித்துக் கொள்வார்கள். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு. ஆனால் அதை நீங்கள் மனப்பூர்வமாய் விட்டுவிட வேண்டியவர்களா இருக்க வேண்டும். புரிகிறதா? அவள் தன்னை ஆயத்தம் அணினாள். எனக்கு அந்த வசனம் பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், தேவன் நம்மை ஒரு சிறு குழாயினூடாக ஒரு முனையில் உடைத்து தள்ளி மறுமுனையில் நம்மை வெளியே எடுத்துவிட்டு பின்னர் ஜெயங்கொள்ளுகிறவன் பாக்கியவான் கூற முடியாது. உங்களிடம் ஜெயங்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவரோ ஒரு முனையிலிருந்து மறுமுனையினூடாக தள்ளினார். ஆனால் நீங்களே உங்களுக்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நானே எனக்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதை செய்வதில் நாம் நம்முடைய விசுவாசத்தையும் மரியாதையும் தேவனிடம் காண்பிக்கிறோம். ஆபிரகாமிற்கு ஒரு குழந்தை வாக்களிக்கப்பட்டது. ஆனால் அவன் இந்த வாக்குத்தத்தை 25 ஆண்டுகளாக விடாமல் பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதாயிற்று. அந்த 25 ஆண்டுகளில் அவனுக்கு நன்மை தீமைகளை கொண்ட ஏற்றத்தாழ்வுகளும் சோதனைகளும் உண்டாயிருந்தன. ஆனால் அவரோ வாக்குத்தத்தின் வார்த்தையை பற்றிக் கொண்டிருந்தான். ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசம் இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அதனுடைய ஒவ்வொரு அங்கலத்திற்காகவும் போராட வேண்டியதாயிருந்தது. தேவன் யோசுவாவிடத்தில் உங்களுடைய உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார். அவை யாவும் அங்கே இருந்தன. தேசமோ அங்கே இருந்தது. தேவனோ அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டிருந்தார். ஆனாலும் அவர்கள் அதற்காக போராட வேண்டியதாயிருந்தது. தெய்வீக சுமலத்தினை குறித்ததும் அதே விதமாக உள்ளது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தைரியத்தை பெற்றிருந்தால் உங்களை குணப்படுத்த தேவன் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த வழியில் ஒவ்வொரு அங்கலத்திற்கும் போராட வேண்டும். உங்களை ரட்சிக்க தேவன் வியத்தகு கிருபையை உடையவராயிருக்கிறார். அவர் அதை செய்வார். ஆனால் நீங்கள் உங்களுடைய வழியில் ஒவ்வொரு அங்கலத்திற்காகவும் போராட வேண்டும். நான் 31 ஆண்டுகளாக இந்த பிரசங்க பீடத்திற்கு பின்னாக நின்று வருகிறேன். தொடர்ந்து அதனுடைய ஒவ்வொரு அங்கலத்திற்காகவும் போராடிக் கொண்டே வந்திருக்கிறேன். அது நிச்சயமாக அவ்வாறே இருக்கிறது. நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நாம் போராட வேண்டும். ஆகையால் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படிக்கு நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாரமான யாவத்தையும் தள்ளிவிட சித்தமுள்ளவர்களாய் இருப்போம். நாமே அவைகளை நமக்காக தள்ளிவிட வேண்டும். எனவே நாம் தேவனே நீர் வந்து அவைகளை எங்களுக்காக தள்ளிவிடும் என்று கூற முடியாது. நாம் தான் அதை நமக்காக செய்ய வேண்டும்.
I've had the privilege of marrying
இப்பொழுது நான் விவாகங்களை குறித்து எண்ணி பார்க்கிறேன். ஒரு சில ஜனங்களுக்கு விவாகங்களை செய்து வைக்கும் சாத்தியம் எனக்கு உண்டாயிருந்தது. நான் ஒரு வாலிபனையும் ஒரு வாலிப பெண்ணையும் பிணத்தண்டை கொண்டு வரும்போது சபையினூடாக அவர்கள் வருவதை காண்பதை குறித்து நான் எண்ணி பார்க்கிறேன். அவள் தன்னுடைய கல்யாண வஸ்திரத்தோடு அழகாக அவளுடைய முகத்தின் மேல் முகமறைப்பு மென்திரை தொங்கிக் கொண்டிருக்க மணவாளனோ ஒழுங்காக ஆடை அணிந்து வாலிபமாக முழு வீரியம் கொண்டவனாயிருக்க அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான நேரத்தில் அங்கே நடந்து வந்து அந்த விவாக உறுதிமொழியை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது அதை குறித்த இனிமையான ஏதோ ஒரு காரியம் உண்டு என்று நான் எண்ணுகிறேன். அது புனிதமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் அதுவோ கிறிஸ்துவனுடைய மனவாட்டி மகிமையின் தாழ்வாரங்களில் நடந்து செல்லும் போது என்றோ ஒரு நாள் மற்றொரு மகத்தான விவாகம் உண்டாயிருக்கும் என்பதையே எனக்கு நினைவூட்டுகிறது. மணவாளன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆயத்தம் செய்திருப்பார். அப்பொழுது ஒரு கல்யாணமும் கல்யாண விருந்தும் இருக்கும். அப்பொழுது நாம் மேஜையின் அருகே அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் கரங்களை கொடுக்க கண்ணீர் நம்முடைய கன்னங்களில் இருந்து வழிந்தோடுவதை குறித்து எண்ணி பார்க்க எப்படியாய் நாம் பச்சார்வம் கொள்கிறோம். அப்பொழுது அவர் வந்து நம்முடைய கன்னங்களில் இருந்து வழிந்தோடும் கண்ணீரை துடைத்துவிட்டு அழ வேண்டாம், இப்பொழுது யாவும் ஒற்று பெற்றாயிற்று, உலக தோற்றம் முதற்கொண்டே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்கள் என்று கூறப்போவதை எண்ணி பாருங்கள். ஓ சகோதரனே, அது நம்மை ஒருவருக்கொருவர் அதிகமாக அன்பு உற செய்யும். சபையோடு உள்ள காரியம், அதாவது இன்றைய மனவாட்டியோ கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாக இருக்கிற எல்லா சபைகளிலும் இருந்து உருவாக்கப்படுகிறாள் என்று நான் நினைக்கிறேன். அது சபை கட்டிடம் அல்ல, அல்லது அது ஸ்தாபன அமைப்போ அல்லது ஸ்தாபனமோ அல்லாமல் அது சபையில் இருக்கிற தனிப்பட்ட நபர்களே மனவாட்டியாக உருவாகிறார்கள். எனக்கு கெண்டக்கியில் உள்ள லூயிவில்லில் டாக்டர் வால்ஸ் காபல் என்ற ஒரு நல்ல நண்பர் உண்டு. அவர் கிறிஸ்துவின் சபை என்று பெயரிடப்பட்ட சபையின் ஊழியக்காராய் இருந்து இங்கு வந்து பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டார். மகத்தான மேய்ப்பர்களில் ஒருவராயிருந்து லூயிவில்லில் உள்ள சபைகளிலேயே மிகப்பெரிய சபையை திறந்த வாசல் என்னும் பெயரில் வைத்திருந்தார். அவர் எனக்கு மிக அருமையான ஒரு நண்பராய் இருந்து வருகிறார். சில தினங்களுக்கு முன்னர் நான் வீதியில் நின்று கொண்டிருந்த போது அவரும் வீதியில் வந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நான் எப்பொழுதுமே அவரை நேசிப்பது உண்டு. அவரும் என்னை நேசித்து வந்தார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு தொண்டையில் நாவின் அடியில் வளர்ந்திருந்த சதைவிக்க அறுவை சிகிச்சை நடந்திருந்தது. அப்பொழுது அவருக்கு மரணத்திற்கு எதுவாக ரத்தம் கசிந்து வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் அவரை அங்கிருந்து செயின்ட் ஜோசப் மருத்துவமனையில் சேர்த்து வைத்திருந்தனர். ஆனால் அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார் என்றே அவர்கள் கூறிவிட்டனர். அப்பொழுது திருமதி மேக்ஸ் பேடன் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து, டாக்டர் வால்ஸ் காபல் என்பவரை எனக்கு இதுவரையிலும் தெரியாது, ஆனால் திறந்த வாசல் என்னும் பெரிய சபை ஒன்று அங்கு உள்ளது என்பதை நான் அறிவேன் என்று கூறினார். மேலும் அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார், மருத்துவர்களோ சில ஊசிகளை அவருக்கு போட்டு மற்ற எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அவருக்கு தையல் போட்டிருக்கிறார்கள். அவருக்கோ தொடர்ந்து ரத்தப்பெருக்கு இருந்து வருகிறபடியால் அவர்களால் அந்த ரத்தத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லையாம். அவருடைய ரத்தமோ உறையவில்லையாம். எனவே ரத்தத்தை நிறுத்துவதை குறித்ததை நீங்கள் தான் அறிவீர்களே என்றாள். மேலும் தொடர்ந்து அங்கே அவர்கள் மிஷினரிமார்களை அழைத்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் வந்து அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கூறினாள். நான் டாக்டர் வால்ஸ் காபல் அவர்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தேன். ஆயினும் நான் ஒரு விதமாக சற்று விருப்பம் இல்லாதவனாயிருந்தேன். ஆனால் நான் அங்கு சென்றேன். நான் மருத்துவமனை அறையில் உள்ளே நோக்கி பார்த்தபோது அங்கே மிஷினரிமார்களும் மகத்தான ஊழியக்காரர்கள் யாவரும் அங்கே அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நானோ, ஓ என்ன மிக சிறிய பரிசுத்த உருளையான நான் அங்கே உள்ளே போகலாமா? நான் இங்கே வெளியிலேயே தரித்திருப்பது மேலானது என்று எண்ணிக்கொண்டேன். எனவே வெளியே இருந்த விசாலமான அறையில் வைக்கப்பட்டிருந்த குளிர்பான யந்திரத்திற்கு பின்னே அமர்ந்து கொண்டேன். அப்பொழுது ரத்தத்தை நிறுத்தும்படியாக நான் தேவனிடத்தில் சகோதரன் காவல் அவர்களுக்காக ஜெபித்தேன். பின்னர் நான் கீழே திரும்பி வந்து புறப்பட்டு வந்துவிட்டேன். நான் வீட்டுக்கு சென்று சுமார் 15 நிமிடங்களில் தொலைபேசி மணி ஒலித்தது. அதாவது நான் அங்கு இல்லாதிருந்தபடியால் என்னுடைய தாமதத்திற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பினேன். அப்பொழுது நானோ, நான் தான் அங்கு வந்திருந்தேனே, ஆனால் அங்கு உள்ளேயோ அநேகர் இருந்தனர். எனவே நான் உள்ளே வருவதற்கு வழிநடத்தப்பட்டதை நான் உணரவில்லை. பாருங்கள், அங்கேயோ அநேக பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தனரே என்றேன். அதற்கு அவரோ, இப்பொழுதே வாருங்கள் என்றார். மேலும் இந்த மனிதரால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உயிரோடு இருக்க முடியாது என்றும் கூறினார். ஆகையால் நான் மீண்டும் அங்கே சென்றேன். நான் அங்கே உள்ளே சென்றபோது அவரோ ஒரு கத்தோலிக்க சகோதரி கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆயினும் அவருக்கு ரத்தமோ வடிந்து கொண்டே இருந்தது. ரத்தமானது அவருடைய வாயிலிருந்தும் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் உள்ளே சென்றேன். அப்பொழுது அவரோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நானோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு இந்த விதமாய் இருமல் வர அப்பொழுது ரத்தமும் வெளியே வந்தது. அப்பொழுது அவர், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு நானோ, நான் தான் சகோதரன் பிரணாம் என்றேன். அப்பொழுது அவரோ அழத்து வங்கி அவருடைய கரங்களை என்மேல் போட்டுக் கொண்டார். நான் அங்கேயே முழங்கார் படியிட்டேன். இப்பொழுது அதுவே லூயிபிலில் உள்ள திறந்த வாசலின் சபையினுடைய டாக்டர் வால்ஸ் காபல் என்பவராவார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கேட்டறிந்து கொள்ளுங்கள். ரத்தமோ அந்த வினாடியே நின்று போய்விட்டது. அது முதற்கொண்டு ஒருபோதும் ரத்தம் கசியவே இல்லை. பார்த்தீர்களா? அப்பொழுதிலிருந்து நாங்கள் மிக மிக நல்ல நண்பர்களாக இருந்து வருகிறோம். அன்றொரு நாள் நான் அவரை சந்தித்தேன். அப்பொழுது அவர் கூறினார், உங்களில் அநேகர் சகோதரன் ஸ்மித் அவர்களை அறிவீர்கள். அவர் ஒரு மகத்தான மிஷினரி. அவர் சகோதரன் காபல் அவர்களிடத்திற்கு வருகிறார். ஏனென்றால் இவருக்கு அவரை மிகவும் பிடிக்கும். அவர், சகோதரன் காபல் உங்களுக்கு தெரியுமே என்றார். அவருடைய மனைவியை குறித்த ஒரு காரியம், அவர் நான் முதலில் திருமணம் செய்து கொண்ட போது என்று கூறி நான் ஒரு தவறு செய்வேன், ஆனால் நான் செய்தால் ஓ அப்பொழுது என்னால் இன்னொருவரை விவாகம் செய்து கொள்ள முடியும் என்பதை போன்று நான் உணர்ந்தேன் என்றும், காரணம் அப்பொழுது அவர் வாலிபமாய் இருந்தார் என்றும் கூறினார். ஆனால் அதன் பின்னர் அவர், பிள்ளைகள் உண்டான பிறகு மனைவியின்றி எந்த வேலையும் செய்வது ஒரு விதமான கடினமாய் உள்ளது. அதன் பின்னர் உங்களுக்கு சுமார் 50 வயதாகும் போது உங்களால் அவள் இல்லாமல் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. நீங்கள் வயோதிகராகும் போது நீங்கள் அந்த விதமாகவே உணர்கிறீர்கள் என்றார். அதற்கு நான், அது ஏறக்குறைய சரியாகத்தான் உள்ளது என்று நான் யூகிக்கிறேன் என்று, ஏறக்குறைய எடுத்துக்கொண்ட பொருளுக்கு வருகிறோம். பெண்கள் எப்படி பொருட்களை வாங்க கடைக்கு செல்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என் மனைவியும் அங்கே இருந்தாள். அவள் எல்லாவற்றிலுமே ராணியாக இருக்கிறாள். அவள் எல்லா நேரத்திலும் இருந்த இடத்திலேயே இருக்கிறாள். வீதியிலே நான் அவளோடு நடந்து செல்லும் போது என்னுடைய வெறுக்கத்தக்க ஏழ்மையான பாதம் கிட்டத்தட்ட அவளை கொன்றுவிடுகிறது. அவர் என்னிடத்தில், நீங்கள் அவள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது என்றார். அந்த விதமாகத்தான் கருத்து எழும்புகிறது. நான் வீட்டுக்கு சென்ற போது நான் அங்கே அறையில் அமர்ந்து அது உண்மைதான் என்பதை சிந்தித்து பார்த்தேன். அப்பொழுது நான் அதை மற்றொரு காரியத்திற்கு பொருத்தி பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் முதலில் மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு ஒரு பாப்டிஸ்ட் மிஷினரி பிரசங்கியாராக மாறின போது, நான் ஒரு நபர் பாப்டிஸ்டாக இல்லை என்றால் அவன் ரட்சிக்கப்படவே இல்லை, அதற்குரியதா இருந்ததெல்லாம் அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் ஒரு வேதாகமத்தை என்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு எல்லோரையுமே பாப்டிஸ்டாக படிக்க கர்த்தரனை அழைத்தார் என்று எண்ணினேன். பாப்டிஸ்டுகள் விசுவாசித்தது போன்று விசுவாசிக்காத எவரும் காட்சியில் கிடையவே கிடையாது என்றவாறு எண்ணியிருந்தேன். நாட்கள் கடந்து சென்ற போது நானே எனக்காக முழு பணியும் செய்ய வேண்டியதா இருந்ததை நான் எண்ணி பார்த்தேன். பின்னரே எனக்கு தெரிய வந்தது, ஒரு சபை வைத்திருந்த மற்றொரு சகோதரனை, ஒரு மேய்ப்பனையும் நான் கவனித்து பார்த்தேன். நான் கடினமாக செயல்பட்டது போன்றே அவரும் கூட முழு மனதுடன் பாடுபட்டார். மொத்தத்தில் போர்வையானது அவர் பக்கமாகவும் கூட சற்று விரிவடைகிறதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியானால் நாம் ஒருவருக்கொருவர் தேவையா இருக்கிறோம் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இந்த அளவிற்கு நாம் வர துவங்கிய பிறகு நாம் ஒருவர் இல்லாமல் ஒருவர் காரியத்தை செய்வது ஒரு விதமான கடினமாய் உள்ளது, அவ்வளவுதான். எனவே நாம் ஒருவருக்கொருவர் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அது இந்த மகத்தான பெந்தேகோஸ்தே அசைவில் உள்ளது என்று நான் நம்புகிறேன். அந்த வேண்டா வெறுப்பின் வேலிகள் தகர்த்தெறிக்கப்படுவதையும் தேவனுடைய மகத்தான சபைதாவை ஐக்கியத்தில் ஒன்று சேர துவங்குவதையும் காண நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்யாணமானது இப்பொழுது இன்னும் கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதையே அது பொருட்படுத்துகிறது. கற்கள் அவைகள் ஒருகால் சொந்தமான கற்களாக வெட்டப்பட்டு அவைகள் கர்த்தருடைய கற்களாக இருக்குமாயின் அவைகள் அந்த கட்டிடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் பொருத்தப்பட வேண்டும். இப்பொழுது விவாகம் என்பதை ஒரு மனப்பாங்கில் உற்று நோக்கினால் அது ஒரு மாதிரியாய் உள்ளது. இங்கே இந்த பூமிக்குரிய விவாகமானது பரலோக விவாகத்திற்கு ஒரு மாதிரியாகவே உள்ளது. இப்பொழுது நாம் அதை சற்று நேரம் ஒத்திகை பார்க்கும்படி ஒரு சில நிமிடங்கள் அதை நுணுக்கமான விவரங்களோடு காண்போம். முதலாவது காரியம், ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியதாய் உள்ளது. இயற்கையான விவாகத்தில் நிகழும் முதல் காரியம் ஒரு தீர்மானம் செய்யப்பட வேண்டியதாய் உள்ளது. அந்த வாலிப பெண்மணி இந்த வாலிப மனிதனை விரும்புகிறாளா என்ற அவளுடைய தீர்மானத்தை அவள் செய்ய வேண்டும். அதே போல் இந்த வாலிப மனிதன் அந்த வாலிப பெண்மணியை விரும்புகிறானா என்ற தன்னுடைய தீர்மானத்தை அவன் செய்ய வேண்டும். ஒரு தீர்மானம் செய்யப்பட வேண்டியதாய் உள்ளது. உலகத்திலேயே நீங்கள் நேசிக்கிற ஒரே பெண்மணியாய் அவள் இருக்க வேண்டும். அதேபோல் அவள் நேசிக்கிற மனிதனாய் இவன் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒரு தவறான தீர்மானம் செய்துவிட்டதாகிறது. அதே விதமாகவே கிறிஸ்துவுக்காக செய்கிற தீர்மானமும் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவெனில், நீங்கள் தேவனை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்கப் போகிறீர்களா அல்லது நீங்கள் அதை செய்யப் போகிறது இல்லையா என்று உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். நீங்கள் உலகத்தை சேவிக்கப் போகிறீர்களா, நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கப் போகிறீர்களா, நீங்கள் அதை உங்களுடைய சிந்தைகள் தீர்மானிக்க வேண்டும். ஒரு தீர்மானம் செய்யப்பட வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் தேவனை சேவிக்கப் போகிறீர்களா அல்லது உலக பொருள்களுக்கு ஊழியம் செய்யப் போகிறீர்களா என்று உங்களுடைய சிந்தையில் நீங்கள் தீர்மானம் செய்யும் போது நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை அப்பொழுது தெரிந்தெடுக்கிறீர்கள். ஆனால் தீர்மானமோ செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதன் பின்னரே தீர்மானம் செய்யப்பட்ட பிறகு அதன் பின்னரே உங்களுக்கு விவாக நிச்சயம் நிகழ்கிறது. அதாவது நீங்கள் அதை பீடத்தண்டை கண்டறிகிறீர்கள். இந்த இணைப்பு உண்டாயிருப்பதற்கு முன்பே நீங்கள் விவாக நிச்சயத்தை செய்திருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் இது கிறிஸ்துவனுடைய சபையோடு உள்ளது. அது கிறிஸ்துவோடு நிச்சயத்தை, ஒரு வாக்குறுதியை, மன உறுதியை, ஒரு அன்பின் செய்யை உடையதாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் அடுத்த காரியம், உறுதிமொழி கூற வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் வாக்குறுதி செய்கிறது போல ஒருவருக்கொருவர் உறுதிமொழி எடுக்க வேண்டியதாய் உள்ளது. அதாவது, இனிய இருதயமே, நீ என்னை விவாகம் செய்வாயானால் அப்பொழுது நான் விசுவாசமும் உண்மையும் உள்ளவனாயிருப்பேன். நான் வேறெந்த பெண்ணையும் ஏறெடுத்து பாருன் என்று கூற அதே போல் அவள், நானும் மற்றெந்த மனிதரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஒரு மனைவியாக இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வேன். நமக்கு பிள்ளைகள் உண்டாகும் போது ஒரு தாயாக இருந்து அதற்குரிய கடமையை செய்வேன். நான் ஒரு வீட்டு நிர்வாகியா இருப்பேன் என்று நான் வாக்களிக்கிறேன் என்று கூற வேண்டும். ஒரு சரியான விவாகத்தில் இந்த வாக்குறுதிகள் யாவுமே கூறப்பட வேண்டும். அதாவது இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவிடத்துக்கு வரும்போதும் காரியமானது அந்த விதமாகத்தான் உள்ளது. கர்த்தாவே, நீர் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக இதை ஏற்றுக் கொள்வீரேயானால் நான் உமக்கு வாக்களிக்கிறேன். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நீங்கள், நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மிடத்தில் உண்மையாயிருப்பேன், நான் உம்மை இரவும் பகலும் சேவிப்பேன். நாம் அதை மறந்து விடுகிறதே மிகவும் மோசமாக உள்ளது. நான் உம்மை இரவும் பகலும் சேவிப்பேன், நான் உபவாசிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் உம்மண்டை விசுவாசம் உள்ளவராக இருப்பேன், நான் என்னுடைய தசம பாகத்தை பண்டக சாலைக்கு கொண்டு வருவேன், நான் ஒரு நாளில் அநேக முறை ஜெபிப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்வேன், நான் இந்த தேசம் யாவையும் உமக்கே பிணையமாக வைப்பேன் என்று கூற வேண்டும். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அது முற்றிலும் சரியே. நீங்கள் அதை எங்கே வாக்களித்தாலும் அது உங்களுடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். நீங்கள் அதை உங்களுடைய கணவருக்கு வாக்களித்தாலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து அதை அளிக்கவில்லை என்றால், நீங்கள் அதை மனதுக்குட்பட்டு கூறவில்லை என்றால், அப்பொழுது நீங்கள் அவரோடு முற்றிலும் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அது ஒரு விதமான உறுதியாக்கப்பட்ட விவகாரமாய் உள்ளது. இங்கே பாருங்கள், நீங்கள் பற்களை உடையவராய் இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் போலியான செயற்கை பற்களை பயன்படுத்துவீர்கள். இப்பொழுது அது பரவாயில்லை. அது நீங்கள் ஏற்கனவே கொண்டிருந்த பற்களுக்கு பதிலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அந்த பற்களோ உங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. அது உங்களுடைய பாகமாயிருக்கவில்லை. நீங்கள் வெட்டப்பட்ட ஒரு கரத்தை உடையவராயிருந்தால் அப்பொழுது நீங்கள் செயற்கையான ஒரு போலி கரத்தினை பொருத்திக் கொள்வீர்கள். நல்லதுதான். ஆனாலும் அந்த கரமானது உண்மையாகவே உங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. அது உங்கள் மேல் ஒட்டியுள்ளது. புரிகிறதா? அது உங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. நாம் நம்முடைய வாக்குறுதியை கிறிஸ்துவுக்கு என்று எடுக்கும் போது, ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனின் பாகமாகவும், ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயின் பாகமாகவும் இருக்க வேண்டியது போல, நாம் அவருடைய பாகமாகவில்லை என்றால் அப்பொழுது நாம் செயற்கையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை. நீங்கள் உண்மையாகவே அந்த ஸ்திரீக்கு விவாகம் பண்ணப்பட்டிருக்கவில்லை. நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய கணவனை நேசிக்கவில்லை என்றால், 60 அல்லது 70 வயதில் அவரை நேசிக்கவில்லை என்றால், நீங்கள் துவக்கத்தில் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தது போன்று அவ்வளவு நன்றாக இப்பொழுது அன்பு கூறவில்லை என்றால், அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளை மாத்திரமே வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த விதமாகவே தான் இன்றைக்கும் கூட அநேக சபைகள் இருக்கின்றன. நாம் வெறுமன கிறிஸ்தவ சபை என்ற பெயரை வைத்துக் கொண்டு மனவாட்டியா இருப்பது போன்று பாவனை செய்து கொண்டிருக்கிறோம். அது செயற்கையானதாக உள்ளது. நாம் எந்த விதத்திலேயுமே கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. நாம் ஒரு போலியான பல்லை போன்றும் செயற்கையான கரத்தை போன்றும் செயற்கையான கண்ணை போன்றுமே இருக்கிறோம். புரிகிறதா? நாம் அதனை வெறுமன மேலே பொருத்திக் கொண்டிருப்போமேயானால் அப்பொழுது செயற்கையான ஏதோ ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களால் கிறிஸ்தவ மார்க்கத்தை மேலே பொருத்திக் கொள்ள முடியாது. நீங்கள் அதனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
And then a church that's just artificial called the Church of Christ. Well, them children then are not in there that's born of the same
செயற்கையான ஒரு சபை கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்பட்டாலும் அந்த பிள்ளைகள் அப்பொழுதும் அங்கே உள்ளே இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினால் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாயிராமல் ஸ்தாபன பிள்ளைகளாயிருக்கிறார்கள். ஸ்திரியானவள் உண்மையாக உள்ள புருஷனோடு இணைக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் அப்பொழுது அவளுடைய கணவன் அல்ல. அது அவள் அந்த மனிதனோடு வாடும்படியாக உறுதிமொழி எடுத்திருந்தாலும் அவள் ஒரு தவறான உறுதிமொழியை எடுத்தாள். அவனை நேசிப்பதாக அவள் வாக்குறுதி பண்ணினாள். அவள் நேசிப்பதாக கூறினாள். ஆனாலும் அவள் அதை செய்யவில்லை. எல்லா நேரமும் அந்த மனிதன் வஞ்சிக்கப்படுகிறான். ஆனால் நண்பர்களே, நிச்சயமான ஒரு காரியம் உண்டு. அதாவது நாம் கிறிஸ்துவை வஞ்சிக்கப் போகிறதில்லை. அவர் தமக்கு சொந்தமானவர்களை அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், முதலில் தீர்மானங்கள் செய்யப்படுது, அடுத்தது நிச்சயம், அதன் பின்னர் வாக்குறுதி, அதன் பின்னரே மணவிழா. அப்பொழுதுதான் மணவாட்டி மணவாளனுடைய பெயரை தரித்துக் கொள்கிறாள். அதன் பின்னர் இனி அவளுக்கு அவளுடைய சொந்த பெயரே இல்லை. அவள் மணவாளனுடைய பெயரை தரித்துக்
கொள்கிறாள்.
சபை விவாக நிகழ்ச்சியின் போது அவர்களுடைய வாக்குறுதிகளை கூறின பிறகு அவள் மணவாளனுடைய பெயரை சூடிக்கொள்கிறாள். அதன் பின்னர் அவள் ஒருபோதும் ஒரு உலக பிரகாரமான சபையா இருப்பதில்லை. அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையா இருக்கிறாள்.
ஆமென்.
இல்லை, நான் அதனை பெயர் மூலம் பொருட்படுத்தி கூறவில்லை. நான் அதனை பிறப்பின் மூலம், சுவாபத்தின் மூலம், தேவனுடைய வல்லமையின் மூலம் பொருட்படுத்தி கூறுகிறேன். தேவனுடைய சத்தியம் இதயத்தில் வெளிப்பட்டதானால் அப்பொழுது அவள் ஒரு கிறிஸ்தவ சபையாக, மகத்தான உலகளாவிய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையாக மாறுகிறாள். அவள் ஒரு கிறிஸ்துவின் பாகமாகிறாள். அவள் அந்த பாகமாகும் போது கிறிஸ்துவானவர் அவளுக்குள்ளாக தன்னுடைய சொந்த ஆவியையும் தன்னுடைய சொந்த ஜீவனையும் அனுப்புகிறார். வேதமோ அங்கே ஆதாமையும் ஏவாளையும் நீங்கள் இனி இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறீர்கள் என்று கூறினது. ஸ்திரியானவள் சபையானது கிறிஸ்துவை மணந்து கொள்ளும் போது அவர்கள் இனி இருவர் அல்ல, அவர்கள் இருவரும் ஒருவர். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரே, ஆமேன். அதுதான் அது. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் மணவாட்டியாகிறீர்கள். அது விவாக நிகழ்ச்சியில் கூறப்படுகின்ற எல்லா உறுதிமொழிகள் முதலானவைகளை அவள் எடுத்துக் கொண்டதற்கு பின்னர் உண்டாகும் மற்றொரு காரியமாகும். அதாவது என் மனைவியை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னர் அவளுடைய பெயர் பிரா என்பதாகும். இப்பொழுது அவள் இனிமேல் ஒரு பிரா என்னும் பெயர் கொண்டவள் அல்ல. அவள் பிரணாமாக இருக்கிறாள். இப்பொழுதோ அவள் இனி ஒருபோதும் பிரா என்னும் பெயருடையவள் அல்ல. அவள் பிரணாமாக இருக்கிறாள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது நீங்கள் இனி ஒருபோதும் உலகத்தார் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். புரிகிறதா? அதன் பின்னர் நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு கவலை கொள்கிறதில்லை. அவைகள் உங்களுக்கு மறித்து விடுகின்றன. ஒருவன் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு செயற்கையான கிறிஸ்தவராக இருக்க முடியாது. நீங்கள் அவ்வாறு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அப்பொழுது நீங்கள் புறப்பகட்டுக் கொண்ட செயற்கையான ஒரு கிறிஸ்தவராகத்தான் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலம் உங்களுக்குள்ளாக வரும் வரைக்கும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியாது. அப்பொழுதே நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இனி ஒருபோதும் இருவர் அல்ல, நீங்கள் ஒருவரே. பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தது போல கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பதாக வாக்களித்தார். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். புரிகிறதா? கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறாரே. தேவராயிருந்த எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். கிறிஸ்துவாயிருந்த எல்லாவற்றையும் சுவிசேஷத்தின் பணி தொடரும்படிக்கு அவர் சபைக்குள்ளாக ஊற்றினார்.
Then we become not by artificial name but by a reality.
அதன் பின்னர் நாம் செயற்கையான பெயரின் மூலமாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்மை இணைக்கும் பரிசுத்தாவியின் ஜீவனின் மேய்மையின் மூலமாகவே மாறுகிறோம். அப்பொழுது நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினூடாக நாம் மறித்த உலக காரியங்களிலிருந்து எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். எனக்கு அது பிடிக்கும். இன்றிரவு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம். பாருங்கள், அவரோடு உயிர் தெடுப்பப்பட்டோம். உலகத்தின் காரியங்களுக்கு மறித்து கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது உலகமோ மறித்து விடுகிறது. அதன் பின்னர் நாம் ஒருபோதும் உலகத்திற்காக கவலை கொள்கிறதில்லை. உலகமோ நமக்கு மறித்து விடுகிறது. எனவே நாம் அது நமக்கு மறித்து விடுகிறது, நாம் அதற்கு மறித்து விடுகிறோம். நீங்கள் ஒரு வித்தியாசமான நபராய், வித்தியாசமான தனிப்பண்பு கொண்டவராய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். சிருஷ்டியாயிற்று அதே சிருஷ்டியாகவோ மெருகேற்றப்பட்டதாகவோ அல்ல, ஒரு புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கிற ஒரு மனிதனாய் அல்ல, ஆனால் மறித்து போன ஒரு மனிதன் மீண்டும் பிறந்திருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக மாற அந்த நபருக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி ஜீவிக்கிறது. இப்பொழுது அந்த ஸ்திரீ இனி ஒருபோதும் பிராய் என்ற பெயர் கொண்டவளாய் இருப்பதில்லை என்பது போலேயாகும். அவள் ஒரு பிரணாம் என்ற பெயருடைய இருக்கிறாள். அவள் அந்த பெயரை கொண்டே எங்கும் பேசப்படுகிறாள். சபையானது இனி ஒருபோதும் உலகத்திற்குரியதல்ல, ஆனால் அது கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளது. அவள் கிறிஸ்துவின் நாமத்தில் சூடியிருக்கிறாள். அவள் அவருடைய சொந்த ஜீவனின் மூலம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறாள். தேவன் முதலாவது உண்டாக்கிற மனிதன் எப்படியாய் இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு நபராய் இருந்தார் என்பதை நீங்கள் எப்போதாவது வேதத்தில் வாசித்திருக்கிறீர்களா? அவர் முதல் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் உண்டாக்கிற போது, ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசுகிறேன், அப்பொழுது ஆதாமோ ஆதாமாகவும் ஏவாளாகவும் இருந்தான். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆனால் அவர் அவர்களை மாம்சத்தில் உண்டு பண்ணி வைத்த போது அவர் அவர்களை பிரித்தார். அவர் ஆண்மை வாய்ந்த ஆவியை எடுத்து அதை மனிதனுக்குள்ளாக வைத்தார். அதேபோல் பெண்மை வாய்ந்த ஆவியை எடுத்து அதை ஸ்திரீக்குள்ளாக வைத்தார். இப்பொழுது ஒரு ஸ்திரீ புருஷனை போல காணப்படும்படிக்கு நடந்து கொள்ள விரும்புவதை நீங்கள் காணும் போது ஏதோ காரியம் தவறாயுள்ளது. ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயை போல காணப்படும்படி நடந்து கொள்ள விரும்புவதை நீங்கள் காணும் போது ஏதோ காரியம் தவறாயுள்ளது. ஆகையால் அதுவோ இன்றைக்கு உலகமே முற்றிலும் தவறாயிருப்பது போன்றே காணப்படுகிறது. புருஷர்கள் ஸ்திரீகளை போன்றே காணப்படும்படியாயும் ஸ்திரீகள் புருஷர்களைப் போல காணப்படும்படியாகவும் நடந்து கொள்ள முயற்சித்திருக்கின்றனர். அது உண்மையே, அது உண்மையாயிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், அதாவது தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கிய போது அது மிகவும் பரிபூர்ணமாயிருந்தது. அவர் அதிலிருந்து வித்தியாசமான எந்த காரியத்தையும் காண்பிக்க விரும்பவில்லை. ஆனால் ஸ்திரீயானவளோ மூல சிருஷ்டிப்பில் இருக்கவில்லை. ஆகையால் அவள் சிருஷ்டிப்பில் இருக்கவில்லை, ஆனால் அவள் ஆதாமின் ஒரு பாகமாயிருந்தாள். அவள் ஒரு உபசிருஷ்டியாயிருக்கிறாள். அவர் ஆதாமின் பக்கவாட்டை சென்று மற்றொரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணாமல் அவர் சிருஷ்டிப்பின் ஒரு பாகத்தை எடுத்து அதிலிருந்து மற்றொரு சிருஷ்டியை உண்டு பண்ணினார். அவர் ஆதாமுக்குள் இருந்த ஆண் பாலுக்குரிய ஆவியை எடுத்து ஆதாமுக்குள் இருந்த பெண்பாலுக்குரிய ஆவியை எடுத்து சரியாக கூறினால் அதை ஸ்திரீக்குள்ளாக வைத்தார். ஆகையால் ஆவியும் சரீருமாக அவர்கள் ஒன்றாயிருந்தனர். தேவன் கல்வாரியில் என்ன செய்தார் என்பதற்கு ஒரு அழகான மாதிரியாக இருந்தது. அவர் கிறிஸ்துவை எடுத்து சபையோடு இணைத்தார். ஈட்டியினால் குத்தப்பட்ட விலாவினூடாக அவர் கொண்டு வந்த ரத்தம் தனிப்பட்ட நபரை சுத்திகரித்தது. அதுவே சபையாகிய மாம்ச சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை அதனுள் வைக்கிறது. அவர் அதை அங்கே சிலுவையிலிருந்து கிறிஸ்துவிலிருந்து எடுத்து அதை தனிப்பட்ட நபருக்குள் வைக்கிறார். அப்பொழுது அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றாகிறார்கள். கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய கணவனும் ஒன்றாயிருக்க வேண்டும். ஏதாகிலும் முரண்பாடு இருக்குமாயின் அப்பொழுது உங்களுடைய இணைப்போடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. கிறிஸ்துவண்ட இருக்கிற நம்மோடு ஏதோ காரியம் முரண்பாடாய் இருக்குமாயின், நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்றால், ஓ அது மற்றொரு நாளுக்கானதாக இருந்தது என்று கூறுவோமையானால் அப்பொழுது அவரோடு உள்ள நம்முடைய இணைப்பில் ஏதோ காரியம் தவறாய் இருக்கிறது. நீங்கள் அற்புதங்களை நாட்கள் கடந்துவிட்டன, தெய்வீக சுகமளித்தல் என்பதே கிடையாது, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதே கிடையாது என்று கூறி அதை எங்கோ முன் காலத்தில் பொறுத்துவில்லையானால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இல்லை என்பதையே அது காண்பிக்கிறது. காரணம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அதன் பின்னர் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக முதன்மை வாய்ந்ததாக மாறும்போது அப்பொழுது நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்பதாகவே அது உள்ளது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதிகை ஒருபோதும் நீங்கள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையால் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றாகிறீர்கள். சரி, அதன் பின்னர் மற்றொரு காரியம், அவள் அதை செய்த பிறகு அவள் தன்னுடைய உறுதிமொழிகளை நிறைவேற்றிய பிறகு தன்னுடைய விவாகத்தை நிகழ்த்தி தன்னுடைய கணவனுடைய பெயரை உடையவளாக இருக்கும்படிக்கு மணவாளனுடைய பெயரை சூடிக்கொள்கிறாள். அதன் பின்னர் அவள் உடமையாக பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவள் சுதந்திரவாளியாக இருக்கிறாள். அவள் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாயிருக்கிறாள். நீங்கள் உடமையாக பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களுடைய மனைவி சுதந்திரவாளியாயிருக்கிறாள். சபையும் அந்த காரியத்தையே உடையதாயிருக்கிறது. அவளுக்குள் இருக்கிற அவருடைய ஆவியினால் அவருடைய பாகமாயிருப்பதை மாத்திரம் அறிந்திருப்பாளையானால் நலமாயிருக்கும். அவர், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு வரைந்த உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். அப்பொழுது அது கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதாக, நீங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவரோடு சுதந்திரவாளிகளாயிருக்கிறீர்கள். அவர் இங்கே பூமியின் மேல் இருப்பாரே ஆனால் அப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்? அவர் அங்கே இருந்தபோது செய்த அதே காரியத்தையே செய்வார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் பிதாவுக்கு அடுத்தவர்களை குறித்து தவறமுள்ளவராய் இருந்து கொண்டிருப்பார். அவர் வியாதியை சுகப்படுத்திக் கொண்டிருப்பார். அவர் அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டிருப்பார். அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது சரியாக அவர் என்ன செய்தாரோ அதையே இப்பொழுதும் செய்து கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் நிலைத்திருக்கிறார். அது பரிபூர்ணமாயிருக்கிறது. அதுதான் விவாகமாய் உள்ளது. ஆனால் இப்பொழுது இந்த ஸ்திரீ விவாகம் செய்து கொள்ளும் போது இந்த எல்லா உறுதிமொழிகளையும் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றுவாளையானால் அப்பொழுது அவர் இந்த கணவனாகிய மனிதருக்குரியவளாகி அவன் பெற்றுள்ள எல்லாவற்றுக்கும் அவள் சுந்தரவாளியாகி அதன் பின்னர் அவள் ஒழுக்கக்கேடாய் செல்வாளையானால் எப்படி இருக்கும்? அவள் மனஸ்தாபம் கொண்டு கோபப்பட துவங்குகிறாள். அவள் மற்றொரு மனிதன் பின்னே ஓடத் துவங்குகிறாள். அது மாத்திரமல்ல, அவள் தன்னுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இருக்க, அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா வாக்குறுதிகளும் இருக்க, அதன் பின்னர் அவள் வெளியே போய் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறாள். தன்னுடைய அன்பையும் தன்னுடைய பிரியத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள
துவங்குகிறாள்.
அந்த விதமாகத்தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அநேகரும் கூட செய்கிறார்கள். உங்களுடைய அன்பை உலகத்தோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். விளையாடுதல், நடனமாடுதல், சூதாடுதல், ஜபக்கூட்டத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே தரித்திருத்தல், தொலைக்காட்சியை கவனித்து பார்த்தல், சபையினுடைய இதயத்தில் இருக்க வேண்டிய தேவனுடைய அன்பை எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களும் கைப்பற்றிவிட்டன. அவள் வெறியடிச்சியின் பேரில் போய்விட்டாள். அவள் ஒழுக்கக்கேடாய் போய்விட்டாள். அவள் மற்ற மனிதர்கள் பின்னே சென்று விட்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் சபைக்கு தர வேண்டிய தன்னுடைய தசமபாகத்தை எடுத்துக் கொள்வாள். அவளதை அங்கே உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களுக்கு செலவிடுவாள். அவள் தேவனை நேசிப்பதற்கு பதிலாக, தேவனுக்காக ஜீவிப்பதற்கு பதிலாக, சபைக்கு வரும்படியான பற்றுதல் கொள்வதற்கு பதிலாக, அவள் நீங்கள் அவளை சபைக்கு வரும்படி செய்ய கிட்டத்தட்ட போதித்து இணங்க வைக்க வேண்டியதாயுள்ளது. எனக்கு தெரியும், இங்கு அண்மையில் ஒரு ஊழியக்காரர், ஒவ்வொரு வருடத்திலும் குறைந்தது 6 மாதம் ஆகுது, ஜனங்கள் ஞாயிறு வேதப்பாட பள்ளிக்கு வருவதாக உறுதியளித்து கையொப்பமிட வைத்து ஜனங்களை வரவழைக்கும்படிக்கு அநேக செவாட்டைகளை அனுப்பியிருந்ததாக என்னிடம் கூறினார். நான் அங்கிருந்து அந்த குன்றின் கீழே ஒரு சிறிய பெண்ணை பார்த்திருந்தேன். அப்பொழுது இந்த இடத்தில் நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அவள் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தாள். நானும் அங்கு நின்று கொண்டு வாசலில் கதவை தட்டின போது அவள் வாசலடை வந்தாள். அவள் இப்பொழுது இங்குள்ளது போன்றே சில தவறான தகாத முறையில் நடனமாடும் சிலரோடு அப்பொழுது இருந்தாள். அவர்களை நீங்கள் அறிவீர்கள். கடந்த இரவு இதுபோன்ற கூட்டத்தினரை இங்கே பீனிக்ஸில் அவர்கள் கைது செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர்கள்தான் இந்த புதிய தாறுமாறான ராக் அண்ட் ரோல் அல்லது நெளிந்து வளைந்து தாறுமாறாக ஆடுபவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது என்னவா இருந்த போதிலும் இவர்களை கைது செய்து அழைத்து செல்ல அவர்கள் காவல்துறையினரை வரவழைக்க வேண்டியதாக இருந்தது. வாலிப ஜனங்களே, அது ஒரு பிசாசின் ஆவியா இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? அவர்கள் வீதிகளில் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்பதையே அறியாத அளவிற்கு அந்த பாதிப்பின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தனர். இந்த கோமாளிகளை போன்றுள்ள சிலர் அல்லது இந்த இசைக்கேற்ப நடனமாடுபவர்கள், குதிரை சவாரி செய்பவர்கள் நான் இருந்த அந்த பக்கத்தில் உள்ள அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு வாலிப பெண்கள் தங்களுடைய உள்ளாடுகளை கலற்றி இந்த பையன்களுக்கு அடையாளமாக தற்கையெடுத்துவது போன்றவற்றுக்காக மேடையின் மேல் அதை எரிகின்றனர். அது பிசாசா இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்கிறதில்லையா? அது கடைசி நாளில் ஒரு ஆவியா இருக்கிறது. நிச்சயமாக அது அப்பேற்பட்ட ஒரு அவமானமாக இருக்கிறது. அங்குதான் காரியம் ஒழுக்கக்கேடாகிவிட்டது. இந்த வாலிப பெண்மணி வெளியே வந்தால் தொடர்ந்து பார்ப்போம். நான் நின்று கொண்டிருந்ததை கூட அவள் அறியாமல் வாசலண்டை நின்று கொண்டிருந்த என்னையே அவள் மறந்து விட்டாள். அப்பொழுது அவள், ஓ, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் அங்கே நின்று கொண்டிருந்ததை குறித்து நான் மறந்தே போய்விட்டேன் என்றாள். மேலும் அவள் வானொலியில் பாடிக்கொண்டிருந்த நபருக்கு தன் கையில் முத்தமிட்டு கையை வீசி காட்டி, நான் உன்னை கிரீன் பிரேயர் பேச் என்ற இடத்தில் அல்லது அது போன்ற ஏதோ ஒரு இடத்தில் உன்னை சந்திப்பேன் என்று கூறினாள். அவர்கள் அந்த இரவு அந்த விதமான ஏதோ ஒரு நடனத்தை நடத்தப் போவதாக இருந்தனர். நான் எனக்கு நண்பராயிருந்த டாக்டர் பிரவுன் என்பவரிடம் இதை கூறினேன். அவர், பில்லி, நீர் எப்படித்தான் உங்களுடைய சபையோரை கட்டுப்பாடோடு பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார். மேலும் அருமை என்றார். அப்பொழுது நான், நாங்கள் அவர்களுக்கு மாத்திரைகளை தந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினேன். அதற்கு அவரோ, எந்த விதமான மாத்திரைகள் என்று கேட்டார். அப்பொழுது நான், சுவிசேஷங்கள், அதுவே எல்லா நேரத்திலும் அவர்கள் வரும்படியாக நிச்சயமாக கட்டுப்படுத்தி வைத்துள்ளது என்றேன். பார்த்தீர்களா? அவரோ என்னிடத்தில் அந்த உறுதிமொழி கையொப்பங்களை குறித்து கூறினார். அப்பொழுது நான், டாக்டர் பிரவுன் அவர்களே, வானொலியில் பாடின அந்த தாறுமாறான நடன கலைஞன் அன்றிரவு அந்த நடனத்திற்கு அவளங்கிய வரும்படி ஒரு உறுதிமொழி கையொப்பத்தை அவரிடமிருந்து அவன் வாங்கியிருக்க வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரா? இல்லவே இல்லை. அவளே அங்கு செல்வதற்கு தனக்கிருந்த உடைகளை அடகு வைத்திருப்பாள் என்று கூறினேன். ஏன்? அது அந்த உலக பிரகாரமான பொழுதுபோக்கு கொண்டாட்டத்திற்கு அவளுக்குள் இருந்த, அவளை தொடர்படுத்தி இருந்த ஒரு ஆவியாயிருக்கிறது. கிறிஸ்துவின் மனவாட்டியில் அழைக்கப்படுகின்ற ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது அந்த விதமாக தன்னை தேவனோடு தொடர்படுத்திக் கொள்ளும் வரைக்கும், அவள் தேவனோடு அப்படிப்பட்ட ஒரு வழியில் தொடர்பு கொண்டுள்ள வரைக்கும், அவளுடைய இருதயம் அவ்வளவாய் மகிமையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் நிறையப்பட்டிருக்கும் வரைக்கும், அவள் கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் காண முடியாதிருக்கும் வரைக்கும், அவள் வழக்கம் போல் உலகத்தில் உள்ள உலையான பாவ சேற்றிலேயே உழலுவாள். அது உண்மையே.
That's what we'll have to do.
அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமே திட்டமாய் அந்த விதமாக செய்யக்கூடிய ஒரே காரியம் மட்டுமே தேவன் வைத்திருக்கிற ஒரே நிகழ்ச்சி நிறாயிருக்கிறது. நீங்கள் செயற்கையான முறையில் உள்ளே கொண்டு செல்லப்பட முடியாது. நீங்கள் உள்ளேயே பிறக்க வேண்டுமே என்று கை குலுக்குதலினாலோ அல்லது சபைக்கு ஒரு கடிதத்தை கொண்டு வருவதாலோ அல்ல. ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் மறுபிறப்பின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் பிறந்திருக்க வேண்டும். அதுவே உங்களை அவருக்குள் ஒரு புது சிருஷ்டியாக்குகிறது. ஆமென். அது இதனை ஒழுங்காக்குகிறது. அதுவே இதனை செய்கிறது நிச்சயமாக. சரி, அவள் ஒழுக்கக்கேடாக செல்கிறாள். அவள் தன்னுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள துவங்கி, உலக பிரகாரமான காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள துவங்கி, உலக பிரகாரமான பொழுதுபோக்கு கொண்டாட்டங்களுக்கும் அவள் செல்லக்கூடாத இடங்களுக்கும் சென்று அவள் கூறக்கூடாத காரியங்களை கூறுகிறாள். இங்கே ஒரு சமயம் நான் அவர்கள் ஒரு விதமான சபை விருந்து நிகழ்ச்சி ஒன்றை மேல்தரத்தில் பெண்களை கொண்டு நடத்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வீட்டின் அடித்தளத்தில் நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பாவியாய் இருந்த போதே நான் மிக மோசமான சில காரியங்களை கேட்டிருக்கிறேன். ஆனால் அதுவோ பெண்களுடைய கூட்டமாக இருந்தது. அப்பொழுது நான் அதில் என் வாழ்நாளிலேயே ஒருபோதும் கேட்டாத மிக மோசமான பரிகாசங்களை கேட்டேன். ஒரு கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபர் அப்பேற்பட்ட அசுத்தமானவை அவர்களிடத்திலிருந்து பாய்ந்து ஓடும்படி அனுமதிப்பானா என்று உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? உங்களால் ஒரே தொட்டியிலிருந்து தித்திப்பும் நல்லதுமான தண்ணீரை பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு வாளியை கிணத்துக்குள் விட்டால் அதில் வாள்கொண்டு நெளியும் புடுக்களே முழுவதும் வருகிறது. நாம் அவர்களை அவ்வாறே அழைக்கிறோம். நீங்கள் மீண்டும் வாளியை தண்ணீர் எடுக்க விடும்போது அது அதே காரியத்தை கொண்டு வரும். அந்த தொட்டியை நல்ல தண்ணீரினால் நிரப்ப தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. இன்றைக்கு சபையோடு உள்ள காரியமும் அதுவாகத்தான் உள்ளது. பரலோகத்திலிருந்து வருகிற தேவனுடைய பரிசுத்த தண்ணீரினால் நிரம்ப ஒரு தேய்த்து சுத்தப்படுத்தவே சபைக்கு தேவையாயிருக்கிறது என்று எங்கும் உள்ளவர்களுக்கு கூறுகிறேன். அவளுடைய இருதயம் உடனுடாக வருகிற எந்த காரியத்தினாலாவது சாக்கடை குறியாக மாறியுள்ளது. அவள் எல்லா விதமான பிரியர்களையும் உடையவளாய் இருக்கிறாள். அவள் அவ்வாறு உடையவளாய் இருப்பாள் என்று வேதம் கூறியுள்ளது. தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சரியாக ஜீவிக்க முயற்சிக்கிற ஒரு ஸ்திரீயையும் சரியாக ஜீவிக்க முயற்சிக்கிற ஒரு மனிதனையும் பாருங்கள். அவர் ஒரு பரிசுத்த உருளை என்றாகிவிடுகிறார். அவள் ஒரு மதபெரியர் அல்லது ஏதோ ஒரு பண்டைய நாகரிகமான ஒரு காரியம் போன்று ஆகிவிடுகிறாள். அவள் தள்ளி வைக்கப்படுகிறாள். அவள் இப்பிரபஞ்சத்து ஜனங்களால் இகழப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறாள். அது உண்மை. ஆனால் உண்மையான சபை என்ன செய்ய வேண்டியதாக கருதப்படுகிறது என்று நீங்கள் எப்போதாவது கவனித்துள்ளீர்களா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பலி செலுத்தின போது அவர்கள் ஒரு பறவையை கொன்று இந்த இறந்த துணையினுடைய ரத்தத்தை மற்றொன்று மேல் பூசிவிட்டனர். அப்பொழுது இந்த பறவை இறந்த துணையினுடைய ரத்தத்தை சிந்திக்கொண்டே பூமியினுடாக பறந்து சென்றது. சபையும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிற போது அவள் தன்னோடு உள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூமியின் மேல் தெளித்துக் கொண்டே பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் என்று கூறிக்கொண்டே தொடர்ந்து செல்லும். அவளுடைய சூழ்நிலையும் அவளுடைய ஒவ்வொரு துணுக்கும் தேவனுடையதாயிருக்கும். அவளுடைய முழு அலங்காரமும் தேவனுடையதாயிருக்கும். அதை தவிர வேறென்றையுமே எதிர்பார்க்க முடியாது. அந்த காரணத்திற்காகவே ஜனங்களும் கூட சபைக்கு வருகிறார்கள். சீட்டு விளையாடுவதற்கல்ல, பந்தயம் வைத்து சீட்டு விளையாடுவதற்கல்ல, ஐதளத்தில் நடனமாடுவதற்கல்ல, இரவு ஆகார விருந்துகள் மற்றும் அதை போன்ற காரியங்களை நிகழ்த்துவதற்கல்ல, அது உலகத்திற்கானதாகியுள்ளது. நாம் அவர்களோடு ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாதவர்களாக இருப்போம். அதை செய்ய முயற்சிக்கும் நமக்கு அவமானமே உண்டாகும். நாம் பரிசுத்த ஆவியை வல்லமையை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க வேண்டும். அவர்கள் பெற்றிராத ஒரு காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அவர்களை மாதிரியாக பின்பற்ற முயற்சிக்காமல் இதற்காக நாம் ஜீவிப்போமாக. நாம் உண்மை என்று அறிந்துள்ளதற்காக ஜீவிப்போமாக. கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்போமாக. இயேசுவோ, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்றார். நம்முடைய சாட்சிகளாயிற்று. நம்முடைய பெந்தேகோஸ்தே குழுக்களும் கூட, நான் அதை கூட அவ்வளவு மோசமாக இருக்கு, நம்முடைய பெந்தேகோஸ்தே குழுக்கள் அதே காரியத்திற்குள்ளாக சரியாக அதே போக்கிற்குள்ளாகவே வீழ்ச்சி விட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்கள் எதை பெற்றுள்ளதாக கூறிக்கொள்கிறார்களோ அதை அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்று ஜனங்கள் கூறுவதில் வியப்பொன்றுமில்லையே. இந்த பெந்தேகோஸ்தே சபைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் அதே ஜீவன் பிரதிபலிக்கப்படும் அளவிற்கு இதனுடைய அசைவு சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையினால் ஒன்று சேர்த்து கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாமோ உலகத்தின் மாதிரியை பின்பற்ற விரும்புகிறோம். நாம் எப்படியும் அதை செய்யத்தான் போகிறோம். பார்த்தீர்களா? நாம் அதை குறித்து நம்முடைய சொந்தபடி உடவலா இருக்க விரும்புகிறோம். ஆனால் நாம் அதை செய்யக்கூடாது. அதை செய்வது தவறாய் உள்ளது. சபைகளோ பிரியானவள் ஒழுக்கக்கேடாகவே சென்றுவிட்டதை போன்றே உள்ளன. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவெனில், துவக்கத்தில் சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவன் அந்த பெந்தேகோஸ்தே சபையை பிறப்பித்த போது அவள் சரியாகத்தான் இருந்தாள். அவள் பரிசுத்தமாக ஜீவித்தாள். அவள் பரிசுத்தமாய்தான் இருந்தாள். தேவனுடைய வல்லமை அவளோடு இருந்தது. ஆனால் நாம் தொடர்ந்து செல்ல செல்ல நாம் உலகத்தோடு பொருந்தி போக துவங்கிவிட்டோம். நீங்கள் அறிந்துள்ள முதல் காரியமானது, நாமோ மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அது அந்த மூலையில் உள்ள மெத்தோடிஸ்ட்களின் கட்டடத்தை காட்டிலும் விஞ்சி ஒளிர்கின்றதாய் காணப்பட வேண்டும் என்றே விரும்புகிறோம். நாம் மிகப்பெரிய ஏதோ ஒரு காரியத்தை, மிகப்பெரிய காரியத்தை, மிகப்பெரிய காரியத்தை, மிகப்பெரிய காரியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம். அதுவே ஒரு அவமானமாயிருக்கிறது. நம்மில் அநேகர் தாமே இருமா படைந்துள்ளோம். பெந்தேகோஸ்தே சகோதரன் யாரோ ஒருவரை அங்கே கீழே காணும் போது, சிறு ஊடகத்தை அல்லது மிக சிறிய சபையை காணும் போது, அவர்களோ ஒரு பெரிய சபைக்கு செல்வதாக கூறுகிறார்கள். மேலும் நாங்கள் ஆதி சபையை சார்ந்திருக்கிறோம் அல்லது பெரிய சபையை சார்ந்திருக்கிறோம் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை என்று கூறி ஏளனமாய் பார்க்கிறார்கள். உங்களுடைய இருமாப்பை தளர்வுற்று அடக்க உங்களுக்கு தேவை என்னவென்றால் பரிசுத்த ஆவியாகும். அது உண்மையே. உண்மையான அசலான பரிசுத்தாவின் அபிஷேகமானது ஒரு விலையுறந்த சூட்டுணி அறிந்திருப்பவர் தங்களுடைய கரங்களை மிக எளிய அடையணிந்திருப்போர் மீது போட்டு அவரை சகோதரனே என்று கூற செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் உண்மை. உண்மையான பண்டைய கால ரட்சிப்பு சர்வ வல்லமை உள்ள தேவனின் வல்லமையானது பட்டாடை உடுத்தியிருப்போர் தங்களுடைய கரங்களை சாதாரண பருத்தியாடை உடுத்திருப்போர் மீது போட்டு சகோதரியே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூற செய்யும். ஆமையா, நிச்சயமாகவே அவ்வாறு செய்யும். ஆனால் நாமோ உலகத்தோடு செல்ல துவங்கி அதன் அலைகளோடு அடித்து செல்லப்படுகிறோம். நம்முடைய சபை அவ்வாறு உள்ளது. நாம் மெத்தோடிஸ்ட்களை குறித்தோ பேப்டிஸ்ட்களை குறித்தோ இனிமேல் பேச வேண்டியதில்லை. இது நம்மை குறித்ததாய் உள்ளது. இது நம்முடைய சொந்த நிலைமையாய் உள்ளது. அந்த காரணத்தினால் தான் பரிசுத்த ஆவியானவரால் அசைவாட முடியவில்லை. அந்த காரணத்தினால் தான் தேவன் உறுதியீட்டை இன்றிரவு எந்த ஸ்தாபனத்தின் மேலும் வைக்க முடியவில்லை. காரணம், புறஜாதிகளோ ஒரு தேசமாக தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்கள் அவருடைய நாம நிமித்தமாக புறஜாதிகளில் இருந்து ஒரு ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டனர். தேவன் தனிப்பட்ட நபர்களை தெரிந்து கொள்வார். இப்பொழுது நம்முடைய ஸ்தாபனங்கள் ஒரு நல்ல பணியை செய்கின்றன என்று நான் கருதுகிறேன். அது சரியான். ஆனால் நீங்களோ, நான் பெந்தேகோஸ்தேக்காரன் ஏனென்றால் நான் ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்று கூறி அதன் பேரில் சார்ந்திருக்க முடியாது. நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் போதே நீங்கள் பெந்தேகோஸ்தேக்காரராக இருக்கிறீர்கள். நீங்கள் கத்தோலிக்க சபையை சார்ந்திருந்தாலும் கவலை இல்லை. அவர் அனுபவத்தை பெற்றிருந்தால் நீங்கள் பெந்தேகோஸ்தேக்காரராக இருக்கிறீர்கள். உங்களால் பெந்தேகோஸ்தவை ஸ்தாபனமாக்க முடியாது. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று ஒரு ஸ்தாபனம் அல்ல. அது உண்மையே. ஆனால் பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நாமோ, நாம் பெந்தேகோஸ்தே என்ற பெயரை உடையவர்களாக இருக்கிறபடியால் நாம் துணிந்து சென்று உலக பிரகாரமாக வாழ்ந்து நாம் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்யலாம் என்று எண்ண துவங்கியுள்ளோம். நாம் நிம்ரோத்தை போல கோபுரத்தில் ஏற விரும்புகிறோம். அது சாம்பலாய் போகும். ஆதாமினுடைய அத்தியிலை ஆடையை போன்றேயாகும். அவள் திரும்பி செல்வாள். பிரான்சில் உள்ள சிப்ரிட் எல்லைக்கோடு போன்றும் ஜெர்மனியில் உள்ள மாகினாட் எல்லைக்கோடு போன்றும் அவள் அழிந்து போனாள். காரணம், வேறெந்த துருகமும் இல்லை, வேறெந்த நிலையான நிற்கும் இடமும் கிடையாது. ஆனால் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீங்கள் அதற்குள் ஓடும் போது நீங்கள் அந்த நாமத்தையே சூடிக்கொள்ளுகிறீர்கள். பெருமர ஒரு பெயரை அடைப்பதல்ல, ஆனால் நீங்கள் அந்த பெயரும் நபருமாயிருக்கிறீர்கள். சீவியத்தில் கிறிஸ்துவை போல இருக்கிறீர்கள். ஆமென். அவர் அற்புதமானவராயிருக்கிறார். ஆம், ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவனிடத்தில் கொண்டிருந்த நேசத்தை மற்றொரு மனிதனிடத்தில் பகிர்ந்து கொள்வது போன்று சபையும் அதே காரியத்தை ஆவிக்குரிய வேசித்தனத்தை புரிந்துள்ளது. அந்த ஸ்திரீ கணவனோடு வாட தகுதியற்றவள். நீங்கள் அதை அறிவீர்கள். சபையானது தன்னுடைய ஐக்கிய உறவை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள துவங்கும் போது தேவன் எரிச்சுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் இஸ்ரவேலை அந்த காரணத்திற்காக தள்ளிவிட்டார். எனவே அவருடைய குமாரனும் அதே விதமாக தள்ளிவிடுவார். அவளுக்குள் கரைதிரை எற்றதாக இருக்கிற ஒரு மனவாட்டியை அவர் பெற்றுக் கொள்ளப் போகிறார். ஆமேன். அவருடைய சொந்த ரத்தத்தினால் அவள் முழுமையாய் கழுவப்பட்டிருக்கிறார். அது உண்மை. ஆகையால் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம். கல்யாணம் வருவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் ஆவிக்குரிய வசித்திரம் செய்கிறதையும் உலகத்தோடு புறம்பே செல்வதையும் ஏதோ ஒரு காரியத்தை கூறி வித்தியாசமான ஏதோ ஒன்றாக வாழ்வதையும் நாம் கண்டறிகிறோம். அது ஒருபோதும் கிரிய செய்யா. எஸ்தர் செய்ததை போன்று சபையானது செய்ய வேண்டியதாக உள்ளது. எஸ்தரோ உலகத்தின் அலங்கரிப்பை புறக்கணித்தாள். நாம் அதை சிறு புஸ்தகமாகிய எஸ்தரில் அறிந்துள்ளோம். அந்த மொர்தெகாய் எப்படியாய் அவருடைய சிறிய தகப்பனுக்கு ஒரு குமாரத்தி இருந்தாள். அது மேதினிய பெர்சியாவின் ஆளுகையின் காலமாக இருந்தது. அது அங்கே ஒரு மிக அழகான மாதிரியாக இருக்கிறது. அந்த நாளில் உலகத்தில் இருந்த மகத்தான ராஜாக்களில் ஒருவனான அந்த ராஜா அவன் ஒரு பெரிய விருது பண்ணி இருந்தான். அப்பொழுது அவன் ராணியை தன் அருகில் வந்து அமரும்படி அழைத்தான். ஆனால் அவளோ அதை செய்ய மனதில்லாதிருந்தாள். எனவே அவள் அதை செய்ய மறுத்துவிட்டாள். ஆகவே அப்பொழுது அவன் என்ன செய்தான்? தன்னுடைய சொந்த மனைவி வர மறுத்துவிட்டபடியால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவன் மிகவும் அவமானம் அடைந்தான். அந்த முழு சம்பவமே இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக உள்ளது என்று நான் கருதுகிறேன். கிறிஸ்துவோ நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படி அழைத்திருக்கிறார். நாமோ அதை குறித்து வெட்கமடைகிறோம். அநேக ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூற வெட்கப்படுகின்றனர். பெந்தேகோஸ்து ஜனங்களே, அது உண்மை. அவர்கள் அதை கூற வெட்கப்படுகின்றனர். நாம் அவரை குறித்து வெட்கப்படுகின்றோம். ஆகையால் அந்த ராணியோ வர மனதில்லாதிருந்தாள். அவள் வர மறுத்து விட்டாள். அது அவனை அவமானப்படுத்தி விட்டது. அவனுடைய முகமோ சிவந்து போய்விட்டது. எல்லோருமே அதை கவனித்தனர். இயேசுவானவர் நம்மை ஒரு பணிக்காக அழைக்கும் போது, ஐக்கியத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் பெந்தேகோஸ்தே அசைவின் பேரில் அழைக்கும் போது, நாமோ மற்றவருக்காக வளைந்து கொடுக்காத அளவிற்கு நாம் சிறு குழுக்களில் மிக இறுக்கமாக இணைந்து ஸ்தாபனமாக்கிக் கொண்டுள்ள போது, அவருடைய முகமானது கூட சற்று சிவந்து போய் இருக்காதா என்று நான் வியப்புறுகிறேன். நாமோ மிகவும் உலக பிரகாரமான மற்றும் அதுபோன்ற காரியங்களை அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் பெந்தேகோஸ்தே என்ற பெயரை குறித்து வெட்கமடைந்து கொண்டிருக்கிறோம். சில ஜனங்களும் அதை கூறுவதற்கு பயப்படுகின்றனர். மேலும் நல்லது, நான் அதை சேர்ந்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் ஆனால் என்று கூறுகிறார்கள். நான் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுள்ளேன் என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவருடைய பாகமாக இருக்கிறேன் என்று கூறுவது எனக்கு எப்போதும் உண்டாயிருந்ததிலேயே மிக மகத்தான சாக்கியமாக உள்ளது. அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கும்படியாக சில அறிவுரை தகவல் கூறுவோரை வைத்திருந்தார் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். அவர்களோ இது இவ்விதமே செல்லுமையானால் அப்பொழுது தேசத்தினூடாக உள்ள மற்ற பெண்மணிகளும் இந்த முதலில் இருந்த இந்த பெண்மணியின் மாதிரியே தெரிந்து கொள்வார்கள் என்று கூறினார். உண்மையாகவே அதுதான் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நான் இந்த பெண்களில் சிலரை நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தவில்லை என்றே நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் நான் புண்படுத்துகிறேன், நான் புண்படுத்துகிறேன் என்றே நான் நம்புகிறேன். சரி, இங்குள்ள இந்த முதலில் கூறப்பட்டிருந்த பெண்மணியை போன்றே பெருந்தலையாக காட்சியளிக்கும்படியாய் தலைமுடியை வெட்டிக்கொண்டு அதே விதமாக இருக்க முயற்சித்தல் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் கண்டதே இல்லை. அன்றொரு நாள் நான் கடையில் என்னுடைய மனைவிக்காக காத்துக்கொண்டிருக்கையில் அங்கு ஒரு பெண்மணி வந்தாள். அப்பொழுது அந்த பெண்மணியுடைய தலையோ அவ்வளவு பெரிதாக இருந்தது. அவள் தன்னுடைய கண்களுக்கு கீழே பச்சை வர்ணம் பூசியிருந்தாள். அப்பொழுது நானோ விகார தோற்றத்தில் பீதி உண்டாக்கும் மனிதனே, திரும்பிப்போ, நான் நன்றாயுள்ளேன் என்று கூறினேன். அது அச்சம் தருகிற காட்சியாக இருந்தது. அது உங்களுக்கு பயம் உண்டாக்கிவிடும். அது என்ன? அதுவே அந்த முதலில் இருந்த பெண்மணியின் நிலைமையாகும். அது அந்த முதலில் இருந்த பெண்மணியாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் அதன் மூலம் ஒரு மாதிரியை தெரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நான் இதை கூறட்டும். நான் இதை வேடிக்கைக்காக கூறவில்லை, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஓர் ஓமையில் கூறினேன். அதுவே வயோதிக கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இந்த வாலிபர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறதாக உள்ளது. முற்றிலும் உண்மை. நீங்கள் மாதிரிகளாக இருக்கும்படி கருதப்பட வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக கூறுகிற பெந்தேகோஸ்தேக்களாகிய நீங்கள் மெத்தோடிஸ்டுகளுக்கு, பாப்டிஸ்டுகளுக்கு, பிரெசிடேரியன்களுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். அந்த முதலில் இருந்த பெண்மணியை போன்றல்ல, ஆனால் நீங்களோ இயேசுவை போன்றிருக்க வேண்டும். இங்கே என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். நாம் அவருடைய விதிமுறைகளையும் மாதிரிகளையும் பின்பற்ற வேண்டும். ஆனால் அந்த விதமாகவே நாம் அதை கண்டறிகிறோம். எஸ்தர் இல்லை, இந்த ராணியோ அவளதற்கு செவி கொடுக்கவில்லை. அவள் வராமல் அவரை அவமானப்படுத்தி விட்டாள். அப்பொழுது இந்த தேசத்தின் முதல் பெண்மணி அந்த விதமான மாதிரியாக இருந்தால் மற்ற எல்லா பெண்மணிகளும் அதையே செய்வார்கள். ஆகையால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அழைக்கும் போது அவளோ போய் ஆற்றில் குதி என்று கூறுவாளே என்று கூறினர். பார்த்தீர்களா? அவன் உண்மையாகவே அமெரிக்காவையே முன்னறிவித்தான். அவன் முன்னறிவிக்கவில்லையா? அவ்வாறு செய்யையில் அவரை குறித்து கொஞ்சம் ஞானமாயிருந்த ஒரு மனிதன் இருந்தான். எனவே அவன் வந்து ராஜாவோடு ஆலோசனை பண்ணினான் என்று இப்பொழுது நாம் அதை கண்டறிகிறோம். எனவே அவன் செய்ய வேண்டிய காரியமோ அவளை வெளியேற்றுவதே ஆகும். உமக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க தேசத்தினூடாக செய்தியை அனுப்பி அங்குள்ள எல்லா கன்னிகளையும் வாலிப கன்னிகளையும் அழைத்து வர வேண்டும் என்று கூறினான். அதுவோ ராஜாவுக்கு பிரியமாயிருந்தது. எனவே அவன் அரண்மனையில் பணிபுரியும் வழிமனை படிப்பெண்கள் முதலானோரை அனுப்பினார். அவர்கள் போய் உலகத்திலேயே மிக மகத்தாய் அவன் ஆளுகை செய்த நாடுகளினூடாகவும் எல்லா ராஜ்யங்களினூடாகவும் இருந்த எல்லா ரூபவதியான வாலிப கன்னிகளை முடிந்த அளவு கொண்டு வரும்படி புறப்பட்டு சென்றனர். அப்பொழுது அவன் இதை செய்தபோது அந்த செய்தி இந்த சிறு யூத பெண்ணை வந்தது. சரியா கூறினால் அவள் ஒரு விதமாக ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்தாள். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அவள் புறஜாதிகளைப் போல ஒரு பக்கமாக ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்தாள். அவளுக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தனர். மொர்தெகாய் என்னும் தன்னுடைய நெருங்கின உறவினன் அவளை வளர்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவள் அந்த தகுதி தேர்விற்கு செல்ல வேண்டியதாயிருந்தது. ஆகையால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர் என்றால், அவர்கள் இந்த பெண் பிள்ளைகளை அநேக மாத சுத்திகரிப்பிற்காக கொண்டு செல்ல வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக செல்லும்படியாக இவர்களை வாசனை திரவியமிட செய்து எல்லா விதமான அலங்கரிப்புகள் செய்து இவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாயிருந்தனர். இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த விதமாகவே உலகமானது இன்றைய சபையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறது. உலகத்தோடு அதை அலங்கரிக்கிறது. உலகத்தின்படியான மாதிரியை பின்பற்றுதல், அதிகமான அகத்தினர்களை சேர்த்துக் கொள்ள முயற்சித்தல், அவர்களுடைய ஐக்கியத்தில் உள்ள எந்த காரியத்தையாவது எடுத்துக் கொள்ளுதல் போன்றவைகளை செய்கிறது. என்ன அது ஒரு பரிதாபமான காரியமாயிருக்கிறது. ஒரு ஸ்தாபனம் மற்றொன்றை மிஞ்சிட முயற்சித்து ஓரங்கத்தினருக்காக எந்த காரியத்தையும் ஏற்று சமாளிக்கிறார்கள். நீங்கள் அவர்களை இந்த ஸ்தாபனத்தில் ஏற்றுக் கொள்ளலாம், ஆனால் அவர்கள் சுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினால் மீண்டும் பிறக்கும் வரைக்கும் அவர்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள் ஒருபோதும் வரவே மாட்டார்கள். அது உண்மை. அவர்கள் இங்குள்ள ஒரு புத்தகத்தின் மேல் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம், ஆனால் அது கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால் எழுதப்படுகிற வரையில் அங்கே மேலே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. எல்லா ஸ்திரீகளுமே தாங்கள் அழகாக காணும்படிக்கு அவர்கள் தங்களை அலங்கரித்து ஆயத்தம் செய்து கொண்டனர். ஓ, அவர்கள் உண்மையாகவே அந்த முதல் பெண்மணியை போல் இருக்கும்படியான ஏதோ ஒரு சாயலை தங்கள் மேல் பெற்றிருப்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரசன்னமாக போவதாயிருந்த காரணத்தால் அவர்கள் யாவருமே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர். அதை குறித்த முழு காரியமுமே இன்றைக்கு நம்முடைய சபைகளோடு இருந்து கொண்டு வருகிற காரியமாகவே உள்ளது என்று கருதுகிறேன். அவர்கள் ராஜாவை சந்திக்க முடியும் என்று எண்ணி அவர்கள் தங்களை உலக பிரகாரமாக உலக பிரகாரமான கலை நிகழ்ச்சிகளை உடையவர்களாயும் அதில் உலக பிரகாரமான காரியங்களை வைத்துக் கொண்டு உலகத்தின் காரியங்களை நடப்பித்துக் கொண்டு உலகத்தில் நட்பு கொண்டு ஆயத்தப்பட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை குறித்து கவலை கொள்வதில்லை, அவர் அதை வெறுக்கிறார். ஆனால் நாமோ உலகத்தை போன்றே நடந்து கொள்ள விரும்புகிறோம். நான் கூறியிருக்கிற நம்முடைய சபைகளில் சில மதர்ந்து மறைகளை அனுமதிக்க சபையில் உள்ள உதவிக்காரர்கள் போன்றவர்களே அதில் அருந்துகிறார்கள். சில நேரங்களில் மேய்ப்பர்களே நான்கு அல்லது ஐந்து முறை திருமணம் செய்துள்ளனர். அவர்களில் சில சிகரெட்டுகளை புகைக்கின்றனர். மேலும் அவர்கள் அதை விட்டுவிடுவார்கள், அவர்கள் சரியாய் கொள்வார்கள் என்று கூறுகிறார்கள். ஓர் இரவில் ஒரு மதுபான மருந்து மறையில் இருப்பவனை அழைத்து வந்து அடுத்த இரவே அவனை பிரசங்க பீடத்தில் நிறுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட எந்த காரியத்திலுமே நான் நம்பிக்கை கொள்வதில்லை. ஒரு மனிதன் நிரூபிக்கப்பட வேண்டும், அதுவே சரியானது. நிரூபிக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது ஏராளமான சமயங்களில் நாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன், அநேக பாஷைகள் பேசுவதில் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன், ஆனால் நாம் அதன் பேரில் மிக அதிக முக்கியத்துவத்தை வைத்துள்ளோம் என்றே நான் கருதுகிறேன். ஒரு மனிதன் அந்நிய பாஷையில் பேசலாம், ஒரு ஸ்திரீ அந்நிய பாஷையில் பேசலாம், ஆனால் அவருடைய ஜீவியமும் அவனுடைய ஜீவியமும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற அந்நிய பாஷையோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அப்பொழுது அது தவறான அந்நிய பாஷையாகும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வேதாகமத்தில் உள்ளது போன்றுதான் செயல்பட செய்வார். அது கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சி அண்டைக்கே உங்களை கொண்டு வரும். அந்நிய பாஷைகள் பேசுகிற ஒரு நபரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிக எரிச்சலோடு சண்டையிட்டு அண்டை விட்டாரை குறித்து பேசுகிறார்கள் மற்றும் அது போன்ற எல்லா காரியங்களையுமே செய்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் அதை பரிசுத்த ஆவி என்று ஏன் நடக்கிறீர்கள்? அது பரிசுத்த ஆவியா இருக்க முடியாது, இல்லையா? பரிசுத்த ஆவியோ சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, பொறுமை, விசுவாசம் என்பதாக உள்ளது. பரிசுத்த ஆவியோ ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் இனிமை, தாழ்மை, தன்னடக்கம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதல், நீடிய பொறுமை ஆகிய ஆவியின் கனிகளையே தருகிறது. ஒரு சகோதரன் தவறாய் பேசியிருந்தால் அப்பொழுது அவனை அல்லது மற்றொருவனை அடிக்காதீர்கள். நீங்கள் அவன் பின்னே சென்று உங்களால் அவனை திருப்பிக் கொண்டு வர முடியுமா என்று பாருங்கள். பிரசங்கியார் அதை செய்வதற்காக காத்திருக்காதீர்கள். நீங்கள் யாராவது அதை செய்யுங்கள். பிரசங்கியார் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம், உதவிக்காரர்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவின் சரத்தின் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். எனவே ஒருவருக்காக ஒருவர் செல்ல வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியை நமக்குள்ளே உடையவர்களாய் இருப்போமையானால் அவர் அந்த மகத்தான உவமையை கற்பித்தார். அவர்கள் 99 விட்டுவிட்டு ஒன்றை தேடி பின் சென்றனர். அதைத்தான் நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாமோ, ஓ, அவர்கள் போகட்டும் என்று கூறுகிறோம். நாம் அதை ஒருபோதும் செய்யவே கூடாது. நாம் சாத்தமுள்ளவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுவே ஆவியின் கனியாய் உள்ளது. அவர்கள் தங்களை எல்லா விதத்திலும் அலங்கரித்து ஆயத்தப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக தங்களை காண்பிக்கும்படியாக அந்த இடங்களில் ஒன்றில் நிறுத்தினர் என்பதை நாம் கண்டறிகிறோம். என்ன, அவளோ அதற்கு மறுத்துவிட்டாள். அவள் அதை விரும்பவில்லை. அவள் இருந்த விதமாகவே செல்ல விரும்பினாள். ஆமேன். நாமோ இன்றைக்கு உலகத்தை போல் நடந்து கொள்ள விரும்புகிற சபைகளையே பெற்றுள்ளோம். ஏனென்றால் நாம் பெரிதாகிவிட்டோம். தேவனோ ஒரு சமயம் அது சிறிதாக இருந்த போது அவர்கள் அவரை செவித்தனர், ஆனால் அது பெருகிவிட்ட போதோ அவர்கள் அவரை மறந்துவிட்டனர் என்று கூறினார். அது உண்மை. நாம் இங்கு எங்கோ உள்ள தெருசந்தில் கீழே கிடந்த தகரத்தட்டை எடுத்து முரசாக வைத்துக் கொண்டு நம்முடைய கரங்களில் அதை தட்டிக்கொண்டும் பழைய நரம்பிசை கரு வாத்தியத்தை இசைத்துக் கொண்டும் ஒரு தெரு கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தோம். அப்பொழுதோ நீங்கள் தாழ்மையாயிருந்தீர்கள். ஆனால் நாம் 30 அல்லது $40 மில்லியன் பெருமானமுள்ள கட்டணங்களையும் அதுபோன்ற காரியங்களையும் பெற்றுக் கொண்ட போது நாம் அதன் பின்னர் மிகுந்த கர்வமடைந்து நாம் அதை குறித்தே மறந்து போய் உலகத்தோடு மெருகச்சிக் கொள்கிறோம். அது உண்மை. அன்று நாள் நான் ஒரு இடத்தில் இருந்து அங்கு இருந்த புதிய தன்மை என்ற ஸ்தாபன சகோதரனுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் படிவிருந்து கொண்டிருந்தனர். அங்கே இருந்த ஒவ்வொரு ஸ்திரீயும் காப்பி பருகும் இடைவேளை நேரத்தில் காப்பி பருக வரும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் குட்டையான தலைமுடியை வெட்டிக் கொண்டிருந்தவர்களாயும் உதட்டு சாயம் பூசிக்கொண்டிருந்தவர்களாகவே காணப்பட்டனர். இப்போது நீங்களோ சகோதரன் பெண்ணாமே அதை கூறுவது உடைய வேலையில்லை என்று கூறலாம். அதை கூற எனக்கு உரிமை உண்டு. வேதம் அதை கூறுகிறது. அது உண்மை. ஏராளமான பெந்தேகோஸ்து ஸ்திரீகள் ஒரு புருஷனுடையதாக காணப்படுகிற உடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். அதுபோல் தேவனுடைய பார்வையில் அருவறுப்பாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். அது உண்மை. நீங்கள் அந்த விதமாக இருந்து கொண்டு எப்படி பரலோகம் செல்ல எதிர்பார்க்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருக்கவில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருந்திருப்பாரையானால் அப்பொழுது அவர் கடிந்து கொண்டிருந்திருப்பார். உண்மை. ஓ, நீங்கள் சத்தப்படலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், மேலும் கீழும் ஓடலாம், ஆவியில் நடனமாடலாம். நான் இந்துக்கள், இந்தியர்கள் மற்றவர்கள் செய்வதை கண்டிருக்கிறேன். உங்களை ஜீவிக்கிற தேவக்குள்ள ஜனங்களாக ஆக்குவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜீவியமும் இருந்தாலொழிய அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறது இல்லை. அவ்வாறு இருப்பதே கிறிஸ்துவின் மனவாட்டியாய் உள்ளது. எஸ்தர் ஒரு மனவாட்டியாய் மாறுவதற்கு இருந்தால், ஆயினும் அவள் உலகத்தின் எந்த அலங்கரிப்பையும் விரும்பவில்லை. அவள் இருந்த பிரகாரமாகவே ராஜாவுக்கு முன்பாக செல்ல விரும்பினாள். அவள் பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் இருக்க வேண்டிய பிரகாரமாக ஒரு சாந்தமுள்ள தாழ்மையான ஆவியினால் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். இவர்கள் எல்லோருமே மனம் போன போக்கில் மயக்கும் விதத்தில் தங்களுடைய விறுவிறுப்பான ஆடலிசை வகையிலான புதிய அலங்காரத்தோடு முதன்மையான பெண்களாய் ராஜாவிற்கு முன் வந்தபோது அவரோ அவர்களை பார்த்துவிட்டு அவர்களை மறுமனையாட்டிகளோடு ஒரு அறையில் அடைத்து வைத்தான். ஆனால் இந்த எஸ்தர் அவனுடைய பார்வையில் தோன்றின உடனே அவன் அந்த இனிமையான தாழ்மையான சாந்தமான ஆவியின் கனநேர காட்சியை கண்ட மாத்திரத்தில் அவன் அதற்குரியவள் அவள்தான். எனவே போய் அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அதை அவளுடைய தலையில் சூடுங்கள் என்றான். அந்த விதமாகத்தான் அது இருந்தது. அந்த விதமான ஒரு ஆவியினால் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்களாக. ஸ்திரீகள் மட்டுமின்றி ஆண்களும் கூட தங்களை அந்த விதமான ஒரு ஆவியினால் அலங்கரித்துக் கொள்வார்களாக. அப்பொழுதே நீங்கள் இனிமையான போற்றி பாராட்டும் வகையில் மனவாட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்தர் தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி இருந்தாள். நாமோ அதிகப்படியாக இந்த வெளிப்புற தோற்றத்திற்கு ஓ அதிகமான சுருக்கங்களை அகற்ற வேண்டும், இதை அதிகம் சரிபடுத்த வேண்டும், அதை சரிபடுத்த வேண்டும் என்று அக்கறை கொண்டு கவனித்துக் கொள்கிறோம். இங்கு அண்மையில் டென்னசி என்ற இடத்தில் உள்ள ஒரு பொருட்காட்சி சாலையில் நின்றேன். அப்பொழுது நான் ஒரு சிறு இடத்தை கடந்து சென்றேன். அங்கே ஒரு மானிட சரத்தின் கூறுபாடுகள் காட்டப்பட்டிருந்தன. அதில் 150 pounds எடை கொண்ட ஒரு மனித சரத்தில் 84 cents மதிப்பு கொண்ட ரசாயன பொருட்கள் உள்ளன என்று கூறப்பட்டிருந்தது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிடத்தக்க யாராயிருந்தாலும் நீங்கள் 84 cents இருக்கவில்லையா? சில ஸ்திரீகள், பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் $500 பெருமானமுள்ள விலை உயர்ந்த மென்மையான முடியினால் உண்டாக்கப்பட்ட மேற்சட்டையை அணிந்து கொண்டு தங்களுடைய தலையை உயர்த்தி மேட்டுமையாக நடக்கிறார்கள். ஆனால் மழை பெய்தால் அதுவும் நனைந்து போகுமே. அவர்களிடத்திலும் கூட இருக்கின்ற ரசாயன பொருட்கள் வெறும் 84 cents இருக்கவில்லையா? அது உண்மையே. அதுதான் உண்மையே என்று ஒரு வேடிக்கை கூற்றல்ல. அதுதான் மெய். 84 cents கிட்டத்தட்ட ஒரு கோழி குன்றுக்கு சுண்ணாம்படிக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. அவ்வளவு மிக குறைந்த அளவு சுண்ணாம்பு முதலியவை உள்ளன. எனவே 84 cents அந்த மிக மோசமான இறுதி முடிவினை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஓர் உணவகத்துக்கு சென்று அங்கு நீங்கள் வாங்குகிற ஒரு பாத்திர சூப் ஆகாரத்தில் ஒரு சிலந்தி பூச்சி கிடந்தால் அப்பொழுது நீங்கள் அந்த உணவு சாலையின் மீது வழக்கு தொடர்வீர்களே. ஆனால் நீங்களோ பிசாசு வலுக்கட்டாயமாக நுழைந்து கிரியை செய்கிற அசுத்தமான தொலைக்காட்சிகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சீட்டாட்ட காரியங்கள் போன்றவற்றை செய்ய துணிகரமாய் அனுமதித்து அதனை எதிர்க்காம ஏற்றுக் கொள்கிறீர்கள். எனவே அவர் உங்களை அசுத்தமான ஆடைகளை அணுகி செய்கிறார். இந்த ஸ்திரீகளோ தங்களுடைய சரீர உடைகளை அணிந்து கொண்டு அப்படியே வீதியில் நடந்து செல்கிறார்கள். நான் அதை வேடிக்கைக்காக கூறிக்கொண்டிருக்கவில்லை என்பதை என் சகோதரியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். கவனியுங்கள், நான் அதை கூறிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அந்த விதமாக நடந்து கொண்டால் அப்பொழுது நீங்கள் நியாயத்திற்கு நாளிலே ஒரு விபச்சாரி என்று எண்ணப்படுவீர்கள். உண்மையே. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறினார். அந்த பாவியானவன் விபச்சாரம் செய்ததற்காக பதில் கூற வேண்டும். அதற்கு காரணம் யார்? நீங்களே. அதற்கு காரணமாயிருந்தது யார்? நீங்கள் தானே. அது உண்மை. நீங்கள் உலக பிரகாரமாக இருக்கும்படியாக உலகத்தாரை போன்று உடுத்திக் கொண்டு புருஷர்களுக்கு முன்பாக காணப்படும்படிக்கு நீங்கள் உங்களை அங்கு வெளியே காண்பிக்கிறீர்கள். நான் அதை ஒரு சமயம் கண்டிப்பிலுள்ள லூயிவில்லில் இருக்கும் ஒரு ஸ்திரீயிடம் கூறினேன். அப்பொழுது அவளோ, நல்லது திரு பிரணாம் அவர்களே, இங்கே கவனியுங்கள், நான் இப்பொழுது உங்களை சரியாக புரிந்து கொள்ள செய்வேன் என்றாள். அதற்கு நானோ, சரி அப்படியாமணி என்று கூறினேன். அப்பொழுது அவள், அவர்களோ அந்த விதமான உடைகளை மாத்திரமே தயாரிக்கிறார்கள் என்றாள். அதற்கு நானோ, அவர்கள் தையல் எந்திரங்களையும் தயாரிக்கிறார்கள் மற்றும் துணிகளையும் விற்கிறார்களே என்றேன்.
It's because you want to. There's something wrong in
அது நீங்கள் விரும்புகிறதற்கு காரணமாய் உள்ளது. அப்படியானால் உங்களில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது முற்றிலும் உண்மையே. அது ஒரு நாகரிகமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் அதை செய்கிறதில்லை. நீங்கள் இன்றியமையாத காரணத்தால் அதை செய்கிறதில்லை. நீங்கள் அதை செய்ய விரும்புகிற காரணத்தினாலே அதை செய்கிறீர்கள். நீங்கள் விரும்புகிற காரணத்தாலே புகைக்கிறீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லையே. மோட்டார் வாகனத்தில் செல்லும் ஒவ்வொருவரும் தங்களுடைய விரல்களுக்கிடையே சிகரெட்டுகளை வைத்துக் கொண்டு செல்வதை நீங்கள் காண்பது போன்று ஸ்திரீகளும் வீதியில் அவ்வாறு நடந்து செல்வதை கண்டதே நான் கண்டதிலேயே மிகவும் அற்பமான அறிவற்ற மடத்தனமான செயல் என்று நான் கருதுகிறேன். அதுபோல் அவமானமாக இருக்கிறது. மருத்துவர்களும் மருத்துவ விஞ்ஞானமும் அது முழுமையான புற்றுநோய் மட்டுமல்ல காரியங்களை கூறுகிற போதும் அவ்வாறு இருப்பதே நாம் இந்த தேசத்தில் பெற்றுள்ள மிகப்பெரிய அசுத்தமான தொடர் பத்திரிகையை வெளியிடுவோரின் செயல்முறையான செய்தியாக உள்ளது. அவர்கள் எல்லா நேரத்திலும் அவைகளை உறிஞ்சி புகையை உள்ளெடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு ஸ்திரீயை பாருங்கள். ஒரு கிறிஸ்தவளாய் எண்ணப்பட வேண்டியவள் அங்கே கடற்கரையின் மேல் கலப்பு குளியலை ஒரு குளியல் ஆடையோடு நீட்டிப்படுத்திக் கிடக்கிறார். எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் உண்டு. அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று நான் கூறவில்லை. அவர்கள் ஒரு சூரிய வெப்பத்தில் சருமத்திற்காக தேக நீராடல் முறையை செய்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். நான் மட்டும் உயிரோடு இருந்து கொண்டிருந்தால் அப்பொழுது என் பிள்ளைகள் அவ்வாறு செய்தால் அவர்கள் சருமத்தை பழம் பார்க்கும் ஒரு மகனையே கண்டுணர்ந்து கொள்வார்கள். அது இந்த மகனாய்த்தான் இருக்கு. புரிகிறதா? அது கிட்டத்தட்ட அந்த அளவு நிலமுள்ள ஒரு பிரமனை கொண்ட திரு பிரண்ணாம் என்ற மகனாய் இருக்கும். அது தவறு என்றே நான் நம்புகிறேன். அதன் பின்னர் நாமோ நம்மை ஓ நாம் ஒரு பெந்தேகோஸ்தே சபையங்கத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறோம். ஓ உங்களுக்கு அவமானமாயிற்று. உண்மை பெந்தேகோஸ்தே சபைக்கு அடிநிலை கிடைக்கிலிருந்து அடித்தளம் மற்றும் மேல்மாடி தளத்தினூடாக ஒரு சுத்திகரிப்பு முன்பகுதியிலிருந்து பின்பாக மறைக்கும் தேவையாயிருக்கிறது. அது உண்மை. அதே சமயத்தில் அவை எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை நாம் பெற்றுள்ளோம். ஜோனாஃபார் காலத்தில் இருந்த புரட்சியைப் போன்று பிரான்சுக்கு ஒரு புரட்சியாளர் தேவைப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் புரட்சி செய்து கொண்டிருந்த சில காரியங்களை குறித்த ஒழுங்கை ஏற்பாடு செய்ய அவர்களுக்கு ஒரு எதிர் புரட்சியாளர் தேவைப்பட்டது. பெந்தேகோஸ்தே சபைக்கு ஒரு புரட்சியாளர் தேவைப்படுகிறது. உண்மையை நெச்சகமாகவே தேவைப்படுகிறது. தவறான காரியங்களுக்கு எதிராக புரட்சி மற்றும் சரியான காரியங்களை ஏற்றுக்கொள்ள புதிதான பரிசுத்தாவியின் அபிஷேகமே தேவையாயிருக்கிறது. ஆமே. ஒரு சபை தன்னை ஆயத்தம் செய்து கொள்ளவே நினைவிருக்கட்டும். அது ஒருபோதும் இவ்வாறு இருக்காது. அதாவது நீங்கள் நல்லது, இப்பொழுது நான் அதை சேர்ந்தவன், நான் அசம்பிளி சென்ற சபையை சேர்ந்தவன், நான் போர்ஸ் கோயர் அல்லது கச் ஆஃப் கார் அல்லது இயேசுவின் நாம சபையை சேர்ந்தவன் என்றோ அல்லது மற்ற ஸ்தாபன சபைகளை சேர்ந்தவன் என்றோ கூற முடியாது. நீங்கள் அவைகள் எந்த ஒன்றிலுமே உள்ளே நுழைந்து கொள்ள முடியாது. தேவன் உங்களை தனிப்பட்ட நபராகவே அடைக்கிறார். அது நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டியதாகியுள்ளது. ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்திற்காக தம்முடைய மனவாட்டியை புறஜாதியை புறஜாதிகளில் இருந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். எஸ்தர் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டாள். அவள் தன்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்தினாள். அதைத்தான் அவள் செய்தாள். அதுதான் சபைக்கு தேவையாயிருக்கிறது, ஓர் இருதய சுத்திகரிப்பு. சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய இதயத்தை எப்படி சுத்தம் செய்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடான வார்த்தையின் தண்ணீரினால் கழுவப்படுவதன் மூலமே. ஸ்திரீகள் அந்த விதமாக நடந்து கொள்வதும் புருஷர்கள் அவர்கள் அதை செய்ய அனுமதிப்பதும் தவறாயிருக்கிறது என்று வேதம் கூறியுள்ளது. அதாவது நீங்கள் இருவருமே தவறாயிருக்கிறீர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி அந்த விதமான ஆடைகளோடு நிர்வாணமாக வீதியில் நடந்து செல்ல அனுமதிப்பானையானால் நான் அவன் ஒரு புருஷனாக இருக்கின்றபடியால் அவனுக்கு சற்று மரியாதை வைத்துள்ளேன். ஆனால் இப்படிப்பட்டவன் ஒரு கூத்தாடி பொம்மையாயிருக்கிறான். அது உண்மை. அவள் ஒரு பாத்திரம் துடைக்கும் கந்தை துணியாகவே அவனை உபயோகிக்கிறாள். உங்களுக்கு அவமானம். நீங்கள் புருஷர்களாக இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய சபையை அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய அனுமதித்து அதை பிரசங்கப்பிடத்திலிருந்து கண்டித்து கருகி போய்விட செய்யவில்லை என்றால் அப்பொழுது அவன் ஒரு பெண்மை தன்மையுடையவனே. நமக்கு தேவை புருஷர்களையாகும். சுவிசேஷமானது ரப்பர் கையுறைகளை கொண்டதாக இல்லாமல் வல்லமையோடும் வார்த்தையோடும் உள்ள பரிசுத்தாவியின் வெளத்தினாளருமான சுவிசேஷமே தேவையாயிருக்கிறது. இந்த காரியங்கள் தவறாக இருக்கின்றன என்று வேதம் கூறுகிறது. ஜனங்கள் அந்த விதமாக செய்வது, அந்த விதமாக நடந்து கொள்வது தவறாயிருக்கிறது. அது எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு ஜீவிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சபைக்கு ஒரு சுத்திகரிப்பும் ஒரு சுத்தப்படுத்தலுமே தேவையாயிருக்கிறது. எஸ்தர் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இதயத்தை சுத்திகரித்து ஒரு சாந்தமான தாழ்மையான ஆவியோடு நடந்தாள். சபையும் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்க போகிறது. இப்போது நினைவிருக்கட்டும், எஸ்தர் உலக பிரகாரமான கொண்டாட்டத்தை புறக்கணித்தாள். அவள் ராஜாவிற்கு முன்பாக செல்வதற்கு தன்னுடைய இதயத்தில் அந்த விதமான ஆவியை தெரிந்து கொண்டாள். இன்றைய ஸ்திரீயானவள் சபையோ தான் அதிக அங்கத்தினரை கொண்டுள்ள காரணத்தால் தான் சிறந்த உடை உடுத்தியுள்ள கூட்டத்தினரை கொண்டிருப்பதால் தான் மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருக்கின்றபடியால் நகரத்திலேயே பெரிய சபையாக இருக்கிறபடியால் அதுபோன்ற காரியங்களை கொண்டிருக்கிறபடியால் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும் என்று நினைத்துக் கொள்கிறது. ஆனால் நீங்கள் அதன் பேரில் சார்ந்து கொண்டிருப்பீர்களேயானால் அப்போது நீங்கள் கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்திலேயே அதை தவறவிட்டு விடுவீர்கள். அது ஓர் இனிமையான தயவான தேவனுடைய வார்த்தைக்கு பயபக்தியான ஆவியால் வார்த்தையின் தண்ணீரால் கழுவப்பட்டதால் வார்த்தையே உங்களுக்குள் இருப்பதாய் உள்ளது. அது ஒரு கழுவுதலாய் உள்ளது. ஆமே. சபைக்கு ஒரு கழுவுதல், ஒரு முழு சுவிசேஷ கழுவுதலே தேவைப்படுகிறது. அது உண்மையே. ஒரு பாகம் கழுவுதல் என்று இல்லாமல் ஒரு முழு சுவிசேஷ கழுவுதல், சுத்திகரிக்கப்படுதல், கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டிகளாக்கப்படுதலே தேவையாய் உள்ளது. இயேசுவனுடைய மனவாட்டி ஒரு அசுத்தமான மனவாட்டி அல்ல. அவர் தமக்கு அசுத்தமான மனவாட்டியை உடையவராயிருக்க மாட்டார். திருமணம் செய்து கொள்ள வருகிற ஒரு ஸ்திரீ அங்குள்ள ஒரு பன்றி பட்டியலிருந்து வருகிறவள் போன்று அவள் காணப்பட்டால் தன்னை குறித்து கௌரவம் கொண்டுள்ள ஒரு மனிதன் அவளை விவாகம் செய்து கொள்ளவே மாட்டான். அவள் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சபையானது கல்யாணம் செய்து கொள்ள வருகிற போது, மனவாட்டியா இருக்க போவதை நினைக்கும் போது, முழு உலகத்தையும் தனக்குள்ளாக கொண்டவளா இருப்பாளே? ஆனால் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியோ அந்த விதமாக இருக்க மாட்டாளே? இல்லையா, நான் துரிதமாக முடிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை, அந்த சபை ஒருபோதும் அவ்வாறு ஒரு திருத்தமற்ற தாறுமாறாக்கப்பட்ட சபையாகவோ அல்லது ஸ்தாபனங்களின் ஒழுங்கற்ற கூடங்களினால் தோய்வுற்று போனதாகவோ இருப்பதில்லை. அவள் ஏதோ ஒரு பெரிய ஸ்தாபனத்தின் அங்கத்தினராய் இருக்க வேண்டியதில்லை. அவள் ரத்தத்தினால் கொல்லப்பட்டு ரத்தத்தினால் தழுவப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள். நாங்கள் மிகப்பெரிய சபையை, மிகப்பெரிய ஸ்தாபனத்தை அல்லது இதை அதை அல்லது மற்றதை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்று கூறுவதல்ல. அவள் தன்னுடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தூய்மையாய் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாய் கரைதிரையற்றவளாய் இருக்க வேண்டும். எஸ்தரை போல மானுட இருதயத்தில் தேவாவியின் தயவையும் சாந்தத்தையும் மறைவான மனிதனையும் இருதயத்தில் மறைவான மனிதனையும் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமே என்று உலகின் தரத்தை மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. உலகமோ பளபளக்கிறது என்றும் சுவிசேஷமோ கொழுந்துவிட்டு எரிகிறது என்றும் நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன். ஓ, அது கோடிக்கணக்கான மைல்கள் தூர வேற்றுமையோடு பிரிந்து காணப்படுகிறது. ஹாலிவுட் என்ற நவநாகரிக திரைப்படத்துறை நாகரிகமோ பளபளக்கிறது. கிறிஸ்துவின் சபையோ அழகோடும் மென்மையோடும் இனிமையோடும் தயவோடும் கொழுந்துவிட்டு எரிகிறது. அது உண்மை. எஸ்தர் தன்னை எல்லாவிதமான உலக பிரகாரமான நவீன ஆடைகளினாலும் அலங்கரித்துக் கொள்ள விரும்பவில்லை. அது ஒரு ராஜாவின் மனைவியைப் போன்று காணப்படாதே. நாமோ உலகத்தாரை போன்றிருக்க விரும்பும் போது அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவியைப் போன்று காணப்படுமா? நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருந்து கொண்டு நம்மை உலகத்தின் காரியங்களினால் அலங்கரித்தால் அப்பொழுது அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவியைப் போன்று காணப்படுமா? அது இயற்கையானதாக காணப்படுமா? ஒரு பரிசுத்தமான மனிதன் என்று கருதப்படுகின்ற ஒரு மனிதனை நீங்கள் இன்றைக்கு கண்டிருக்க, அவனுடைய மனைவியோ முதலில் கூறப்பட்ட அந்த பெண்மணியை போன்று அந்த விதமான முறையில் மிக பெரியதாய் காணப்படும் சிகை அலங்காரங்களை செய்து கொண்டு ஒரு பக்க கண்டத்தில் சிவப்பு நிறமாயும் மற்றொரு பக்கத்தில் பச்சை நிறமாயும் இருக்கும்படி முக ஒப்பனை செய்து கொண்டு ஒரு வண்ணம் திட்டும் துருகியினால் உதடுகளுக்கு உதட்டு சாயம் பூசப்பட்டது போன்று காணப்பட, எல்லா விதமானவர்களையும் இந்த விதமாக அணிந்து மற்றும் உடலோடு ஒட்டியிருக்கும் மிக இறுக்கமான சிறு ஆடையை அணிந்து கொண்டு இந்த விதமான மிக உயரமான குதிங்காலையுடைய காலணிகளை அணிந்து நெளிந்து கொண்டு உயரமாய் வீதியில் நடந்து வந்தால் அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவி என்று கூறுவீர்களா? நான் வேடிக்கைக்காக கூறிக்கொண்டிருக்கவில்லை. நான் விவகாரங்களை மாத்திரமே தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கு அண்மையில் நம்முடைய மிகப்பெரிய பந்தேகோஸ்த இயக்கங்கள் ஒன்றுக்கு வந்தேன். நான் அங்கு ஒரு கூடாரம் அமைத்திருந்தேன். அப்பொழுது அந்த போதகர் இல்லத்தில் என்னுடைய மனைவியோ இசைப்பேழை இயக்குநராக இருக்கிறார் என்றார். அதற்கு நானோ, சகோதரனே அது நல்லதுதானே என்று, அவள் வாசிப்பதில் உங்களுக்கு ஏதேனும் தடை உண்டா என்று கேட்க, அப்பொழுது நானோ, இல்லை இல்லை ஐயா, எனக்கு நிச்சயமாக அதற்கு தடையில்லை என்றேன். அவர் மேலாளரிடம் சென்றார். மேலாளர் கூறினார், சகோதரன் பாக்ஸர் சரி பார்க்கலாமா என்றார். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, இங்கே வாருங்கள், நீங்கள் என்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். எனவே நான் அப்பொழுது அங்கு சென்றேன். தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள், புரிகிறதா? நான் ஒரு கருத்துரையை நமக்கு கூறிக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் ஒரு காரியத்தின் விவரத்தையே எடுத்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன், புரிகின்றதா? அந்த பெண்மணியோ தன்னுடைய கைவிரல் நகங்களுக்கு வர்ணதீட்டி இருந்தால் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அந்த ஒப்பனையை அவள் செய்திருந்த அனைத்தையும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நானோ என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒன்றை கண்டதே இல்லை. மிகவும் இரங்கலான ஒரு ஆடையை அணிந்திருந்தாள் இந்த விதமாக. ஆனால் அதற்கு மிக குறைவான பின்பாகவும் அதில் மிக குறைவான அடிபாகவும் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் கண்டதே இல்லை. மேலும் அவள் மிகப்பெரிய காதணிகளை இந்த விதமாக தொங்கிக் கொண்டிருக்கும்படி அணிந்திருந்தார். எனவே முழு காரியமும் இந்த விதமாகவே இருந்தது. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது நான், ஓ என்ன என்று எண்ணினேன். நான் ஒரு பேப்டிஸ்ட், ஆயினும் நான் அவர்களை விட அது தவறு என்பதை நன்கு அறிந்திருந்தேன். எனவே நான் மீண்டும் நோக்கி பார்த்தேன். இப்பொழுது தயவு செய்து, இது ஒரு கேலி பரியாசமான காரியம் அல்ல, ஆனால் நான் அதை அந்த சகோதரனுக்கு எடுத்துக் கூற வேண்டியதாக இருந்தது. எனவே அது அவருக்கு உபயோகமானது என்று நான் நம்புகிறேன். வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கூறவில்லை. நான் அவ்வாறு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தால் அப்பொழுது நான் ஒரு மாய்வாளக்காரனாக இருந்திருப்பேன். பாருங்கள், என்னையே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. எனவே நான், திருவாளரே, உம்முடைய மனைவி ஒரு பரிசுத்த பாட்டி என்று நீர் கூறினீரா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஓ ஆமாம் என்றார். அப்பொழுது நான், அவள் எனக்கு அப்படி காணப்படவில்லையே என்றேன். மேலும் நான், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காட்சி, ஒரு ஊழியக்காரன் மனைவியை இப்படி நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு பரிசுத்த மனிதனின் மனைவி இப்போது காணப்படவில்லை என்று கூறினேன். ஜீவனுள்ள தேவனுடைய சபையும் ஒருபோதும் அவ்வாறு செய்யாமல், தன்னுடைய நவநாகரிகளின் பேரில் சார்ந்திராமல், தன்னுடைய தேநீர் விருந்துகளை நம்பிக்கை மோசடி செய்து பொருட்களை அபகரிக்கும் குழுக்கள், சீட்டு விளையாட்டுகள், நடனங்கள், சமூக விருந்துகள் போன்றவைகளின் பேரில் சார்ந்திராமல், அந்த விதமாக உலகத்தோடு தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் இருந்தால் அப்பொழுது அவள் ஒரு பரிசுத்த தேவனுடைய மனவாட்டியைப் போல் காணப்படுவாள். அவள் சிகரெட்டுகளை புகைத்து நடனங்கள், விருந்துகள், இரவு ஆகார விருந்துகள் போன்றவற்றுக்கு செல்லுதல், மதுபான மருந்துதல், அது போன்ற எல்லாவற்றையும் செய்யும் போது அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்கிறார்கள் என்று கூறுவீர்களா? எனக்கு அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய மனைவியாய் காணப்படுவதில்லை. இல்லையா, அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளவே மாட்டார். அவர் சரியாயிருந்த ஒரு ஸ்திரியையே, அவர் சுட்டிக்காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்த ஸ்திரியை போன்று காணப்படுகிறவளையே தெரிந்து கொள்வார். அது உண்மை என்றே நான் விசுவாசிக்கிறேன். அது சற்று புண்படுத்துவதாயிருக்கலாம். என்னுடைய வயோதிக தெற்கத்திய தாய் மறித்து போய்விட்டார். நான் சிறு பையனாக இருந்த போது எங்களுக்கு வழக்கமாகவே சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது. எனவே நாங்கள் தருப்புக்கண் பட்டாணிகளையும் சோழ ரொட்டியையுமே உடையவர்களாயிருந்தோம். அவைகள் என்னவென்றாவது உங்களுக்கு தெரியுமா அல்லது தெரியாதா என்பதை நான் அறியேன். ஆகையால் நாங்கள் ஒன்றுமே இல்லாதிருந்தோம். தாயாரினால் வருடம் முழுவதுமே எண்ணெயே வாங்க முடியாது. எனவே நாங்கள் பண்டைய அந்த விதமான பெரிய பொறிக்கும் சட்டையில் இறைச்சி தோள்களை போட்டு சூடேற்றி அதிலிருந்து உருக்கி எடுப்போம். அப்பொழுது நாங்கள் எங்கே இறைச்சியை வெட்டுகிறார்களோ அல்லது இறைச்சி வெட்டுவோர்களிடம் சென்று அவர்கள் இறைச்சியை வெட்டி எடுத்துக்கொண்ட பிறகு அந்த தோலை எங்களுக்கு தரும்படி வாங்கி வருவோம். பின்னர் அந்த கொழுப்பை அதிலிருந்து எடுத்து அதை ஊற்றி வைத்துக் கொண்டு அந்த தோலை திருப்பி கொடுத்து விடுவோம். ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் எங்களுக்கு ஒருவேளை மருந்துக்கு ஆமணக்கு எண்ணெய் தேவைப்பட்டதை அம்மா கூறினார். என்னால் இன்னமும் கூட அந்த வாசனையை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் அதனை உட்கொள்ள வேண்டியதாயிருக்கும். நான் இந்த விதமாக மூக்கை பிடித்துக் கொண்டே அம்மாவிடம் வருவேன். அப்பொழுது நான், அம்மா, என்னால் இதனை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை என்பேன். மேலும் நான், அது என்னை மிகவும் சுகவீனமாக்குகிறது என்று கூறுவேன். அதற்கு அம்மாவோ, அது உன்னை சுகவீனமாக்கவில்லை என்றால் அப்பொழுது அது உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்று கூறினார். ஆகையால் அந்த விதமாகத்தான் சுவிசேஷத்தை பிரசங்கத்தோடு உள்ளது என்று நான் கருதுகிறேன். அது உங்களை சற்றேனும் கலக்கவில்லை என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய அறுசுவை உணர்வினை உன்னும் உணர்வினை சரிபடுத்தவில்லை என்றால், வேதாகமத்தோடு உங்களை சொல்லித்தறியும்படிக்கு அது உங்களை சற்று சுகவீனப்படுத்தவில்லை என்றால், அதனால் எந்த நன்மையும் இல்லையே. பாருங்கள், அந்த பழைய கோபம், சுயநலம், தேவபக்தியின்மை, உலகத்திலிருந்து தொலைக்காட்சி மற்றும் இரவிலே சுற்றித் திரியும் காரியங்கள் போன்றவை அப்படியே இருக்குமாயின், அப்பொழுது அது சபையை வெறுமையாக்கி அதன் இருக்கைகளையும் வெறுமையாக்கிவிடும். நீங்கள் இங்கே இயேசுவை போல் இருக்க வேண்டும். அவருடைய ஆவியை உங்களுக்குள் பெற்றிருக்கும் போது தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய சபைக்கு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முயற்சிப்பீர்கள். அப்பொழுது நாம் நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைத்துக் கொள்ளலாம் அல்லவா? ஓ நண்பனே, என்னே ஒரு பரிதாபம், வேளையானது வந்துவிட்டது. அவருடைய மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஓ, தன்னை ஆயத்தம் பண்ணினார். அவள் இந்த எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டார். நினைவிருக்கட்டும், எஸ்தரோ தெரிந்து கொள்ளப்பட்டாள், மற்றவர்களோ புறக்கணிக்கப்பட்டனர். மீண்டும் பிறந்து தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரமே அந்நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களுடைய தலையின் மேல் மகிமையின் கிரீடம் சூட்டப்படும், மற்றவர்களோ புறக்கணிக்கப்படுவர். நான் நடைபெற்றிருந்த ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு கூறட்டும். நீங்கள் அறிந்துள்ளபடி நான் ஒரு மிஷனரியாய் சுவிசேஷ படுகிறை செய்து மிஷனரி ஊழியத்தில் கிட்டத்தட்ட கடல் கடந்து உலகத்தை 7 முறை சுற்றி வந்திருக்கிறேன். இங்கே அண்மையில் ரோமாபுரி பட்டணத்தில் நடந்த சம்பவம். ரோமாபுரி கலைத்திறன் வாய்ந்தான ஒரு மகத்தான பட்டணமாக இருக்கிறது. அவர்கள் அங்கு ஓர் ஓவிய பள்ளியினை வைத்திருந்தனர். எனவே படங்களுக்கு வண்ண திட்டுதலை கற்றுக்கொள்ள ஒவ்வொரு வருடமும் நம்முடைய அமெரிக்க இளைஞர்கள் பலர் 1 வருடகால அல்லது 2 வருடகால பயிற்சியினை ஓவியத்தில் எடுத்துக்கொள்ள அங்கு செல்வர். அந்த சம்பவம் எனக்கு கூறப்பட்டிருந்தபடி பார்த்தால், ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் ஓர் அமெரிக்க வாலிபக்குழு அங்கு வந்திருந்ததாம். அவர்கள் அங்கு சென்றவுடனே அவர்கள் ஒழுக்கக்கேடான கீழ்த்தரமானவற்றை செய்வராகி விடுகிறார்கள். அவர்கள் ரோமாபுரியில் இருக்கும் போது ரோமாபுரியர் செய்வது போன்றே இவர்களும் செய்கிறார்கள். அதாவது, வெளியே சென்று மது அருந்துதல், தங்களை அரைகுறை நிர்வாணிகளாக்கிக் கொள்ளுதல் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் பையன்கள் மற்றும் பெண்கள் இருவருமே தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அங்கே ஒரு குறிப்பிட்ட பள்ளி இருந்தது. இந்த பள்ளிக்குத்தான் இந்த அமெரிக்க வாலிபர் குழு வந்திருந்தது. ஏறக்குறைய அவர்கள் ஒவ்வொருவரும் அதே காரியத்தை செய்திருந்தனர். ஆனால் ஒரு சிறு வாலிப பெண்ணோ அவளதை சகித்துக் கொள்ள மனமில்லாதிருந்தாள். அவளும் அதில் தங்கியிருந்தாள். ஆனால் அவர்கள் எல்லோருமே வெளியே மதுரந்தி கொண்டிருந்த போது இவள் மட்டும் இரவு நேரத்தில் படிப்பாள். பகல் நேரத்தில் அவள் பணிபுரிந்தும் படித்தும் வந்தாள். எனவே அவள் அந்த முழு பள்ளியின் பரியாச நகைப்புக்கிடமானவளாக இருந்தாள். அவள் தன்னை ஒரு நாணயமிக்க பெண்மணியைப் போன்றே தன்னை நடத்திக் கொண்டாள். அங்கே அவளை சுற்றிலிருந்த வாலிப ரோம பையன்களோ அவளை வெளியே அழைத்து செல்ல முயற்சித்த போதும் அவளோ அதற்கு மறுத்துவிட்டாள். போகவில்லை ஐயா, அவள் தன்னுடைய பாடங்களோடு சரியாக கூறினால் வரையவும் வண்ணம் திட்டமும் கற்றுக்கொண்டதோடு சரியாக தரித்திருந்தாள். அவள் அதனோடு மட்டுமே தரித்திருந்தாள். முடிவிலே அந்த இடத்தில் காவல் புரிந்து வந்த ஒரு வயோதிக காவலன் அவள் மிகவும் வித்தியாசமாக இருந்ததைக் கண்டு அவளையே தொடர்ந்து கவனித்து வந்தார். அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்கராக இருந்த போதிலும் அவள் தன்னை எப்படி நடத்திக் கொண்டாள் என்று பார்த்து அவளையே தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை அந்த வாலிப பெண் அவர்கள் வைத்திருந்த அந்த பள்ளியில் அவள் தங்கியிருந்த ஓவியக்காரர்களின் அறையிலிருந்து வெளியே பள்ளிக்கூட மைதான பூங்காவிற்கு வந்து பின்னர் அங்கிருந்து சற்று வெளியேறி அங்கிருந்த ஒரு குன்றின் உச்சியை நோக்கியவாறு செல்ல சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. அவளோ அங்கு அழகிய தெளிவான முகவப்பனையற்ற முகத்தோடு தன்னுடைய தலைமுடி தொங்கிக் கொண்டிருக்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையை நோக்கியவாறு அந்த விதமாக பார்த்துக் கொண்டிருந்தாள். இந்த வயோதிக காவலரோ அங்கே முற்றத்தில் இருந்து கொண்டு அவளை துருவி ஆராய்ந்து பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். அவர் துருவி ஆராய்ந்திருந்தபடியால் அவர் அந்த பெண்ணையே தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஏதோ ஒன்று அவரிடத்தில் போய் அவளிடத்தில் பேசு என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆகையால் அவர் தன்னுடைய பிரம்பு தடியை கீழே வைத்துவிட்டு வேடிக்கையாய் தோற்றமளிக்கும் தன்னுடைய தொப்பியை கடத்திவிட்டு அந்த வாலிப பெண்மணி இருந்த இடத்திற்கு நடந்து சென்றார். பின்னர் அவர் தன்னுடைய தொண்டையை கலைத்து குரலை சரிபடுத்தினார். அப்பொழுது அவள் திரும்பி பார்த்தார். அதற்கு அவரோ, சிறுபண்ணே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது அவளோ, சரி ஐயா, பரவாயில்லை என்றாள். அவள் அழுது கொண்டிருந்ததை அவர் கவனித்திருந்தார். மற்றெல்லோருமே அந்த இரவு ஒரு பெரிய புடிவை ஆட்டத்திற்காக வெளியிலிருந்தனர். அப்பொழுது அவர், பெருமதிப்பிற்குரிய சீமாட்டியே, நான் உங்களிடத்தில் பேசப் போவதை சரியான விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். மேலும் அவர் தொடர்ந்து, நீங்கள் இங்கே ஏறக்குறைய 2 வருடங்களாக இருந்து வருகிறீர்கள். நீங்கள் வந்த குழுவினரை நான் கவனித்து வந்திருக்கிறேன். அவர்களோ தொடர்ந்து வெளியே விருந்துகளுக்கு சென்று விட்டு எப்போதுமே இரவு நேரத்தில் குடித்துவிட்டு தங்களுடைய ஆடுகளை அரைகுறையாக கலந்து கொண்டு உள்ளே நுழைவார்கள். ஆனால் நீங்களோ அப்படிப்பட்ட விருந்துகளில் கலந்து கொள்வதில்லை என்பதை நான் கவனித்து வந்தேன் என்று கூறினார். அவர் தொடர்ந்து, நீங்கள் எப்பொழுதுமே சமுத்திரத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பதை போன்றுள்ளதையும் நான் கவனித்து ஒவ்வொரு மாலையும் நீங்கள் இங்கு நடந்து வந்து இங்கு நின்று சூரியன் அஸ்தமிப்பதை கவனிக்கிறீர்களே என்றார். மேலும் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதன் பின்னர் அவர், நானோ அயோத்தியர், ஆனாலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள இந்த வித்தியாசத்திற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள நான் ஆர்வமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று
கூறினார். She said, Sir,
அப்பொழுது அவளோ, சரி ஐயா என்றாள். அதன் பின்னர் அவள், ஐயா, சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த போது நானோ என்னுடைய வீட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றாள். மேலும் அவள், அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு அப்பால் உள்ள இடத்தில்தான் என்னுடைய தாய்நாடு உள்ளது என்றாள்.
And she said, In that land, there is a certain state.
அவள் தொடர்ந்து, அந்த தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் உள்ளது. அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணம் அங்கு உள்ளது. அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு உள்ளது. அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பையன் இருக்கிறான் என்று கூறினாள். மேலும் அவனும் கூட ஒரு ஓவியனாயிருக்கிறான். நான் இங்கு வருவதற்கு புறப்பட்ட போது நான் என்னுடைய அன்பை அவனுக்கு பிணையமாக வைத்து விட்டேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறினாள். அவள், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ஒரு பொருட்டல், அதில் எனக்கு சம்பந்தம் கிடையாது என்று கூறினாள். மேலும் அவள், நான் உண்மையாயும் சரியாயும் ஜீவிப்பதாக வாக்களித்துள்ளேன் என்றாள். தொடர்ந்து அவள், அந்த மிகப்பெரிய சட்டங்களுடைய ஆகாயமானம் என்னை கொண்டு சென்று சமுத்திரத்துக்கு அப்பால் உள்ள அந்த விமான நிலையத்தில் என்னை இறக்கிவிடும் போது அங்கே அவர் என்னை சந்திக்க வரும் நாளையே நான் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அதற்காகவே ஆவல் கொண்டிருக்கிறேன். அவன் ஒரு வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் அந்த தேசத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்று கூறினாள். எனவே அந்த காரணத்தினால்தான் நான் அந்த விதமாக நடந்து கொள்கிறேன். நான் வாக்களித்துள்ள அந்த ஒரு பையனுக்காக உண்மையாயிருக்கிறேன். அவனும் எனக்கு அளித்துள்ள வாக்குறுதிக்கு உண்மையாக இருக்கிறான் என்று கூறினாள். மேலும் நான் அவ்வப்போது அவனை கேட்டு விசாரித்து அவருக்கு கடிதம் எழுதுகிறேன். இவ்வாறு நாங்கள் ஒருவருக்கொருவர் கடித தொடர்பு கொண்டுள்ளோம். நாங்கள் இன்னமும் எங்களுடைய உறுதிமொழி கூற்றுகளை உறுதியாக பற்றிக் கொண்டு நாங்கள் சந்திக்கப் போகும் அந்த நாளுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினாள். ஓ, உலகத்தின் காரியங்களில் இருந்து விலகியிருக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது எப்படிப்பட்ட நல்வாழ்வை பெற்றுத்தரும் என்றோ ஒரு நாள் ஒரு புறாவின் சிறைகளின் மேல் துறைமுகத்துக்கு வரப்போகிறது குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். உலகத்தோடு அல்லது உலகத்தின் காரியங்களோடு காலத்தை வீணாக்காமல் இருக்கிற ஒரு மனவாட்டிக்காகவே அவர் வருகிறார். அவள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய அன்பை அவருக்கு மாத்திரமே பிணையமாக வைத்திருக்கிறாள். உலகத்தின் அன்போ அவளுக்கு மறித்து போய்விட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமணினாள். நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நாம் அதை குறித்து சிந்திப்போமாக. நான் சூரிய அஸ்தமனத்தை நோக்கிக் கொண்டிருக்கையில் என்றோ ஒரு நாள் நானும் கூட 31 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் நேசித்த ஒருவருக்கு என்னுடைய எல்லா அன்பையும் அவருக்கே பிணையமாக வைத்து விட்டேன். நான் எங்கே போனாலும் அவருக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவுமே உறுதியான ஆதரவாக இருக்கும்படிக்கு எப்பொழுதும் முயன்று வந்துள்ளேன். அந்த விதமாக இருந்து வந்துள்ள அநேகரும் அமர்ந்து கொண்டிருப்பதையும் நாம் நேசிக்கிறவரும் நம்முடைய அன்பை பிணையமாக வைத்துள்ளவரின் பிரசனத்திற்கு நம்முடைய ஆத்துமாக்களை நம்மை கொண்டு செல்ல துறைமுகத்துக்கு வரப்போகும் அந்த பண்டைய சியோனின் கப்பல் வந்து சேரும் நாளுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். இன்றிரவு இங்குள்ள சிலர் ஒருபோதும் அந்த வாக்குறுதியை பண்ணாமல் இருக்கலாம். சிலர் அதை ஒருகால் செய்திருந்து அதை முறித்து போட்டிருக்கலாம். நண்பனே, இன்றிரவு நீ அந்த நிலைமையில் இருந்தால் உன்னுடைய வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ள இன்றிரவு நீ ஏன் திரும்ப வரக்கூடாது? நீ வாக்குறுதி செய்யாமல் இருந்தால் அதை செய்து கொள். இன்றிரவு நீ வந்து ஏன் அதை செய்து கொள்ளக் கூடாது? அதாவது, கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுங்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாக்குறுதியை செய்துவிட்டிருந்து அதை இன்னமும் உலகத்தின் காரியங்களோடு கலந்து விட்டிருப்பவர்களாய் இருப்பில்லையானால் இயேசுவானவர் அதை போன்ற ஒரு மனவாட்டியை உடையவராய் இருக்கவே மாட்டார். அவர் அந்த விதமான ஒரு உபச்சாரியை உடையவராய் இருக்க மாட்டார். உங்களுடைய அன்பு யாவுமே அவரண்டை இருக்க வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் உலகத்தின் காரியங்களிலும் இந்த உலகத்தின் நாகரிகங்களிலும் அன்பு கூறுவீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இன்றிரவு அந்த விதமான நபர் எவரேனும் இருந்தால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரத்தினை உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள். நான் அந்த விதமாக இருக்க விரும்புகிறேன். நான் மனவாட்டியின் பாகமாக இருக்க விரும்புகிறேன். நான் செய்யக்கூடாத காரியங்களையே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். எனவே எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுங்கள். என் இந்திய சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? உங்களை, என் சகோதரனை, உங்களை, சகோதரனை, வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள். நான் சரியா இல்லை என்பதை நான் அறிவேன் என்று கூறுங்கள். இப்பொழுது நீங்களாகவே நேர்மையாயிருங்கள். உங்களுடைய ஜீவியத்தை திரும்பி பாருங்கள். நீங்கள் முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக பின்னோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் இருந்து வந்துள்ள நிலையை நோக்கி பாருங்கள். நீங்கள் அதை செய்யும்படியாக என்ன ஆவியை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பதாக பிரகடனம் செய்து அதே சமயத்தில் இன்னமும் நீங்கள் உலகத்தின் காரியங்களோடு கலந்திருந்தால், சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே காணவில்லை என்றால் நீங்கள் குருடராயிருப்பதை தவிர வேறு எப்படி இருக்க முடியும்? அன்று ஒரு நாள் யாரோ ஒருவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் அந்த விதமாக ஜனங்களை கூறுவதை விட்டுவிடத்தான் வேண்டும் என்று கூறினார். மேலும் ஜனங்களோ உங்களை ஒரு தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்களே என்றும் கூறினார். அதற்கு நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்றேன். அவரோ, ஆனால் ஜனங்களும் தீர்க்கதரிசி என்றே கருதுகிறார்கள். நீர் இந்த ஸ்திரீகளுக்கு போதிக்க வேண்டும். நீர் அவர்களுக்கு நீண்ட முடியை வைத்திருக்க வேண்டும். சரியான விதமான ஆடைகளை கொடுக்க வேண்டும் என்று இதுபோன்ற காரியங்களை கூறுவதற்கு பதிலாக அவர்கள் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றே கூற வேண்டும் என்று கூறினார். நான் அவர்கள் சிறுவர்களுக்குரிய விளையாட்டு முறை கல்வி பள்ளியில் மொழியின் முதலெழுத்துக்களையே கற்றுக்கொள்ளாது இருக்கும் போது என்னால் எப்படி அவர்களுக்கு குறி கணக்கீரை கற்றுத்தர முடியும்? தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியான பொதுவான நாகரிக பண்பினை கூட பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் போது அவர்களை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைக்கலாமா என்று கேட்டேன். நான் அதை எரிச்சலூட்டக்கூடிய முறையில் கூறிக்கொண்டிருக்கவில்லை. நான் அதை தேவ அன்பில் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் இந்த காலையில் கூறினது போல நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் சென்று கொண்டிருப்பதை நான் கண்டால், நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சியில் மோதி விழப்போகிறீர்கள் என்பதை நான் கண்டால், அந்த படகு உங்களை கரைக்கு கொண்டு செல்லாது என்றே நான் உங்களை பார்த்து சத்தமிட்டு கூச்சலிடுவேன். நான் உங்களுக்கு தீங்கிழைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் உங்களை நேசிக்கிறேன். காரணம், நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய ஜீவியம் இழக்கப்படும். நாம் ஜெபிப்பதற்கு முன்னர் வேறு யாராகிலும் இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்திவிடலாம். அங்கே பின்னாக உள்ள உங்களை நான் காண்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியமே காண்பிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இன்னமும் தேவனை காட்டிலும் உலகத்தை அதிகமாக நேசிப்பீர்களேயானால் அப்பொழுது ஏதோ காரியம் எங்கோ தவறாய் உள்ளது. உங்களையே உற்று நோக்குங்கள். அங்கே அறைகளில் உள்ளவர்களே, உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மை. நற்குணத்துக்கான நேர்மையை, உத்தமத்தை நான் வியந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு பெந்தேகோஸ்தி சபையோடு உள்ள தொல்லை அதுவேயாகும். நாம் இதற்கு முன்பு வழக்கமாக கொண்டிருந்த உண்மையான உத்தமத்தை இப்பொழுது உடையவர்களாயிருக்கவில்லை. நாம் தவறாயிருக்கிறோம் என்று கூறி அதை வந்து ஒப்புக்கொள்ளும் துணிவை நான் பெற்றிருக்கவில்லை. சபையானது உலகத்தின் அடுக்கில் புரண்டு உருண்டு கொண்டிருக்கும் வரைக்கும் பிசாசுதான் அதை பிடித்து வைத்திருக்கிறார். எனவே அதனை செய்யாதீர்கள். நீங்கள் எதை பெற்றுக் கொள்வதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றிருக்கவில்லை என்று உங்களுடைய சொந்த ஜீவியமே நிரூபிக்கிறது. அப்படியானால் நாம் ஏறது அறிக்கை செய்யக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்களால் அதை மறைக்க முடியாது. தேவன் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் சரியாக ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் கண்டும் அறிந்தும் இருந்தால் அப்போது நீங்கள் ஏன் வந்து அதை அறிக்கையிட்டு கரையற்றதாக்கிக் கொள்ளக்கூடாது? சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்திற்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். என்னுடையதோ முன்பாக போய்விடட்டும். நான் இப்பொழுதே என்னுடைய எல்லாவற்றையும் கூறட்டும். தேவன் அதை சரிபடுத்துவாரா? அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஏறக்குறைய 6 அல்லது 8 கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சிறு சபையிலோ இன்றிரவு அதை பார்க்கலாம் அதிகம் நிச்சயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே 100 அல்லது 200 அல்லது 150 பேர் இருக்கலாம். தேவன் வாலிபனை உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மை. மகனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. பெந்தேகோஸ்த ஸ்திரீகள் முன்பெல்லாம் தங்களுடைய தலைமுடியை வெட்ட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் அதை கத்திருக்கிறார்கள். என்ன சம்பவித்தது? அவர்கள் இதற்கு முன்னர் வழக்கமாக முகவப்பனை அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய தாயார் பெந்தேகோஸ்த ஸ்திரீயாக இருந்திருந்தால் அவள் அதை செய்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு என்ன சம்பவித்தது? காரணம், அவர்கள் உலகத்தின் காரியங்களில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமோ நம்மை நோக்கி பார்க்கிறது. நாம் ஒரு பரிசுத்தமான சபையா இருப்பதாக உரிமை கொள்கிறோம். காரியம் என்ன? நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியை போன்று காணப்படுகிறதில்லை. அங்குள்ள புருஷர்களே, உங்களை குறித்தும் அதே காரியமாகத்தான் உள்ளது. சகோதரனே, உங்களுக்கு அவமானம். பரலோக பிதாவே, நான் நோக்கி பார்த்து அதை போன்று கடிந்து கொண்டு இடித்துரைக்கு அப்படிப்பட்ட ஒரு முறையில் பீட அழைப்பு விடும்போது அது மட்டுமீறிய கண்டிப்பு வாய்ந்தது போன்று தென்படுகிறது. ஆனால் நாங்கள் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் அறியும் போது என்னுடைய உட்புறத்திலோ ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் இந்த சிறு படகுகள் கீழிட்டு உடைய போகின்றன. மரணமும் போராட்டங்களும் தாக்கப் போகின்றன. எத்தனையோ முறை நான் அவர்களுக்கு அருகில் அழைக்கப்பட்டு அவர்களோ, சகோதரன் பிரணாமே, என்னால் மட்டும் மறுபடியும் உயிரோடு வாழ முடிந்தால் நலமாயிருக்குமே என்று கூற கேட்டிருக்கிறேன். அப்படியானால் கர்த்தாவே, இந்த காரியங்கள் இப்பொழுதே சரிபடுத்திக் கொள்ளக்கூடியவைகளாக உள்ளனவே. நானோ என்னால் முடிந்த அளவு மிக சிறந்த முறையில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனே. நான் ஜனங்களை திட்டாமல் அவர்களுக்கு உதவி செய்ய மாத்திரமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. ஆனால் பண்டைய பவுல் கூறினது போன்றே உள்ளது தேவனே, நான் அவர்களை புண்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஆனால் அவர்கள் எங்கே தவறாயிருக்கிறார்கள் என்பதை காணும்படிக்கு போதிய அளவு அவர்களை புண்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜனங்கள் தவறாயிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சரி செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய கரங்களை உயர்த்தி அதை அடையாளம் காட்ட போதிய மரியாதையோடு இருக்கிறபடியால் நீர் இன்றவே இவர்களுக்கு அதை சரிபடுத்தி அள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தட்டாமலே இருந்தால் அப்பொழுது அவர் எப்படி திறக்கப் போகிறார்? நீங்கள் ஒருபோதும் தேடாமலே இருந்தால் அப்பொழுது நீங்கள் எப்படி கண்டடையப் போகிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றது இந்த ஜனங்களை ஒரு முழு ஒப்புவித்தலுக்கு தேவனடை கொண்டு வருவாராக. எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான பிதாவானவர் இவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி இவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் பொருத்துவாராக. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் சமீபித்திருக்கிறது. அவருடைய மனவாட்டியோ தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஓ கர்த்தாவே, இது ஆயத்தப்படுத்தும் இரவா இருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் நாளை தினமே ஒரு கால் அவரை சந்திப்பதாக இருக்கலாம். எனவே நாங்கள் அவரை சந்திக்கும்படி எந்த நேரத்தில் அழைக்கப்படுவோம் என்பதை நாங்கள் அறிவோம். கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியவாறு இருங்கள். உங்களுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அதனோடு ஆழ்ந்த உத்தமத்தோடு இருப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அதை உண்மையாக பொருள் உணர்ந்து கூறுங்கள். அதாவது நீங்கள் தவறாயிருந்து வருகிறீர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதனால் நீங்கள் வெட்கமடைகிறதில்லையே. எப்படியாயினும் நீங்கள் அவர்களோடு அங்கே நியாயத்திற்குள்ளே நிற்க வேண்டியவர்களாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்ற திட நம்பிக்கையை தேவன் உங்கள் மீது போதுமான அளவு வைத்துள்ளாரு. இங்கே அண்மையில் நான் அந்த விதமான ஒரு காரியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அங்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வாலிப பெண்மணியின் இடத்தில் பேசினேன். ஒரு ஊழியக்காரன் மகளாக இருந்து அவளோ அசிங்கமாக காணப்பட்டாள். அவள் என்னை சபைக்கு வெளியே சந்தித்தாள். அவள் என்னை கடுமையாக வீசி எறிந்து பேசாதிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆனால் அவளோ, நீர் அறிவற்றவராய் இருக்கிறீரே என்றாள். சிறு பெண் திமிரான அவமதிப்பு பண்புடையவளாய் உதட்டு சாயமும் பூசிக் கொண்டிருந்தாள். மேலும் குட்டையாக தலைமுடியை வெட்டிக் கொண்டவளாயும் இருந்தாள். அப்பொழுது அவள், அதை குறித்த இடத்தில் பேச எனக்கு யாராவது வேண்டுமென்றால் அப்பொழுது நான் கொஞ்சம் அறிவுத்திறன் உள்ள யாரையாவது பயன்படுத்துவேன் என்றாள். அதன் பின்னர் மீண்டும், அதுபோன்ற ஒரு காரியத்தை பிரசங்கிக்க என்னுடைய தகப்பனாரின் பிரசங்க பீடத்திற்கு நீர் ஒருபோதும் வரவே வேண்டாம் என்று கூறினாள். அப்பொழுது நான், உன்னுடைய தந்தை ஒரு நல்ல நேர்மையான பாப்டிஸ்ட் பிரசங்கியாராக இருந்தாலும் அவர் அதற்கு எதிராக பிரசங்கிக்க மாட்டார் என்ற எண்ணம் கொண்டே நீ இடத்தில் சொல்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அவர் உங்களை இங்கு வரும்படிக்கு கூலிக்கு அமர்த்தவில்லையே என்று கூறினாள். அப்பொழுது நானோ, அவர் என்னை கூலிக்கு அமர்த்தவில்லைதான், ஆனால் நானோ அழைப்பின் மூலமே வந்தேன் என்று கூறினேன். அவளோ மறுபடியும், நான் உண்மை ஒருபோதும் அதற்காக மன்னிக்கவே மாட்டேன் என்றான். அப்பொழுது நான், அது உன்னை பொறுத்ததா இருக்கிறது, நான் சுவிசேஷத்தை மாத்திரமே பின்பற்றுவேன் என்று கூறினேன். அங்கே வீசின மெல்லிய காற்றின் ரோஜா மலர்களின் முதற் செடிகளும் அசிந்தாடி கொண்டிருந்தன. அழகான வாலிப பெண் கொஞ்சம் கழித்து ஏறக்குறைய ஒரு ஆண்டு கழித்து நான் அந்த பட்டணத்திலூடாக கடந்து சென்றேன். அப்பொழுது நான் அந்த அதே வாலிப பெண்மணி தன்னுடைய அரைப்பாவாடையானது கீழே தொங்கிக் கொண்டிருக்க ஒரு சிகரெட்டை புகைத்துக் கொண்டு வீதியில் சென்று கொண்டிருப்பதை கண்டேன். நான், இது சகோதரன் இன்னார் இன்னாருடைய மனைவி இல்லை மகளாயிட்டே என்று யோசித்து பார்த்தேன். அப்பொழுது என்னால் அவளை செல்ல முடியுமா என்று பார்க்க நானும் அந்த வீதியில் நடந்து சென்றேன். அப்பொழுது அவள் என்னை ஏறெடுத்து பார்த்துவிட்டு இந்த சிகரெட்டை புகைத்து அதன் புகையை அவளுடைய மூக்கினூடாக ஊதினாள். பின்னர் அவள், ஹலோ பிரசங்கியாரே என்று தேவபக்தியற்ற கொச்சையான வார்த்தைகளை கூறி அவிதமாய் கூப்பிட்டாள். அதற்கு நானோ, இந்த நிலைமையா என்று உடனே அவள் என்னுடைய சிகரெட்டை எடுத்து புகைத்துப்பார், ஆண்மை ஆற்றலோடு செயல்படும் ஒருவராயிரும் என்று கூறினாள். அதற்கு நானோ, நீ உன்னை குறித்தே வெட்கப்படவில்லையா என்று கேட்டேன். அப்பொழுது அவளோ தன்னுடைய சட்டைப்பையில் வைத்திருந்த சிகரெட் அட்டைப்பட்டியை கைவிட்டு எடுத்து, உனக்கு வேண்டுமானால் ஒரு சிகரெட்டை எடுத்து போய் என்று கூறினாள். அதற்கு நானோ, உனக்கு அவமானம், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு சிகரெட்டை கொடுப்பது என்பது உனக்கு அவமானமே என்று கூறினேன். இன்னும் அவள், உனக்கு வேண்டுமானால் என்னுடைய புட்டியிலிருந்து சற்று மதர்ந்து என்றாள். அதற்கு நான், தயவு செய்து அதை கூறாது என்றேன். அவள் என்னையே உற்று பார்த்தாள். என்னால் அழுவதை அடக்க முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய தந்தை ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். நான் அவளை நோக்கி பார்த்தேன். நானோ, ஓ என்ன, அவளுக்கு ஏராளமான நேரம் இருப்பதாக எண்ணிக்கொண்டாளே என்று நினைத்தேன். அதன் பின்னர் நான் நடக்க துவங்கினேன். என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை என்னால் நிறுத்த முடியவில்லை. நான் தொடர்ந்து நடந்தேன். அப்பொழுதும் அவள், ஒரு நிமிடம் நில்லுங்கள் என்றாள். அதற்கு நானோ, சொல் என்ன மணி என்று கேட்டேன். அவள் பின்னால் நடந்து வந்தாள். ஜனங்கள் கடந்து சென்று கொண்டிருந்த அந்த வீதியில் அவளிடத்தில் பேசுவது ஏறக்குறைய ஒரு அவமானமாயிருந்தது. அவள் நடந்து அருகில் வந்தாள். பின்னர் அவள், அந்த இரவு நீ என்னிடத்தில் என்ன கூறினி என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு நானோ, எனக்கு எப்பொழுதுமே நினைவிருக்கும் என்றேன். அப்பொழுது அவள், பிரசங்கியாரே, நீர் சரியாக கூறியிருந்தீர் என்றே நான் உமக்கு கூற விரும்புகிறேன் என்றாள். மேலும் அவள், நான் அப்பொழுது கடைசி முறையாக பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தினேன் என்று கூறினாள். இப்பொழுது அந்த ஸ்திரீ இடத்திற்குள்ள குறிப்பிடத்தக்க குற்றம் இதுதான். நான் அதை உயிரோடு இருக்கும் வரை மறக்கவே மாட்டேன். அவர் என்னோடு ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் நான் அவரை அந்த நேரத்தில் புறக்கணித்த போது அதுவே என்னுடைய கடைசி நேரமாக இருந்தது என்றார். அவர் தொடர்ந்து அது முதற்கொண்டு என்னுடைய இருதயம் மிகவும் கடினமாக இருந்து கொண்டு வருகிறது. நான் தேவருக்காகவோ சபைக்காகவோ அல்லது மற்றெந்த காரியத்திற்காகவோ கவலைப்படுகிறதே இல்லை. நான் என்னுடைய தந்தையினிடத்தில் ஒவ்வொரு நாளும் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். மேலும் அவள், என் தாயினுடைய ஆத்மா ஒரு பணியாரத்தைப் போன்று நரகத்தில் வறுத்தெடுக்கப்படுவதையும் அது நகைக்கப்படுவதையும் என்றால் காண முடிகிறது என்றும் கூறினாள். அதுவே கடைசி முறையாக பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினதாகும். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு புறாவின் சிறைகளில் பரலோக வீட்டிற்கு செல்வோமாக. நாம் மனவாட்டியாய் இருப்போமாக. நீங்கள் தவறாயிருந்தால் இப்பொழுதே உங்களுடைய இருக்கையிலிருந்து எழுப்புங்கள். இங்கே மேலே வாருங்கள். இங்கே பீடத்தண்டை நின்று நான் தவறாயிருந்து வந்துள்ளேன் சகோதரன் பிரணா. நான் எரிச்சலான மனநிலையுடையவனாய் இருந்து வந்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் தேவ பக்தி அற்றவனாய் வாழ்ந்து வந்திருக்கிறேன். நான் செய்யக்கூடாத இந்த காரியங்களை நான் செய்கிறேன் சகோதரன் பிரணாம். நான் இதை அதை அல்லது மற்றதை செய்திருக்கிறேன். நான் பொய்யுரத்தில் குற்றவாளியாயிருக்கிறேன். நான் திருடுகிறதில் குற்றவாளியாயிருக்கிறேன். நான் வேறு ஏதோ ஒரு காரியத்தில் குற்றவாளியாயிருக்கிறேன். நான் சேவிக்க வேண்டிய விதமாக தேவனை சேவித்திருக்கவில்லை. நான் என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். நான் என் ஜீவியத்தை சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே சகோதரன் பிரணாம், நீர் இன்றவு இங்கே எனக்காக ஜெபிக்க மாட்டீரா என்று கூறுங்கள். நான் அதை செய்ய சந்தோஷப்படுவேன். தேவன் சுகவீனம் சுருடு துயரப்படுகிறவர்களுக்கான என்னுடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிப்பாரானால் அப்பொழுது பாவிக்கான ஒரு ஜபத்தையும் லட்சியம் கேட்பார். நீங்கள் மனவாட்டியின் பாகமாக இருக்கும்படிக்கு இன்றவு வரமாட்டீர்களா? நீங்கள் வரும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். என் சகோதரனே, உங்களுக்கு நன்றி. நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொண்டு வெளியே நடந்து வரும் அந்த விதமான ஒரு தைரியத்தை நான் வியந்து பாராட்டுகிறேன். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நில்லுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்த முடிந்திருந்தும் அதை குறித்து உத்தமமாக இருக்க முடியவில்லையே என்று நீங்கள் மனதில் உணர்ந்து என்னிடம் கூறுகிறீர்களா? ஜனங்களுக்கு என்ன சம்பவித்தது? சகோதரனே, காரியம் என்ன? இந்த நாட்களில் உள்ள நம்முடைய ஜனங்களோடு உள்ள காரியம் என்ன? நீங்கள் தவறாக இருந்தீர்கள் என்பதை நீங்களே மனதில் கொண்டே உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்திய பிறகும் நீங்கள் வரமாட்டீர்களா? எனவே ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவராக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவருக்கு பாவமாக இருக்கும் என்பதை அறிந்துள்ளோம். ஆகையால் நீங்கள் வரமாட்டீர்களா? இசைப்பேடையை இயக்குபவரே, சகோதரியே, நீங்கள் விரும்பினால் இசைப்பேடையை இசைப்பவரே, சற்று மெல்லிய சத்தத்தில் இசையுங்கள். நான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். கூட்டங்களில் உள்ள எத்தனை பேர் ஏற்கனவே என்னுடைய கூட்டங்களில் இருந்திருக்கிறீர்கள்? எனவே நான் ஒரு பிரசங்கி அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு கல்வி அறிவும் கிடையாது. சிறு பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை செய்ய ஒரு உண்மையான பெண் தேவைப்படுகிறாள். இந்த சிறு பாடற் குழுவினர் இங்கே வருகிறார்கள். என் சகோதரியே, தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக. அது உண்மையான தைரியமாய் உள்ளது. நான் அந்த சிறு பெண்மணியை வியந்து பாராட்டுகிறேன். தேனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஏறக்குறைய உங்கள் எல்லோரை போன்ற வயதனை கொண்ட குட்டி ரிபேக்கா என்ற ஒரு குட்டி பெண் வீட்டில் இருக்கிறாள். நான் உங்களை பாராட்டுகிறேன். குட்டி இந்திய பெண்ணா? தேனே, இந்த குட்டி இளவரசியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இனிய இதயமே, தேவன் உங்களோடு இருப்பாராக. குட்டி சகோதரியே, உன்னைத்தான் தேவன் உன்னோடு இருப்பாராக. சகோதரியே, உன்னோடும் இருப்பாராக. இப்பொழுது இங்கே பாருங்கள், அதை போன்ற வாலிப பெண்மணிகளாய் இருந்தாலும் குட்டி பெண் பிள்ளைகளாய் இருந்தாலும் மனசாட்சியில் இழகி போய் அவர்களை துண்டு துண்டாக வெட்டுகிற ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்த பிறகு அவர்கள் தவறாக இருக்கின்றனர் என்று அறிந்து இங்கே கூட்டத்தினருக்கு முன்பாக நின்று ஒரு அறிக்கையை பண்ணும்படிக்கு இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே வயோதிக ஸ்திரீகளாகிய உங்களைத்தான் நீங்கள் வரமாட்டீர்களா? இங்கே எழும்பி நகர்ந்து வந்து இங்கே நில்லுங்கள். நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். என்னுடைய காயம்பட்ட நொறுங்குண்ட ஆவியை குணப்படுத்தும். நாம் அதை பாடுவோமாக. உம்முடைய கிருபையினால் என்னை இரட்சியும். இரட்சகரே, இரட்சகரே, செவிகொடும். நிச்சயமாகவே நீங்கள் ஒரு தாழ்மையான ஜபத்தை ஜெபிக்கும்படிக்கு போதிய உத்தமமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் ஏதாவது தவறு உண்டோ என்று பார்த்து என்னை சோதித்தறியும் என்று கூப்பிடுங்கள். என்னை கடந்து செல்லாதேயும். அருமையான சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இது போன்ற கூட்டத்தில் நின்று, கூட்டத்திலிருந்து ஸ்திரீகளும் புருஷர்களும் மற்றும் எல்லோருமே மேலே வர, அப்படி நான் யாஜிஸ்தர்க்காக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய காரியங்களையும் அவருடைய பாவங்களையும் மற்றும் உள்ள காரியங்களையும் கூறுவதை கண்டறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அது உண்மை என்பதை உங்களை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஒருபோதும் தவறி போவதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றளவு இங்கே அவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு என்று கூறுகிறார். இப்பொழுது அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் உள்ளது. இப்பொழுது அதை இங்கே அல்லது அங்கே சந்தியுங்கள். நான் உணர்ச்சி வசப்படுதலுக்கு உட்பட்ட ஒரு நபராக இருக்கவில்லை. இல்லை ஐயா, நான் சரியாக எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவேன். நான் தேவனை அறிந்துள்ளேன், அது உண்மை. இங்கே இந்த வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கின்ற இடத்தில் உங்களை அநேக நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வரமாட்டீர்களா? நான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் வற்புறுத்தி அறிவுரை கூறி இணங்க வைக்க மாட்டேன். நான் வெறுமன உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். யாரோ ஒருவர் ஒரு ஊழியக்காரன் அது போன்ற காரியங்களில் கூட்டத்தினரை கடிந்து கொண்ட இடத்திலேயே ஒரு பீட அழைப்பு விடுவதை நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார். அந்த விதமாகத்தான் அது செய்யப்பட வேண்டியதாக உள்ளது. நீங்கள் ஏதோ ஒரு இருதயம் நொறுங்குண்ட கதையின் பேரில், மறித்துக் கொண்டிருக்கிற ஒரு தாயாரின் பேரில், அல்லது வேறேதோ ஒரு காரியத்தின் பேரில் எழும்பி வருகிறதில்லை. அப்படியானால் அது உணர்ச்சி வசப்படுதலாய் உள்ளது. நீங்கள் வருகிறதோ தேவனுடைய வார்த்தையின் பேரிலானதாய் உள்ளது. நீங்கள் எந்த உணர்ச்சி வசப்படுதலுக்காகவும் வருகிறதில்லை. தேவன் தேவனாய் இருக்கிறார் என்றும், நீங்கள் கர்த்தருடைய நியாயத்திற்கு வீட்டில் இருக்கிறீர்கள் என்றும் விசுவாசித்து நீங்கள் வருகிறீர்கள். உங்களுடைய வழக்கை வாதிடவே நீங்கள் வருகிறீர்கள். என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுடைய நேர்மையான திட நம்பிக்கையை பாராட்டுகிறேன் என்று கூறி உங்களுடைய கரத்தை கொடுக்க விரும்புகிறேன். குட்டி பெண்ணே, நான் உன்னை பாராட்டுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களுக்கு அந்த தீரமான ஆவியை அளிப்பாராக. என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு இருப்பாராக. இன்னும் ஒரு விசை, அதன் பின்னரே நாம் முடிக்கப் போகிறோம். இது கடைசி நேரமாகவும் கூட முடிவுறலாம். புரிகிறதா? எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. அது முடிவுறவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது முடிவுறலாம். புரிகிறதா? ரட்சகரே, என் சகோதரியே, இங்கே வாருங்கள். நான் உங்களுக்கு நன்றி என்று கூறி உங்களுடைய கரத்தை கொடுக்க விரும்புகிறேன். நான் அந்த விசுவாசத்தை பாராட்டுகிறேன். அது அசலான விசுவாசமாய் இருக்கிறது. என் சகோதரனே, இங்கே வாருங்கள். நான் இங்கேயே உங்களோடு கரங்கொடுக்க விரும்புகிறேன். நான் உங்களுடைய உத்தமத்தை பாராட்டுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நிற்கும்படியாக முடிவெடுத்ததற்கான உங்களுடைய உத்தமத்தை நான் பாராட்டுகிறேன். என்னை கடந்து செல்லாதேயும் ரட்சகரே. என்ன, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். தாழ்மையாய் கூப்பிடுகையில் மற்ற என்னை கடந்து செல்லாதேயும் என்ன, நானும் உடைய தகுதியில் மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். என்னுடைய காயம்பட்ட நொறுங்குண்ட ஆவியை குணப்படுத்தும். அங்கே வார்த்தை அதற்குள்ளாக வெட்டிற்று. உம்முடைய கிருபையினால் என்னை ரட்சியும். ரட்சகரே, ரட்சகரே, என்னுடைய தாழ்மையான கூக்குரலுக்கு செவிகொடும். மற்றவர்களை நீர் அழைத்துக் கொண்டிருக்கையில், ஓ, என்னை கடந்து சென்று விடாதேயும். நினைவிருக்கட்டும், உங்களுடைய இதயத்துக்குள்ளாக வெட்டினது பரிசுத்த ஆவியாக இருந்தது. இங்கே எழும்பி வாருங்கள். அவர் வெட்டின அந்த இடங்களை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அதன் பின்னர் அந்த நபர் ஒருபோதும் அந்த கீழான நிலையில் ஜீவிக்க மாட்டார். அவர்கள் எப்பொழுதுமே அதை நினைவு கூறுவார்கள். நம்முடைய இதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஏதோ ஒரு காரியத்தோடு வந்து நீங்கள் அதை காத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டால், அப்பொழுது அது ஆபிரகாமனுடைய வித்தல். ஆபிரகாமோ என்ன வந்த போதிலும் அல்லது போன போதிலும் அதை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வாக்குத்தத்தை தம்முடைய இதயத்தில் காத்துக் கொண்டான். நான் பீடத்தை சுற்றிலும் நிற்கிற இவர்கள் எல்லோரையுமே பாராட்டுகிறேன். தேவன் உங்களுக்கு உங்களுடைய இதயத்தின் வாஞ்சையை இந்த இரவு அளித்து உங்களை உண்மையான பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக ஆக்குவாராக என்பதே உங்களுக்கான என்னுடைய ஜெபமாகும். இந்த வாலிப கூட்டத்தில் சிலர் இங்கே இந்தியர்களாயும் ஸ்பானியர்களாயும் மெக்சிகன்களாயும் இருக்கின்றனர். சுற்றி நின்று கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுமே ஒருகால் அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருப்பதாக உரிமை கோருகின்றனர், ஆனால் அது தவறாயிருக்கிறது என்பதை காண்கிறார்கள். எனவே அவர்கள் சரி செய்து கொள்ள விரும்புகிறார்கள். நீதியின் மேல் பசியாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். குற்றவாளி என தீர்க்கப்பட்டு தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் பலிபீட அக்கினியூடாக தேவனோடு அதை சரிபடுத்திக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். நண்பர்களே, அதை எங்காவது சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அதை எங்காவது சந்தித்தாக வேண்டும். ஆகையால் அதை இங்கேயே சந்தியுங்கள். காலை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் இங்கேயே வீட்டுக்கு செல்கையில் இருந்தால் விபத்தில் கொல்லப்படலாம். அண்மையில் ஒரு கூட்டத்தில் நான் பீட அழைப்பு விடுத்தேன். நான் அதை ஒஹையாவில் செய்திருந்தது போன்றே பீட அழைப்பினை விடுத்திருந்தேன். பின்னர் நான் அந்த கட்டத்தை விட்டு அந்த இரவு புறப்பட்டு சென்று ஏறக்குறைய 15 நிமிடங்கள் கடந்து விட்டிருந்தது. அப்போது நான் வீதியின் ஓரத்தில் யாரோ ஒருவர் கூக்குரலிட்டதை கேட்டு நான் நின்று பார்த்துவிட்டு அங்கு விரைந்து சென்றேன். அப்பொழுது அங்கேயோ ஒரு கார் மற்றொன்றோடு வேகமாக சென்று மோதினதினால் விபத்து ஏற்பட்டிருந்தது. அப்போது அந்த காரில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணியோ மிகவும் பயந்து போய் பதற்றத்தோடு இருந்தாள். அப்பொழுது அவள் தன் தாயினுடைய விரலிலிருந்து மோதிரத்தை எடுத்து கழற்றி எடுத்தாள். அவள் மிகவும் பயந்து போய் பதற்றமாயிருந்தாள். தாயார் கொல்லப்பட்டிருந்தாள். அவள் வீதியிலே காரோட்டி கொண்டு சென்ற போது தன் மகளிடத்தில் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தாள். அவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாயினர். அவர்கள் இருவருமே பீடச்சண்டை வந்திருக்க வேண்டும். அவளுடைய மகள் தன்னுடைய தாய் காரில் போவதற்கு முன்னர் தன்னிடத்தில், நான் இன்றளவு தவறு செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் என்பதை நான் அறிவேன் என்று கூறினதே கடைசி வார்த்தைகளாகும் என்று கூறினார். அங்கேயே அவளுடைய ஜீவியம் அழைக்கப்பட்டு விட்டது. ஓ, நீங்களோ அது எனக்கு சம்பவிக்காது என்று கூறலாம். அது சம்பவிக்கலாம், அது சம்பவிக்க கூடும். பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் உங்களை ஒருபோதும் குற்றவாளியாக தீர்க்காமலும் நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்று உங்களிடம் கூறவில்லை என்றால் என்னவாகும்? அப்போது நீங்கள் அந்த விதமாக நித்தியத்துக்குள்ளாக நடந்து செல்வீர்கள். ஆனால் மேற்கூறின அந்த விதமான ஆவியோடு உங்களால் அது செய்ய முடியாது என்பதை நீங்களே அறிவீர்கள். ஐயா, உங்களுடைய ஜீவியத்தை பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்துள்ளீர்கள் என்றும் பாருங்கள். பின்னோக்கி பார்த்து அது இனிமையானதாயும் கிறிஸ்துவின் தாழ்மையான ஜீவியமாயும் அவருடைய வார்த்தை எல்லாவற்றோடும் பொருந்துகிறதாயும் உள்ளதா என்றும் பாருங்கள். அது அவ்வாறு பொருந்தாததா இருந்தால் அப்பொழுது வந்து சரிபடுத்திக் கொள்ளுங்கள். ஆகாயம் முழுவதும் உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்த, உங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும் உண்மையான பெந்தேகோஸ்து ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க ஏன் ஒரு மாற்றுப் பொருளை எடுத்துக் கொள்ள வேண்டும்? சரிதானே? இன்றிரவு இங்கே எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறீர்கள்? உங்களில் சில சகோதரர்கள் எங்களோடு இருக்கும்படியாக இங்கு நடந்து மேலே வரும்படிக்கு நான் விரும்புகிறேன். அவ்வளவுதானா சகோதரனே? ஆம் சகோதரனே, அப்படியே ஒரு நிமிடம். நீங்கள் இங்கே மேலே வருவீர்களா? சரி.
Jesus said in his word, he that heareth my word,
இயேசு தம்முடைய வார்த்தையில் கூறினார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். பரிசுத்த யோவான் 6 நான் அவனை கடைசி நாளில் ஒரு உயிர்த்தெழுதலில் எழுப்புவேன் என்றார். ஜனங்களே, நாம் அதற்காக நிற்க வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். அது அப்படியே செய்யப்பட வேண்டியதாக உள்ளது. அது உணர்ச்சி வசப்படுதல், உண்மையாகவே உணர்ச்சி வசப்படுதல் அதனோடு தொடர்புள்ளதுதான். அது உண்மை. ஆனால் அதை குறித்த காரியமோ ஓர் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமாக உள்ளது. அப்படியே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, தேவனே, நான் தவறு செய்து விட்டேன், நான் அதை செய்வதற்காக வருந்துகிறேன், நீர் என்னுடைய இதயத்தை அறிந்திருக்கிறேன், நான் தவறு செய்தேன், நான் இந்த இடத்திலேயே என்னுடைய தவறை அறிக்கை செய்கிறேன், இன்றிரவு முதற்கொண்டு இது முதற்கொண்டு நான் உமக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனவாட்டியின் பாகமாக இருக்கிறேன், நான் அதை மீண்டும் ஒருபோதும் செய்யவே மாட்டேன், என்னுடைய கோபம் ஒருபோதும் மீண்டும் வர அனுமதிக்க மாட்டேன், நான் ஒரு பெண்மணியை போல் நடந்து கொள்வேன், நான் ஒரு நற்பண்புள்ளவரை போல் நடந்து கொள்வேன், வேதம் செய்யும்படி கூறுகிற காரியங்களையே நான் செய்வேன், நான் உண்மை உடைய வார்த்தையின்படி இப்பொழுது ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கோ ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். சுவிசேஷ பிரசங்கிமார்களே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது உண்மைதானே? அது உண்மையே. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது ஜெபத்தில் வணங்கியிருப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த வழியில் ஜெபியுங்கள். நினைவிருக்கட்டும், உங்களுக்கு பக்கத்தில் கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இங்கே பீடம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களோடு இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பின்னாக சுவிசேஷ ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது அதுவோ உங்களை ஒரு ஜெப சூழ்நிலையில்
வைக்கிறேன்.
இப்பொழுது உங்களுடைய அறிக்கையை உங்களுடைய இதயங்களில் உங்களுடைய சொந்த வழியில் கூறுங்கள். கர்த்தாவே, நான் தவறாயிருக்கிறேன். கர்த்தாவே, நான் வருந்துகிறேன். நான் இந்த காரியங்களை செய்தேன். நான் இப்பொழுது என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன். நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுதே உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். நான் மனவாட்டியின் பாகமாக இருக்க விரும்புகிறேன். நான் இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறேன்.
இப்பொழுது உங்களுடைய அறிக்கையை உங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். பரலோக பிதாவே, என்னை நேசிக்கிற ஜனங்களை நான் நோக்கி பார்க்கும் போது அது என்னை சில சமயங்களில் எப்படியாய் துக்கப்படுத்துகிறது. நீர் வார்த்தையை எடுத்து அதை எங்கு முன்வைத்திருக்கிறீர் என்பதையும் காண்கிறேன். அது எலும்பின் ஊனையும் வெட்டுகிறது. ஆனால் அதன் பின்னர் அது சத்தியம் என்று ரூபகாரப்படுத்தப்படும்படியாக நீர் வருகிறீர். அது சத்தியமாயிருக்கிறது.
Here stands men and women, even little ladies, little girls.
இங்கே புருஷர்களும் ஸ்திரீகளும் வாலிப பெண் பிள்ளைகளும் குட்டி பெண் பிள்ளைகளும் தங்கள் தலைகள் வணங்கியிருப்பதோடு தங்களுடைய கண்களில் கண்ணீர் மல்க வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானம் செய்ய வேண்டிய கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வளைந்து நெளிந்து அசைந்து உருண்டாடும் நடனத்தில் பிசாசினால் பிடிக்கப்பட்டு சாத்தானால் அடக்கி ஆடப்படும் குழுவில் இருந்திருக்க முடியும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதோ அவர்கள் இங்கே இன்றிரவு வணங்கிய இருதயங்களோடு நின்று கொண்டு அவர்களால் தங்களுடைய கரங்களை உயர்த்த முடிந்து தேவனாகிய கர்த்தாவே உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை சுத்திகரியும் என்று கூறும்படியான ஒரு காரியத்தையே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நடுத்தர வயதுடைய புருஷரும் வாலிபரும் வயோதிக ஸ்திரீகளும் வாலிப பெண்களும் யாவருமாக ஒன்று சேர்ந்து நிற்கின்றனர். அவர்கள் தவறாக இருக்கிறதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுடைய இருதயத்தில் பேசினீர், இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் இங்கிருக்க மாட்டார்கள். அது ஏற்கனவே ஒரு தீர்மானம் செய்யப்படாமல் அவர்களால் தங்களுடைய இருக்கைகளை விட்டு எழுந்திருக்க முடியாது என்பதையே காண்பிக்கிறது. தேவ ஆவியானவர் அவர்களை சுற்றி சென்று நீ தவறாக இருக்கிறாய் என்று கூறினாரு. அப்பொழுது அவர்களுடைய அற்பமான ஜீவியம், கர்த்தாவே அப்படியானால் நீரே எனக்கு வேண்டும் என்றது. ஆனால் பிசாசோ அப்படியே அமைதியாக உட்கார் என்றார். ஆயினும் தேவ ஆவியானவரோ எழுந்திரு என்றார். எனவே அவர்கள் கீழ்ப்படிதலோடு நடந்து வந்து இங்கே பீடத்தண்டை நிற்கிறார்களே. இப்பொழுது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உங்கள் பாவங்கள் சிவையறிந்திருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் வந்து திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், என் கிருபை உனக்கு போதும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் அணிந்தாள் என்ற உம்முடைய வார்த்தையே நான் உம்மிடத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். பிதாவே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வார்த்தையின் வெற்றி சின்னங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வார்த்தையின் தண்ணீரினால் கழுவப்படுவதற்காகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் இது முழு சுவிசேஷமாய் உள்ளது. இது எந்த காரியத்தையும் அடிக்காமல் விட்டுவிடுகிறதில்லை. அது சிறுவருக்கான விளையாட்டு முறை கல்வி பள்ளியான ஸ்தலத்துக்கு அழைத்து வரும்படி அடியோடு வெட்டப்படுகிறது. அது வேர்களை, கசப்புத்தன்மையின் வேர்களை, வேண்டா வெறுப்பின் வேர்களை, உலகத்தின் வேர்களை தோண்டி வெளியே எடுத்து விடுகிறது. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினால் அவர்களை தோண்டியடும். இந்த ஜனங்களிடத்தில் இருந்து அவைகளை எரிந்து போடும். இயேசுவே, அவர்கள் உம்முடைய தனிப்பட்ட சொந்த பொக்கிஷமாக, உம்முடைய கிரீடத்தில் ரத்தனங்களாக, உம்முடைய மனவாட்டின் அங்கத்தினர்களாக இருக்கும்படிக்கு இன்றிரவே உமக்காக அவர்களை உரிமை கோருகிறேன். நான் அவர்களுடைய ஜீவியங்களை உரிமை கோருகிறேன். நான் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய இந்த ஊழியக்காரர்களோடு சேர்ந்து என் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அவர்களிடத்திலிருந்து உலகத்தின் காரியங்களை எடுத்து போட்டு சாத்தானின் முகத்திற்கு முன்பாக நிற்கும்படியான தைரியத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அதை அருளும். நீர் அதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரோ, என் நாமத்திலே பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்றீர். இப்பொழுது நீரோ, நான் ஒரு காலம் அதை செய்வேன் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. ஆனால் நீர், நான் அதை செய்வேன் என்றே கூறினீர். அது உண்மை என்றே நான்
விசுவாசிக்கிறேன்.
இப்பொழுது வேதவாக்கியங்களில் என் நாமத்திலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிப பெண்மணியை அல்லது ஒரு ஸ்திரீயை சிறைப்படுத்தி அவளுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பது ஒரு பிசாசாயிருக்கிறது. ஒரு மனிதனை சிறைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பது ஒரு பிசாசாயிருக்கிறது. நான் என்னுடைய ஜபத்தில் இந்த சிறு கதையை மேற்கோள் காட்டுவேன். இவர்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யத்தின் ரத்தனங்களாகவே இன்றவே உரிமை கோரப்படுவார்களாக என்ற என் ஜபத்திற்கு செவி கொடுத்து பதிலளிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய வார்த்தைகளுக்காக இன்றிரவு பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறேன். அவர்கள் இங்கே கிறிஸ்துவின் பட்சத்தில் தங்களுடைய ஸ்தானத்தை தெரிந்து கொள்ளும்படியாகவே என்னோடு நிற்க
வந்துள்ளனர்.
இப்பொழுது சாத்தானே, நீ இதில் தோற்று போய்விட்டாய். நீ இவர்களில் ஒரு சிலரை பின்னாகவே பிடித்து வைத்துக் கொண்டாய். ஆனாலும் நீ யுத்தத்தில் ஜெயம் பெறவில்லையே. இயேசுவானவரோ, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றாரே.
I say to you that one day there was a little boy that was herding his father's sheep.
சாத்தானே, நான் உனக்கு கூறுகிறேன், அதாவது ஒரு நாள் தன் தகப்பனுடைய ஆடுகளை ஒரு சிறு பையன் வைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு சிங்கம் மண்டைக்குள்ளே புகுந்து அந்த ஆடுகளை ஒன்றை கவி அதை வெளியே கொண்டு சென்று கொடுமையாய் கொண்டு அதை விழுங்கப் போவதாயிருந்தது. ஆனால் இந்த உண்மையான சிறு மேய்ப்பன் அவன் ஒரு கவனித்தவர வேறொன்றையும் மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கவில்லை. ஆனால் அவன் ஜீவனுள்ள தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தான். எனவே அவன் அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்து சென்று அதை பற்றி பிடித்து கொன்று போட்டான். அது அவனுக்கு எதிராக பாய்ந்தெழுந்த போது அவன் அதனுடைய தாடியை பற்றி பிடித்து அதை கொன்று போட்டான். பின்னர் அவன் அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து ஆட்டை கைப்பற்றி அதனுடைய சுகமளித்தலுக்காக அதை திரும்ப மேய்ச்சலுள்ள புல்வெளி அண்டைக்கு கொண்டு வந்தான். நீ இந்த விலையேறப்பட்ட தேவனுடைய ஆடுகளை இந்த பெண்மணிகளை சிறைபிடித்து அவர்கள் தங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொள்ளவும் முகவப்பனை அலங்காரங்களை செய்து கொள்ளவும் காரணமாயிருந்து வேதாகமும் தண்டித்துரைக்கிற காரியங்கள் காணப்படும்படியாக செய்து நீ அவர்களை பிடித்து விட்டதாக எண்ணிக்கொண்டாய். ஆனால் நானோ இந்த எளிமையான சிறு ஜபக்கவனோடு வருகிறேன். நான் இன்றவே அவர்களை திரும்ப கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நீ அவர்களை இனி ஒருபோதும் கட்டி பிடித்து வைத்திருக்க முடியாது. நீ யுத்தத்தில் தோற்றோடி போய்விட்டாய்.
These precious men standing here, lambs of God, turn them loose. We adjure thee in the name of the Lord Jesus Christ. I place between this habits and tempers and immorals and whatever it may be, I place the blood of Jesus Christ by faith between them and that thing again. You'll not catch them anymore. They're in Father's pasture. They are his children. Keep from them. In the name of Jesus Christ, I adjure thee.
இந்த விலையேறப்பட்ட மனிதர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவாட்டு குட்டிகளை அவைகளை கட்டவிழ்த்து விடு. நாங்கள் உனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். நான் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், கோபங்கள், ஒழுக்கக்கேடானவைகள் மற்றும் அது என்னவாயிருந்தாலும் அவர்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் இடையே விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைக்கிறேன். நீ அவர்களை நீ ஒருபோதும் பிடித்துக் கொள்ளவே முடியாது. அவர்கள் பிதாவினுடைய மேய்ச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து விலகிப்போ. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
There is not a devil in hell can touch you if you believe that.
நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் நரகத்தில் உங்களை தொடக்கூடிய பிசாசு ஒன்று கூட இல்லை. நீங்கள் ரத்தத்தினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுவிசேஷ ஊழியர்களின் ஜபத்தினால், உடன்படிக்கையின் தூதர்களின் ஜபத்தினால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே நின்று கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், அதாவது நீங்கள் கொண்டிருந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறுகள், அந்த காரியங்களை குறித்து நீங்கள் வெட்கமடைந்திருந்ததை அறிந்துள்ள நீங்கள் இங்கே வாருங்கள். நீங்கள் இப்பொழுது அவர்களை தேவனுடைய நியாயத்திற்கு மேல்களை பயப்படுத்தும் மேல் வைத்து உங்களுடைய மன்னிப்பை கிறிஸ்துவே அதை உங்களுக்கு அளிக்கிறார் என்று அதை இப்பொழுதே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கரத்தை வைத்து நான் அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன், அது போய்விட்டது, இந்நாள் முதற்கொண்டு நான் அதை மீண்டும் ஒருபோது செய்யவே மாட்டேன் என்று கூறி விசுவாசத்தினால் உங்களையே அந்த பலியாக அளிப்பீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குழுவினரோடு வந்து சேர்ந்து கொள்ள விரும்புகிற எவரேனும் இன்னும் உண்டா? இந்த கட்டிடத்தில் சுகவீனமாக இருக்கிற எவரேனும் இந்த நேரத்தில் ஜெபத்துக்காக நிற்கும்படி விரும்புகிறீர்களா? எழுந்திருங்கள். இங்குள்ள நீங்கள் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு நல்ல முழு சுவிசேஷ சபையின் ஒரு அகத்தினராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எவ்வாறு இல்லையாயில் அந்த விதமான ஒரு சபைக்கு செல்லுங்கள். நீங்கள் இங்கு அருகில் வசித்து வந்தால் உங்களால் முடிந்தால் இந்த சபைக்கு வாருங்கள். மேய்ப்பரை சந்தித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்து உங்களை நிரப்பி உங்களை மனவாட்டியின் ஒரு அங்கத்தினராக ஜெபியுங்கள். சகோதரர்களே, சுகவீனமாக இருக்கிற ஜனங்களை அங்கே பக்கத்தில் நோக்கி பாருங்கள். பிசாசு ஜனங்களை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. இது கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரமாய் உள்ளது. அல்லேலூயா! நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? அப்படியானால் நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்திற்காக தாழ்த்துவோமாக. சுகவீனம் அடைந்து அங்கு நின்று கொண்டிருக்கிற ஜனங்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மீது வையுங்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். உங்களுடைய கரங்களை ஒருவர் மேல் ஒருவர் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை வைத்துள்ள அடுத்த நபருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஒரு கிறிஸ்தவ சபையாக ஜெபிப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் இன்றிரவு ஜெயத்திற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆத்துமாக்களும் உண்டை வருகின்றன. இப்பொழுது பிசாசு உம்முடைய ஆடுகளில் சிலவற்றை சுகவீனத்தால் கொண்டு போய்விட்டிருக்கிறார். நாங்கள் அவைகளை உரிமை கோரி திருப்பிக் கொண்டு வரும்படிக்கு வருகிறோம். ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கின்றபடியால் நாங்கள் பிசாசை கடிந்து கொண்டு சாத்தானே சுகவீனமான ஜனங்களை கட்டவிழ்த்து விடு. நாங்கள் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம், அதாவது அவர்கள் சுகமடைவார்களாக என்று கூறுகிறோம். வேதம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று கூறியுள்ளது. அது தேவனுடைய வாக்குத்தமாக உள்ளது. அது உண்மை என்பதை நாங்கள் அறிவோம். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். சரி மேய்ப்பரே, இவை யாவும் உங்களுடையதாய் உள்ளன. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு உங்களோடு இருப்பது மிகவும் அருமையாய் உள்ளது. தேவன் உங்களோடு இருப்பாராக. இங்குள்ள சகோதரரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.